This sermon, the sixfold purpose of Gabriel's visit to Daniel, was delivered on Sunday evening, July 30, 1961, at Branham Tabernacle, Jeffersonville, Indiana, USA. கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்முடைய அருமை சகோதரனும் 20ஆம் நூற்றாண்டின் தீர்க்கதரிசியுமான வில்லியம் மரியம் பிரென்னம் அவர்களால் 1961ஆம் வருஷம் ஜூலை 30ஆம் தேதி ஞாயிறு மாலையில் டானியலை சந்தித்த காபிரியேலின் 6 விதமான நோக்கங்கள் என்ற தலைப்பின் கீழ் கொடுக்கப்பட்ட செய்தியை இப்பொழுது நீங்கள் தமிழாக்கத்துடன் கேட்கப் போகிறீர்கள்.
But so amazed at the, our little teenagers this morning, the little, you know, little Fifi and Papa, the little, the, you know, 16.
உங்களுக்கு தான் தெரியுமே அந்த ஃபேஃபே ஃபீஃபி என்று நாம் அழைக்கும் சபைக்கு வந்திருந்த 16 வயதுள்ள சிறு பெண்களை கண்டு அவ்வளவு ஆச்சரியப்பட்டேன்.
And they come into church, you know, about little girls about that age, they want to look pretty, you know.
அவர்கள் சபைக்கு வந்தார்கள். 16 வயதுள்ள சிறு பெண்கள் அவர்களுக்கு நன்றாய் இருக்க வேண்டும் என விரும்புகிறார்கள். உங்களுக்கு தெரியுமே தலைமயிரை உச்சியில் சுருள் செய்து கொண்டு
வந்தார்கள்.
நான் அவர்களை கவனித்தேன். நான் பிரசங்கித்துக் கொண்டிருக்கையில் அவைகள் முகத்தில் வந்து தொங்கின, தொடர்ந்து தொங்கிக் கொண்டே இருந்தது. கொஞ்சம் கடித்து அதை அவர்கள் ஊதி பின்னால் தள்ளிக்கொண்டே இருந்தனர். சுருள்கள் எல்லாம் நேராக இருந்தது. சகோதரி டவுனிங்கோட சிறு பெண்ணை நான் கவனித்தேன். சகோதரன் காலின்ஸினுடைய சிறு பெண், அவளுடைய பெயர் என்ன? பெட்டி, குட்டி பெட்டி. நம்முடைய பிள்ளைகளை கண்டவுடன் நான் எனக்குள்ளாகவே
நகைத்தேன்.
நான் நன்றாயிருக்கின்ற எல்லாவற்றையும் பார்த்திருக்கிறேன். எல்லாம் பொருத்தப்பட்டிருந்தது. தேனே, உங்கள் இருதயங்களை தேவன் ஆசீர்வதிப்பாராக. எனக்கு நீங்கள் நன்றாயிருக்கிறீர்கள். எப்படி இருந்தாலும் அது சரி. நன்றாக இருக்கிறது என்பது ஒருவித ஆவியாயிருக்கிறது. அது கூட்டத்தில் வந்து அந்த விதமாக அமர்ந்திருக்கும், சுவிசேஷத்தை கேட்கும். அதுதான் ஒரு பெண்ணை நன்றாக வைக்கிறது. எந்த ஒரு பையன் என்பவனும் திருமணம் செய்து கொள்வதற்கு தகுதி உள்ளவன் அதே காரியத்தை சிந்திப்பான். உமக்கு நன்றி ஐயா, அது நல்லது. யாரோ என்னோடு ஒத்து போகிறார், அது சரிதான். சரி, அது உண்மைதான் என்று நான்
விசுவாசிக்கிறேன்.
அது வினோதமா இல்லையா? நான் என் வேதாகமத்தை திறந்த போது நான் சரியாக தானியேல் 9ஆம் அதிகாரத்துக்கு திருப்பினேன்.
I usually tell everybody don't take their coat off, it's got a hole in their shirt, so I open my head.
இப்போது சட்டையில் பொத்தல் இருந்தால் கோட்டை யாரும் கழற்ற வேண்டாம் என்று நான் வழக்கமாக கூறுவேன். அதனால் என் சட்டையில் பொத்தல் இல்லை என்று நம்பிக்கை.
But I've seen the time where I couldn't take it off with the hole in the shirt, sure enough.
ஆனால் என்னுடைய சட்டையில் பொத்தல் இருந்து என்னால் கோட்டை கழற்ற முடியாமல் போன சமயங்களையும் நான் கண்டிருக்கிறேன்.
And I guess this one hasn't.
இதற்கு பொத்தல் இல்லை என நான் யூகிக்கிறேன்.
Now, all for myself, we, and I believe for the audience, we appreciate the presence of the Holy Spirit this morning.
Oh, எனக்காகவும் குழுமையுள்ளவர்களுக்காகவும் என நினைக்கிறேன், இன்று காலையில் உள்ள பரிசுத்த ஆவியானவரின் பிரசன்னத்தை நாங்கள் பாராட்டுகிறோம்.
And we appreciate the fellowship and presence of each other.
ஐக்கியத்தையும் ஒருவர் இன்னொருவர் ஒவ்வொருவருடைய பிரசன்னத்தையும் நாங்கள் பாராட்டுகிறோம்.
How sweet, how good, how pleasant for brethren to dwell together in unity.
சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுவது எவ்வளவு இனிமையாயும் எவ்வளவு நன்மையாயும் எவ்வளவு அருமையாயும் இருக்கிறது.
It's like the precious anointing oil that run down the beard all the way to the hems of his skirt.
அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளின் மேல் இறங்குகிறதுமான நல்ல தைலத்தை போன்றிருக்கிறது. ப்ளூ போர் உணவகத்துக்கு நான் உணவருந்து சென்றிருந்தேன். சகோதரன் பில், சகோதரன் டவ் தவிர வேறு யாரை அங்கே நான்
பார்த்தேன்?
இதுவரை நான் கண்டிராத நேர்த்தியான கோழி வறுவலை அவர்கள் அங்கே உட்கார்ந்து சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். அதை சாப்பிடுவதில் வியர்த்துக் கொண்டு ஒரு அற்புதமான நேரத்தை அனுபவித்துக்
கொண்டிருந்தார்கள்.
நான் மாடிக்கு போய் சபையின் ஒரு பெருவாரியான பாகத்தை அங்கே சந்தித்தேன். என்னுடைய ஆகாரத்துக்கான செலவை கொடுக்க விரும்பினர். அது உண்மையாகவே நன்றாக இருந்தது. நான் அதை
பாராட்டுகிறேன்.
நான் வீட்டுக்கு சென்ற போது இதோ பில்லி ஒரு பெட்டி தக்காளி பழங்களோடு வருகிறான். யாரோ ஒருவர் அந்த அருமையான குளிர்ச்சியான நாடாகிய ஜியார்ஜியாவிலிருந்து எனக்காக கொண்டு வந்திருக்கிறார்கள். இந்த காலத்தில் அங்கே குளுமையாய் இருக்கும் என்று என்னிடம் கூறுவார்கள். பின்னர் ஒரு சிலரை வெளியே சந்தித்தேன். இந்த மத்தியானம் என்னுடைய பேட்டிகளை முடித்துவிட்டு நான் வந்து கொண்டிருந்தேன். சுமார் 1.5 மணி நேரத்துக்கு முன்னர் நான் சபை வழியாய் வந்து கொண்டிருந்தேன். இந்த வாலிபமான சிறு நபர் என்னை சந்தித்தார். நான் உஷ்ணமாக இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், ஆம், நிச்சயமாக என்றார். அவர் ஜார்ஜியாவிலிருந்து வந்திருக்கிறார். எனக்கு உச்சரிப்பில் இருந்தே அதை அறிந்து கொண்டேன். எனவே அவர் ஜார்ஜியாவிலும் உஷ்ணமாகத்தான் இருக்கிறது என்றார். நாம் மிக உஷ்ணமான ஒரு ஸ்தலத்திலிருந்து தப்பிக்கொள்ள முயற்சிக்கிறோம் இல்லையா? அதற்காகத்தான் நாம் இங்கே இருக்கிறோம். உங்களுடைய எல்லா நன்மைகளுக்காகவும் நண்பர்களே, நான் உங்களுக்கு மிக்க நன்றியை கூறுகிறேன். நீங்கள் இல்லாமல் நான் என்ன செய்ய முடியும்? நீங்கள் இல்லாமல் என்னால் என்ன செய்ய முடியும்? என்னை நேசிக்கிற யாருமே எனக்கு இல்லை என்றால், இந்த செய்தியை கேட்க யாருமே இல்லை என்றால், என்னுடைய செய்தியெல்லாம் ஒரு நன்மையுமே இல்லாமற் போய்விடும். தொலைபேசி கம்பிகளுக்கும் மரங்களுக்கும் என்னால் பிரசங்கிக்க முடியாது. அவைகள் அதை புரிந்து கொள்ளாது. ஆகையினால் வந்து அதற்கு செவி கொடுக்கத்தக்கதாய் உங்கள் எல்லாரையும் போன்றதான ஜனங்கள் அதற்கு இருந்தாக வேண்டும். இந்த விதமான உஷ்ணமான ஒரு இடத்தில் நீங்கள் வந்து உட்காரும் போது, இன்று காலையில் அங்கே உட்கார்ந்திருந்தது என் முதுகே தீந்து போனது போன்று இருந்தது என்று என் மனைவியரிடம் கூறினார். இந்த விதமான நிலையில் ஜனங்கள் உட்கார்ந்திருப்பதை, அதிலும் வியாதியுள்ள ஜனங்கள் அப்படியாய் உட்கார்ந்து கொண்டிருப்பதை பார்ப்பதென்றால், மகிமையில் தேவன் உங்களுக்கு ஒரு அழகான வீட்டை கொடுக்க வேண்டும் என்பதே என்னுடைய ஜெபமாயிருக்கிறது. அவர் அதை செய்வார் என்று நம்பிக்கையாயும் எதிர்பார்த்துக் கொண்டும் இருக்கிறேன். இப்பொழுது நாம் பார்ப்போம், என்னுடைய கோட் அங்கே யாரோ கோட்டை கட்டினார்கள். இன்றிரவு சிறிது வாசிக்க வேண்டியவனாயிருக்கிறேன். இதன் முதல் பாகங்களை எத்தனை பேர் அனுபவித்தீர்கள்? ஓ, இவ்வளவு உஷ்ணமாக மட்டும் இல்லை என்றால், நாம் இங்கே தொடர்ந்து இந்த வாரம் முழுவதுமாய் கூட்டங்களை நடத்தி வெளிப்படுத்தின விசேஷ புத்தகத்தை தியானித்திருக்கலாம். நான் அவ்வளவா இதை விரும்புகிறேன். நான் அதிலேயே ஜீவிக்கிறேன்.
the Lord willing, I've got to meet that place in those weeks together.
நீங்கள் ஒரு விதமாக இந்த வாரத்தில் எனக்காக ஜெபியுங்கள். ஏனென்றால் அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் நான் அதை சந்தித்தாக வேண்டும். அந்த வாரங்களை நான் ஒன்று சேர்த்து பொருத்த வேண்டும்.
That's something that I do not know nothing about.
அது எனக்கு ஒன்றுமே தெரியாத ஏதோ காரியமாயிருக்கிறது. எனவே கர்த்தர் எனக்கான அந்த விடைகளை வைத்திருப்பார் என்று கர்த்தரை நம்பி இருக்க போகிறேன்.
And I've read several different men who spoke of it, who wrote of it.
அதை குறித்து பேசின, அதை குறித்து எழுதின அநேகருடைய உரைகளை நான் படித்திருக்கிறேன்.
I've read the footnotes here on Dr. Scofield, a great scholar.
Dr. Scofield அவர்களின் அடிக்குறிப்புகளை நான் வாசித்திருக்கிறேன். அவர் ஒரு பெரிய பண்டிதர்.
I certainly couldn't agree with him on many of his footnotes, because I can't see where it's got to make the picture right.
ஆனால் அவருடைய அநேக அடிக்குறிப்புகளை நிச்சயமாக என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏனென்றால் என்னால் அதை காண முடியவில்லை. அது படத்தை சரியாக ஆக்க வேண்டும். இப்பொழுது துண்டங்களை ஒன்று சேர்த்து உருவமாக்கும் புதிரை போன்று அதை செய்வதில் முதலாவது காரியம் பாருங்கள், நீங்கள் சொல்லலாம், ஓ இது மேலாக இங்கே போகிறதே, இல்லை எனக்கு நிச்சயமாக அது இங்கே மேலாக போகிறது
என்று. Pattern to see what you're doing.
சரி, நீங்கள் இங்கே உங்களிடத்தில் கொடுக்கப்பட்ட மாதிரி படத்தை நோக்கி பார்த்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதை பாருங்கள்.
And then if you don't, you get your scene all mixed up.
அப்படியா இல்லை என்றால் உங்களுடைய காட்சியே எல்லாம் கலந்து போயிருக்கும்.
Now what if you had a picture of a great beautiful countryside and a cow picking grass up on the top of a tree?
இப்பொழுது ஒரு மகத்தான அழகான கிராம பகுதியின் படம் ஒன்று உங்களிடத்தில் இருந்து அதில் ஒரு பசு மரத்தின் உச்சியில் இருக்கும் புல்லை மேய்ந்து கொண்டிருப்பது போல் இருந்தால் எப்படி இருக்கும்? இப்பொழுது அது சரியா இருக்காது, இருக்குமா? ஏனென்றால் பசு புல்லை மரத்தின் உச்சியில் மேயாது. ஆக பரிசுத்த ஆவியானவர் அந்த வேத வார்த்தைகளை சரியாக பொருத்தவில்லை என்றால் அந்த காரியம் அண்டவிடமாகத்தான் இருக்கும். அப்பொழுது உங்களுக்கு மீட்பின் முழுமையான மகத்தான படம் உண்டாயிருக்கும். அதுதான் நமக்கு தேவை, சத்தியம். சத்தியத்தை நாம் அறியும் வரைக்கும் அதை நாம் அப்படியே விட்டுவிடுவோம். பின்னர் தேவன் நமக்கு சத்தியத்தை கொடுக்கையில் அப்பொழுது நான் அதை குறித்து பேசுவேன்.
You know, I guess Brother Roy Slaughter and some of the old timers here, it started back under a long time ago.
உங்களுக்கு என்ன என்று தெரியுமா? சகோதரன் ராய் ஸ்லாட்டரும் சில பழைய சகோதரர்களும் அநேக காலத்துக்கு முன்பாக துவங்கினவர்கள் என யூகிக்கிறேன்.
That was for about I guess the first 3 or 4 years of my ministry right here at the tabernacle, I wouldn't even preach on the subject of hell.
நான் நினைக்கிறேன் என்னுடைய ஊழியத்தின் முதல் 3 அல்லது 4 வருடங்களில் என்று சரியாக இங்கே ஜெபக்கூடாரத்தில் நான் நரகம் என்ற பொருள் பற்றி கூட அப்பொழுது பிரசங்கிப்பதில்லை.
ஏனென்றால்
அது ஒரு எரிந்து கொண்டிருக்கும் ஸ்தலமா அல்லது கல்லறையா என்று என்னால் புரிந்து கொள்ள கூடாமல் இருந்தது. கல்லறை என்று ஒவ்வொரு முறை வார்த்தை பேசப்படும் போதும் நான் போய் அந்த அகராதியை பார்ப்பேன், பாதாளம் என்றிருக்கும். பாதாளம் தான் கல்லறை என்றிருக்கும். நரகத்தை குறித்து பேசப்படுகிற ஒவ்வொரு நேரத்திலும் பாதாளம் அந்த கல்லறை என்றாகும்.
நான்
என்ன பேசுகிறேன் என்பதை அறிந்து கொள்ளும் வரைக்கும் நான் அதை அப்படியே விட்டுவிட்டேன். அதற்கு பிறகு நான் நரகத்தை குறித்து பிரசங்கித்தேன். ஆக நான் உண்மையாகவே அதை கண்டுபிடித்த பின்னர் அதை பற்றின முழு காட்சியும் அது எங்கே இருந்தது என்பதையும்
அறிந்தேன்.
காரணம் என்னவென்றால் ஒரு போதகன் சபையார்களுக்கு என்ன கூறுகிறானோ அதற்கு அவன் தேவனுக்கு உத்தரவாதம் உள்ளவனாயிருக்கிறான் என்று நான் உணர்கிறேன். ஏனென்றால் சபையார் அதை பற்றி பிடித்துக் கொள்ளப் போகிறார்கள்.
And so then, what if I've got them holding on the wrong place, and then the time comes up where that hope won't stand?
ஆக அப்படியானால் அவர்கள் தவறான இடத்தை பற்றிக் கொண்டிருக்கும்படியாய் நான் செய்திருந்தால் என்னவாகும்? அப்பொழுது ஒரு நேரம் வரும், அந்த பிடிப்பு நிலைக்காமல் போகும் அல்லவா? புரிகின்றதா? கர்த்தர் எனக்கு தந்ததான அந்த தரிசனத்தில் சில காலத்துக்கு முன்னர் அதில் லட்சக்கணக்கானோர் இருந்தனர்.
என்னிடத்தில்
பேசிக் கொண்டிருந்த அந்த ஒருவர் என்னிடத்தில், நீர் பிரசங்கித்த சுவிசேஷத்தின்படியாய் நீர் முதலாவது நியாயம் தீர்க்கப்படுவீர் என்று கூறினார். அதற்கு நான், பவுலும் மற்றவர்களும் பிரசங்கித்த அதே காரியத்தையே நானும் பிரசங்கித்தேன் என்றேன்.
All those millions of voices screamed out, we are resting on that.
அந்த எல்லா லட்சக்கணக்கான சத்தங்களும் அதன் பேரில் தான் நாங்கள் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறோம் என்று சத்தமிட்டன.
Right.
அதுதான் காரியம். புரிகின்றதா? சரி.
So I want to continue on tonight now so we won't be too long.
ஆக இன்றிரவு நான் தொடர விரும்புகிறேன். ஆகையினால் நாம் நீண்ட நேரம் இங்கே இருக்க மாட்டோம். இப்பொழுது மறந்துவிடாதீர்கள், இன்று காலையில் நான் இங்கே சில குறிப்புகளை
வைத்திருக்கிறேன்.
இன்று காலையில் நான் சிறையிருப்பில் தானியேல் என்பதை குறித்து பிரசங்கித்தேன்.
Gabriel coming to him. And instructed him of the future.
தானியேல் அவனிடத்தில் வந்ததையும் எதிர்காலத்தை குறித்து அவனிடத்தில் கூறியவைகளையும் அதைதான் இன்று காலையில் நாம் பார்த்தோம். வருங்காலத்தை பற்றின அறிவிப்புகளை பார்த்தோம்.
Now tonight we're talking on the sixfold purpose of Gabriel's visit to Daniel.
இப்பொழுது இன்றிரவு நாம் காபிரியேல் தானியேலை சந்தித்ததின் ஆறு விதமான நோக்கங்கள் என்பதன் பேரில் பேச போகிறோம்.
Next Sunday, the Lord willing, placing the 70 of weeks where they belong in the time element. And where are we standing?
அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் 70 வாரங்களை பொறுத்து அவைகள் எதை சார்ந்தது, அதன் காலகட்டங்கள் இவைகளை பார்க்கலாம். நாம் எங்கே நிற்கிறோம்?
Now if we can only find that and make it sure, positive, then we'll know just the hour that we're living.
இப்பொழுது நம்மால் மட்டும் அதை கண்டுபிடித்து அதை நிச்சயப்படுத்திக் கொண்டால் அப்பொழுது நாம் ஜீவிக்கின்றதான மணி வேளையை நாம் அறிந்து கொள்ளலாம்.
Now we won't know when he's coming. No one will know that.
இப்பொழுது அவர் எப்பொழுது வருகிறார் என்று நாம் அறிய மாட்டோம். ஒருவரும் அதை அறிய மாட்டார்கள்.
Jesus doesn't know it himself. He said he didn't.
இயேசுவானவரும் தாம் அதை அறிந்திருக்கவில்லை, தமக்கு தெரியாது என்று அவர் கூறினார்.
He said, just the Father only knows that.
பிதா மட்டுமே அதை அறிந்திருக்கிறார் என்று அவர் கூறினார்.
Not even the angels know it.
தூதர்களும் கூட அதை அறியார்கள்.
None of us know when he's coming.
அவர் எப்பொழுது வருகிறார் என்று நம்மில் ஒருவருக்கும் தெரியாது.
But we can tell the hour that the time that we're living, knowing just how close we could be.
ஆனால் நம்மால் அந்த மணி நேரத்தையும் நாம் ஜீவிக்கின்றதான நேரத்தையும் கூற முடியும். எவ்வளவு நெருக்கத்தில் நாம் இருக்கிறோம் என்பதை அறிந்து கூற முடியும். இப்பொழுது நாம் கூறினவற்றை திருப்பி பார்ப்போம். ஏனென்றால் பையன்கள் இதை பதிவு செய்கிறார்கள். பின்னால் உள்ள அறையில் எந்திரங்கள்
ஓடிக்கொண்டிருக்கின்றன.
ஒலிநாடாக்கள் நிச்சயமாக எல்லா இடங்களுக்கும் அனுப்பப்படுகின்றது.
Now, this morning's lesson, after we reviewed back on the fourth and fifth chapter,
இப்பொழுது இன்றைய காலையில் பாடத்தில் நாம் நான்காம் ஐந்தாம் வசனங்களை பரிசீலனை செய்த பின்னர்,
then we stuck the beginning with the ninth chapter of Daniel.
நாம் தானியேலின் ஒன்பதாம் அதிகாரத்தில் இருந்து துவங்கினோம்.
And now tonight we're continuing on with the ninth chapter.
இப்பொழுது இன்றிரவு நாம் ஒன்பதாம் அதிகாரத்தை தொடர்ந்து பார்ப்போம்.
Before we approach it, let's just bow our heads for a moment and speak to the author of the word.
இதை நாம் அணுகுவதற்கு முன்னர் ஒரு நிமிடம் நாம் நம்முடைய தலைகளை வணங்கி வார்த்தையின் ஆக்கியோனிடத்தில் பேசுவோமாக.
Our gracious God, we are sure that you know the very intent of our heart.
எங்கள் கிருபையுள்ள தேவனே, எங்களுடைய இருதயத்தின் அந்தரங்க நோக்கத்தை நீர் அறிந்திருக்கிறீர் என்று நாங்கள் நிச்சயமாக அறிந்திருக்கிறோம்.
You know why we're here.
நாங்கள் ஏன் இங்கே இருக்கிறோம் என்று நீர் அறிவீர்.
You know that we never come tonight just because that we thought it would be a nice place to come to take a little relaxation for the afternoon.
வருவதற்கு இது ஒரு நல்ல இடம், மத்தியான வேளையில் சற்று சாவதானப்படுத்திக் கொள்ளலாம் என்ற கருத்தோடு நாங்கள் இங்கே வரவில்லை என்பதை நீர் அறிவீர்.
Father, I do not believe there's one person here for that purpose.
பிதாவே, அந்த நோக்கத்திற்காக இங்கே ஒரு நபரும் இல்லை என்று நான் விசுவாசிக்கிறேன்.
I believe that we are here tonight because we are deadly sincere, honest and wanting to know, thus saith the Lord.
அதிக உண்மையோடும் உத்தமத்தோடும் கர்த்தர் உரைக்கிறதாவது என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற விருப்பத்தின் காரணமாக இன்றிரவு நாங்கள் இங்கே இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன்.
We love you, Lord, and we love your word.
நாங்கள் உம்மை நேசிக்கிறோம் கர்த்தாவே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை நேசிக்கிறோம்.
If this place that you have provided for us just a roof over our head and these concrete blocks, we are thankful to you for the place.
நாங்கள் எங்கள் தலைக்கு மேல் ஒரு கூரையும் இந்த கான்கிரீட் சுவர்களையும் இந்த இடத்தில் நீர் எங்களுக்கு அளித்திருக்கிறீர். இந்த இடத்திற்காக நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவளாய் இருக்கிறோம்.
For we believe that there is a home beyond the sky where we are headed that way.
ஏனென்றால் வானங்களை கடந்து அங்கே எங்களுக்கு ஒரு வீடு இருக்கிறது என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். நாங்கள் அதன் நோக்கின பாதையில் தான் போய்க் கொண்டிருக்கிறோம்.
And we think of our forefathers that didn't even have this privilege. And it makes us bow our hearts in shame, Lord, to even complain.
இந்த ஸ்லாக்கியம் கூட கிடைக்காத எங்கள் முற்பிதாக்களை நாங்கள் நினைக்கிறோம். உம்மிடத்தில் முறையிடுவதற்கு கூட அது எங்கள் இருதயங்களை அவமானத்தோட குனிய செய்கிறது. இப்பொழுது பிதாவே, இன்றிரவு நீர் எங்களுக்கு வேத வார்த்தைகளை திறந்து கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். வாருங்க கர்த்தாவே, இன்றிரவு நாங்கள் இந்த வழியாய் திரும்பி போகையில் எங்கள் ஒவ்வொருடைய பக்கத்திலுமாய் தொடர்ந்து கூட நடந்து வாரும். எருசலேமில் இருந்து எம்மாவுக்கு போய்க் கொண்டிருந்தவர்களோடு நீர் பேசினது போன்று எங்களிடத்தில் பேசும். ஆனால் கூட்டம் முடிந்த போது இன்றிரவு நாங்கள் எங்கள் வித்தியாசப்பட்ட வீடுகளுக்கு திரும்பி போகலாம். அப்பொழுது அவருடைய வார்த்தையின் மூலமாக அவர் நம்மோடு பேச நாம் கேட்டபோது நம்முடைய இருதயங்கள் கொடுந்துவிட்டு எரியவில்லையா என்று கூறும்படியாய் செய்யும். வாசிக்கப்பட்டதை ஆசீர்வதியும், என்னுடைய பலவீனமான முயற்சிகளை ஆசீர்வதியும் கர்த்தாவே. உண்மையானது எதுவோ அதை பேசும்படியா என்னுடைய வாயை திறவும், தவறானதற்கு என்னுடைய வாயை மூடும்.
Give glory to thyself and glory in thy people that they might see the hour that we're living in the near coming of the Lord Jesus.
உமக்கு மகிமை எடுத்துக்கொள்ளும், நாங்கள் ஜீவித்துக் கொண்டிருக்கும் வேளையையும் கர்த்தராகிய இயேசுவின் வருகையின் நெருக்கத்தையும் அவர்கள் காணும்படியாய் உம்முடைய ஜனத்தில் மகிமையை எடுத்துக்கொள்ளும்.
For we ask it in his name, in the name of Jesus Christ. Amen.
ஏனென்றால் நாங்கள் அவருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம்.
ஆமென்.
இப்பொழுது நாம் நம்முடைய வேத வார்த்தைகளை மீண்டும் ஒரு சில நிமிஷங்கள் பார்ப்போம். அறுபத்தி எட்டு நீண்ட வருஷங்களாக தானியேல் சிறையிருப்பில் இருந்தான் என்பதை நாம் கண்டோம். அதை சிந்தித்து
பாருங்கள். It didn't get it this morning, may pick it up tonight.
இன்று காலையில் இதை குறித்துக் கொள்ளாதவர்கள் உங்கள் காகிதம் பென்சிலை எடுத்துக்கொண்டு இன்றிரவில் அதை குறித்துக் கொள்ளுங்கள்.
From 8606 to 538.
கிபி 606 இருந்து 538 முடிய.
Take 538 from 606, you got 68 years. Daniel had been in a captive.
606-ல் இருந்து 538 இடங்கள் உங்களுக்கு 68 வருடங்கள் கிடைக்கும். இவை தானியேல் சிறையிருப்பில் இருந்தபோது.
No church to go to, no sermons to hear, nothing.
போவதற்கு சபை இல்லை, கேட்பதற்கு பிரசங்கமும் ஒன்றுமே இல்லை.
But he had some books and scrolls that a prophet before him had prophesied, and was with Jeremiah.
ஆனால் அவரிடத்தில் சில புத்தகங்கள் சுருள்கள் இருந்தது. அரியேரோ அவனுக்கு முன்பாக இருந்த ஒரு தீர்க்கதரிசியாகிய எரேமியாவின் தீர்க்க தரிசனமாயிருந்தது.
Now while in studying all the scriptures, he seen time was running out. That the time of the 70 years.
இப்பொழுது இந்த வேத வார்த்தைகளை தியானிக்கையில் தானியேல் காலம் முடிந்து கொண்டிருக்கிறதை, அதாவது 70 வாரங்களின் காலம் கடந்து கொண்டிருக்கிறதை கண்டான்.
And Daniel solemnly believed every word that Jeremiah the prophet spoke.
தீர்க்கதரிசியாகிய எரேமியா பேசின ஒவ்வொரு வார்த்தையும் தானியேல் பயபக்தியுடன் விசுவாசித்தான்.
And I say to this to my class tonight.
இந்த என் வகுப்பாகிய இந்த ஜனங்களிடத்தில் நான் இதை கூறுகிறேன்.
Should we believe our prophets? Amen.
நம்முடைய தீர்க்கதரிசிகளை நாம் விசுவாசிக்க வேண்டுமா?
Yes, sir.
ஆம் ஐயா.
While the word of the Lord came to the prophet, they have thus saith the Lord.
ஏனென்றால் கர்த்தருடைய வார்த்தையானது தீர்க்கதரிசிகளிடத்துக்கு வந்தது, அவர்களிடத்தில் கர்த்தர் உரைக்கிறதாவது என்பது இருக்கிறது.
And a true prophet will never vary from the other prophet's word.
ஒரு உண்மையான தீர்க்கதரிசி மற்ற தீர்க்கதரிசியுடைய வார்த்தையிலிருந்து ஒருபோதும் வித்தியாசப்பட மாட்டான்.
They'll never make it say something that it doesn't say.
அது கூறாததை அவர்கள் கூறும்படியாய் ஒருபோதும் செய்ய வைக்க மாட்டார்கள்.
They'll say just exactly what the true prophet said.
உண்மையான தீர்க்கதரிசி கூறினதை அப்படியே அவர்கள் கூறுவார்கள்.
That makes them a prophet.
அதுதான் அவர்களை ஒரு தீர்க்கதரிசியாக ஆக்குகிறது.
Then when they get that, and then they foretell what is to come.
பின்னர் அவர்களுக்கு தீர்க்க தரிசனம் வரும்பொழுது அப்பொழுது அவர்கள் வர இருக்கின்றதை முன்னுரைப்பார்கள்.
Knowing this with fear in their heart, lest they should say something wrong and should lead somebody astray. We never want to do that.
இதை அறிந்தவர்களாய் அவர்களுடைய இருதயத்தில் பயத்துடன் இருப்பார்கள். இல்லை என்றால் அவர்கள் எதையாவது தவறாக கூறிவிட்டால் அது யாரையாவது தவறாக வழிவிலகி போக செய்துவிடும். நாங்கள் அதை செய்ய விரும்புவதில்லை.
We want to be absolutely sure that we got the word of the Lord before we say, thus saith the Lord.
கர்த்தர் உரைக்கிறதாவது என்று நாங்கள் கூறுவதற்கு முன்னர் நாங்கள் பெற்றது கர்த்தருடைய வார்த்தைதான் என்ற முற்றிலுமான நிச்சயத்தை நாம் உடையவர்களாய் இருக்க விரும்புகிறோம்.
It must be an absolute direct message from the throne of God, or we should never say it.
அது ஒரு முற்றிலுமான நேரடியாக தேவனுடைய சிங்காசனத்திலிருந்து வந்த செய்தியாக இருக்க வேண்டும், அல்லது நாம் அதை ஒருபோதும் கூறவே கூடாது.
Now, while in studying the scriptures, he seen that the 70 years was running out.
இப்பொழுது வேத வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கையில் 68 வருடங்கள் கடந்து விட்டது என்பதை அவன் கண்டான்.
So him being at 68 years, that's 2 years in the future until God would restore his people back to their homeland.
ஆக அவனே அங்கே 68 வருஷங்கள் இருந்தபடியால் அவனுடைய ஜனங்களை தேவன் திருப்பிக் கொண்டு போய் அவர்களுடைய சொந்த தேசத்தில் வைப்பதற்கு இன்னும் 2 வருடங்கள் தான் இருக்கிறது என்று அவன் கண்டான்.
While in prayer, we find out that there was a mighty angel came from heaven.
அவன் ஜெபத்தில் இருக்கையில் பரலோகத்திலிருந்து ஒரு வல்லமையான தூதன் அங்கே வந்தான் என்று நாம் கண்டறிந்தோம்.
Can anybody call his name?
அந்த தூதனுடைய பெயரை யாராவது சொல்ல முடியுமா?
Gabriel.
Gabriel.
And he is the angel to the Jewish church.
அவன் யூத சபைக்கான தூதன்.
How many know that?
எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்?
Everywhere it's Gabriel. Gabriel is the messenger to the Jewish church.
எல்லா இடத்திலும் காபிரியேல் ஆக இருக்கிறது. காபிரியேல் யூத சபைக்கு
தூதனாயிருக்கிறான்.
மரியாளுக்கு வந்தான், அவன் சகரியாவுக்கு வந்தான், எப்பொழுதும் அது காபிரியேலாயிருக்கிறது. பரலோகத்தின் மகத்தான தூதர்களில் அவன் ஒருவனாயிருந்தான். நம்முடைய சகோதரன் தானியேலுக்கு அவ்வளவு அற்புதமான ஒரு வாழ்த்துதலை அவன் தேவனிடத்திலிருந்து கொண்டு வரவில்லையா?
ஓ தானியேல், greatly beloved.
ஓ தானியேலே, நீ மிகவும் பிரியமானவன் என்று.
Wouldn't that make you good to think that God loves you?
தேவன் உன்னை நேசித்தார் என்று சிந்தித்து பார்க்கும்போது அது உன்னை நல்லதாக ஆக்காதா?
If I wasn't greatly loved, I'd just like to know that I'm kind of loved a little bit up there, wouldn't you? Sure.
நான் அதிகமாக நேசிக்கப்படவில்லை என்றாலும் அங்கே நான் ஒரு விதமாக சற்று நேசிக்கப்படுகிறேன் என்பதை அறிந்து கொள்ள நான் விரும்புவேன். உங்களுக்கு அப்படி இல்லையா? நிச்சயமாக. ஓரில் ஒரு பொழுது ஒரு விதமாக அவர் என்னை நினைக்கிறார், அவர் என்னை குறித்து அக்கறையுள்ளவராயும் இருக்கிறார் என்பதை சிந்திக்கும் போது அது என்னை அப்படியே கூச்சலிட செய்யும்.
And we have the assurance that he does care for us.
அவர் நமக்காக அக்கறை கொண்டிருக்கிறார் என்பதற்கான நிச்சயத்தை நாம் உடையவர்களாய் இருக்கிறோம்.
Because while we were yet sinners, Christ died in our stead, brother.
ஏனென்றால் நாம் பாவிகளாய் இருக்கையிலே கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே சகோதரனே.
And now which we were alien from God, now has made us nigh unto God and has given us the earnest of our salvation, that is the Holy Spirit.
நாம் தேவனுக்கு அந்நியர்களாய் இருந்தோம், இப்பொழுதோ நாம் தேவனுக்கு சமீபமாக்கப்பட்டு நம்முடைய ரட்சிப்பின் அச்சாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் பரிசுத்த ஆவியாகும். அங்கே உள்ளே இருக்கின்ற விசுவாசத்தை கொண்டு உலகத்தின் காரியங்களுக்கு மேலாக நம்மை உயர்த்துகிறது. நாம் அதற்கு மேலாக கடந்து போகிறோம்.
All right.
அது மகிமையானதா இருக்கிறது இல்லையா? சரி.
While in prayer, Gabriel came and told him that there was not only two more years before they were going back to the homeland, but told him the entire destination of that nation.
ஜெபத்தில் இருக்கும்போது காபிரியேல் வந்து அவர்கள் சொந்த நாட்டிற்கு போவதற்கு இன்னும் 2 ஆண்டுகள் இருக்கிறதென்றும் அவரிடத்தில் கூறினதுமன்றி அந்த தேசத்தினுடைய முழுமையான சேருமிடத்தையும் கூறினார்.
Thank God.
அதை சற்று சிந்தித்து பாருங்கள்.
The entire destination, every journey of earth, Gabriel explained it to Daniel.
முழு சேருமிடத்தையும் பூமியின் மேல் உள்ள எல்லா பிரயாணங்களையும் காபிரியேல் விளக்கி தானியேலுக்கு
கூறினான்.
இந்த மகத்தான காரியத்தை தானியேலுக்கு கூறும்படியாய் அனுப்பப்பட்டான் என்று
கூறினான்.
அந்த தீர்க்கதரிசி என்ன விதமாய்
உணர்ந்திருப்பான்?
அவன் தானியலிடத்தில் முடிவு மட்டுமாய் 70 வாரங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது
என்றான்.
அதுதான் முடிவு நேரம். ஆகவே அது எல்லாம் முடிவடைகிறது, அதுதான் முடிவு என்றும் 70 வாரங்கள் அங்கே இருக்கிறது என்றும் கூறினான். சிலர் அதற்கு மாதங்களாகவும் சிலர் அதற்கு நாட்களாகவும் சிலர் கணக்காக எடுக்கிறார்கள். அது வெறுமென வாரங்களாக இருந்திருந்தால் அங்கே 2.5 வருஷங்கள் அல்லது 1.5 வருடங்கள் தான் ஆகியிருக்கும். அங்கே நாம் கண்டறிய வேண்டும் உண்மையானதாய் இருக்க. 70 வாரங்கள் உன்னுடைய ஜனத்தின் மேல் செல்லும்படி குறிக்கப்பட்டுள்ளது. எந்த நோக்கத்திற்காக, எதற்காக, யாருடைய ஜனங்கள் மேல் செல்லும்படியாக அது தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது? தானியேலின் ஜனங்களின் மேல், யூதர்கள் மேல்.
Determined for.
அது எதற்காக தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது?
Upon not only Daniel, but upon Daniel's holy city. See, Daniel's holy city.
தானியேலின் மேல் மட்டுமல்ல, தானியேலின் பரிசுத்த நகரத்தின் மேலும் பாருங்கள். தானியேலின் பரிசுத்த நகரம்.
Now Christ, what was Daniel's holy city?
இப்பொழுது கேட்டுக்கொண்டிருப்பவர்களே, தானியேலின் பரிசுத்த நகரம் எது?
Jerusalem. And now we're going to take maybe get to it tonight. Where was Jerusalem?
இப்பொழுது நாம் அதை தான் தியானிக்க போகிறோம். ஒரு கால் இன்றிரவே அதை பார்க்கலாம். எருசலேம் எங்கிருந்தது?
Who founded Jerusalem?
எருசலேமை ஸ்தாபித்தது யார்? நீங்கள் அதை எப்பொழுதாவது நினைத்ததுண்டா?
Who founded Jerusalem?
எருசலேமை ஸ்தாபித்தது யார்?
When was it founded?
அது எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது?
We'll go get to it after a while.
கொஞ்சம் கழித்து நாம் அதை பார்க்க போகிறோம்.
Who founded Jerusalem?
எருசலேமை ஸ்தாபித்தது யார்?
Boy, it's a little bitty thing hid back in a corner, but it sure tells it. That's right.
மகனே, அது ஒரு மிக சிறிய காரியமாயிருந்தால் பின்னால் ஒரு மூலையில் மறைந்திருக்கிறது, ஆனால் அது நிச்சயமாய் கூறுகிறது. ஆம் ஐயா.
Who founded Jerusalem and when was it founded?
எருசலேமை ஸ்தாபித்தது யார்? அது எப்பொழுது ஸ்தாபிக்கப்பட்டது?
All right, and that's Daniel's holy city.
சரி, அதுதான் தானியேலின் பரிசுத்த நகரம்.
And we do understand that that city which is now been a curse for 2000 years will be rebuilt and reestablished again.
2000 வருடங்களாக ஒரு சாபமாய் கிடக்கின்ற அந்த நகரமானது திருப்பி கட்டப்பட்டு மறுபடியுமாய் ஸ்தாபிக்கப்படும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். முன்பு துவக்கத்திலே இருந்தது போலவே ஆலய வழிபாடு அமைக்கப்படும். அது சரியே, எருசலேம் இருக்கும். இப்பொழுது அங்கே பலி உண்டாயிருக்கும். துவக்கத்திலே இருந்தது போலவே அன்றாட பலி படைப்புகள் இருக்கும். நாம் அவைகளில் பெரும்பாலானவைகளை நான் நினைக்கிறேன் இன்றிரவு நாம் பார்க்க போகிறோம். இப்பொழுது நண்பர்களே, இந்த காரியங்களை குறித்து பேசுவதில் நிச்சயமாக நான் வாரக்கணக்கான போதனையை நான் தவிர்க்கிறேன் என்பதனை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று நான்
விரும்புகிறேன். So that when the weather cools off or a little later, when we get into those seven seals, seven vials, seven trumpets, all these things, that I can refer back and say, do you remember on the 70 weeks of Daniel?
ஆனால் ஒருவிதமாக அவைகளை தொட்டு அதனால் சீதோஷனம் குளிர்ச்சி ஆகும்போது அல்லது கொஞ்சம் கழித்து நாம் அந்த ஏழு முத்திரைகள், ஏழு கலசங்கள், ஏழு எக்காலங்கள், இந்த காரியங்கள் எல்லாவற்றையும் நாம் பின்னால் குறிப்பு காட்டி உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? தானியேலின் 70
வாரங்கள்
உங்களுக்கு 7 சபைகாலங்கள் நினைவிருக்கின்றதா? அது மேலே சென்ற போது என்ன சம்பவித்தது? சபையானது எடுத்துக்கொள்ளப்பட்டு திரும்ப வரும் வரைக்குமானவைகள் எல்லாம் இந்த தானியேலின் 70 வாரங்கள் தன்னிலே கொண்டுள்ளது. அந்த இடைவெளி காலத்தை தான் அது தன்னிலே கொண்டிருக்கிறது. இப்பொழுது தானியேலின் எல்லா 70 வாரங்களையும் அல்ல, அதில் ஒரு பாகத்தை. 70 வாரங்கள் செல்லும்படியாய் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.
Telling him what was going to come to pass.
அவனுடைய சந்திப்பிலே அங்கே 6 விதமான நோக்கங்கள் இருக்கிறது. என்ன சம்பவிக்க போகிறது என்பதை
கூறிக்கொண்டிருந்தான்.
அவனுடைய வருகையில் அங்கே 6 விதமான நோக்கங்கள் இருக்கிறது.
Now tonight, I think we leave off over here in the scriptures of where that we was at this morning, where that there was a sixfold purpose.
இப்பொழுது இன்று காலையில் நாம் தியானித்த வேத வார்த்தைகள் வரைக்குமாய் 6 விதமான நோக்கங்கள் இங்கே இருக்கிறது என்று எங்கே நாம் பார்த்தோமோ அதுவரைக்குமாய் அப்படியே விட்டுவிட்டு இன்றிரவு மேற்கொண்டு போவோம் என நான் நினைக்கிறேன். இங்கே நாம் இருக்கிறோம். ஆறு விதமான நோக்கங்கள் இருக்கிறது என்று நாம் இப்பொழுது கண்டறிந்தோம். அவைகளில் ஒன்று தானியேல் 9 அதிகாரம் 24 வசனம்.
And 70 weeks are determined upon thy people.
உன் ஜனத்தின் மேல் 70 வாரங்கள் தீர்மானிக்கப்பட்டுள்ளது.
Now remember, that is all that the journey of the Israelites will have in this earth. They are determined. 70 weeks is just determined.
நினைவிருக்கட்டும், இஸ்ரவேலர்கள் இந்த பூமியின் மேல் செய்யும் எல்லா யாத்திரைகளும் அவ்வளவுதான். அவைகள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. 70 வாரங்கள் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது. யூதர்களுக்கென்று ஒதுக்கீடு செய்யப்பட்டது எல்லாம் அதுதான்.
Upon thy people and upon thy holy city.
உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும்.
Therefore, this 70 weeks, now don't miss it.
ஆகையினால் இந்த 70 வாரங்கள், இதை நீங்கள் தவறவிட வேண்டாம்.
It will reveal from that time to the end of the Jews and also to the end of Jerusalem until there will be a new city then.
அந்த நேரம் முதற்கொண்டு யூதர்களின் முடிவு வரைக்கும், எருசலேமின் முடிவு வரைக்கும் கூட, அந்த புதிய பட்டணம் கட்டி எழுப்பப்படும் வரைக்கும் அது வெளிப்படுத்தும். இப்பொழுது ஓ, நாம் அருமையான ஆழமான காரியத்துக்குள்ளாக நாம் போகிறோம் என்று நான் நம்புகிறேன்.
Are determined upon thy people and upon thy holy city.
உன்னுடைய ஜனத்தின் மேலும் உன்னுடைய பரிசுத்த நகரத்தின் மேலும் தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது.
To finish the transgression.
எதற்காக? மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும்.
What did he tell him now?
அவர் அவனிடம் இப்பொழுது என்ன கூறினார்?
He was trying to find how long it's going to be.
இன்னும் எவ்வளவு காலம் செல்லும் என்பதை அவன் கண்டறியும்படி முயற்சித்துக் கொண்டிருந்தான்.
I know we're at the end time, like we are now, Lord.
நாம் இப்பொழுது கடைசி நேரத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை நான் அறிவேன். இப்பொழுது நாம் இருப்பது போன்று கர்த்தாவே, இன்றைக்கு இந்த வகுப்பில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்கள், எத்தனை பேர் நாம் கடைசி காலத்தில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை விசுவாசிக்கிறீர்கள்? ஆமென் என்று கூறுங்கள். நன்றி. நாம் எல்லாரும் கடைசி நேரத்தில் இருக்கிறோம்.
Just how long that's going to be.
அது இன்னும் எவ்வளவு காலம் நீடித்திருக்க போகிறது என்பதை தேவனை கொண்டு நாம் கண்டறிய முயற்சித்துக் கொண்டிருக்கிறோம்.
What day are we living?
நாம் எந்த நாட்களில் ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம்?
That's why we're going back and picking up these prophets and so forth and trying to find out where we are.
அதன் காரணமாகத்தான் நாம் திரும்பி போய் இந்த தீர்க்கதரிசிகள் முதலாளர்கள் என்ன சொல்கிறார் என்பவர்களை நாம் கண்டறிந்து நாம் எங்கே இருக்கிறோம் என்பதை அறிய முயற்சிக்கிறோம்.
And that's what Daniel did. He set his face to God.
தானியேலும் அதைதான் செய்தான். அவனுடைய முகத்தை நேராக தேவனுக்கு முன்பாக திருப்பினான்.
How many read Daniel 9 today? Raise up your hands.
இன்றைக்கு எத்தனை பேர் தானியேல் 9 அதிகாரத்தை வாசித்தீர்கள்? கரத்தை உயர்த்துங்கள். சரி.
He set his prayer high, made his confession of his people, his confession of himself.
அவன் எப்படியாய் அவனுடைய ஜனத்திற்காகவும் அவனுடைய சொந்தத்துக்காகவும் அறிக்கை செய்தான் என்று அவனுடைய ஜெபத்தை பாருங்கள்.
He wanted to be sure that he found out when they were to go back, because he wanted to get the people ready to go back.
அவர்கள் எப்பொழுது திரும்பி போக வேண்டும் என்பதை அவன் நிச்சயமாய் அறிந்து கொள்ள விரும்பினான். ஏனென்றால் அவனுடைய ஜனங்கள் திரும்பி போக ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று அவன் விரும்பினான்.
Now what I'm trying to do is find out when we're going up and get the people ready to go up.
இப்பொழுது நான் என்ன செய்ய முயற்சிக்கிறேன் என்றால், எப்பொழுது நாம் மேலே போக போகிறோம், எப்பொழுது நாம் ஜனங்களை போவதற்கு ஆயத்தப்படுத்துவோம் என்பதைதான். ஆயத்தம் உள்ளவர்களை.
And we set our face to God through prayers and supplications to find out, Lord, what's the hour we're living in.
கர்த்தாவே, நாங்கள் எந்த மணி வேளையிலே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை அறியும்படியாக நாம் ஜெபத்தின் மூலமாயும் விண்ணப்பத்தின் மூலமாயும் நம்முடைய முகத்தை தேவனுக்கு நேராக நோக்கி காத்திருக்கிறோம்.
இன்றைய
எல்லா வித்தியாசமான காரியங்களும் சம்பவிக்கிறதை நாம் காண்கிறோம். நாம் உலகத்தை குழப்பத்துக்குள் காண்கிறோம். காலம் சமீபமாய் இருக்கிறதை நாம் காண்கிறோம்.
Everything that God said.
எழுதப்பட்ட கையெழுத்தை நாம் சுவற்றில் காண்கிறோம். தேவன் சொன்ன எல்லா காரியங்களையும். இப்பொழுதே இன்னொரு யுத்தம் வரப்போகிறது என்று நம்முடைய ஜனாதிபதி பேசுகிறதை நாம் கேட்கிறோம். யுத்தத்துக்கு பின்னர் ஒரு சில மணி நேரங்களுக்குள் தேசங்கள் எரிமலை குழம்பு தூள் போல் ஆகிவிடும் என்று முன்னுரிக்கப்பட்டதை நாம் கேட்கிறோம். நாம் அதை பெற்றுக் கொண்டோம் என்று நாம் அறிவோம். எனவே அது சம்பவிப்பதற்கு முன்பாக சபையானது போயாக வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். எனவே கர்த்தாவே, நாங்கள் இப்போது எங்கே இருக்கிறோம்? அந்த காரணத்தினால் தான் நாம் அதை அறியும்படி அவர் நமக்கு அது கூறுவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். நாம் அதை கண்டறியும்படியாக நம்முடைய முகத்தை அதற்கு நேராக நோக்கி
இருக்கிறோம்.
இப்பொழுது முதலாக நாம் கண்டறிவோம்.
70 weeks are determined on my people, holy city, to finish the transgression, making the end of sin, and to make reconciliations for iniquity, to bring in everlasting righteousness, to seal up the vision and prophecy, and to anoint the most holy.
மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும் மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது.
That was the sixfold purpose of the visitation of Gabriel.
அதுதான் தானியேலின் சந்திப்பின் 6 விதமான நோக்கங்களாயிருக்கிறது.
Now, let's start number one.
இப்பொழுது நாம் முதலாவது காரியத்தை துவங்குவோமாக. நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டுமானால், உங்களிடத்தில் எழுதுகோல் இருக்குமானால், அது 1வது
எண்.
மீறுதல்களை தவிர்க்கிறதற்கும் அதுதான் முதலாவது காரியம்.
Will be the turning away of the ungodliness of Jacob.
தேவனுக்கு விரோதமாக மீறுதலை செய்த இஸ்ரவேலின் மீறுதலை தவிர்க்கிறதற்கு என்றால் யாக்கோபில் இருந்து அவபக்தியை நீக்குவதாக அது இருக்கும்.
Now to find this, let's turn to Romans, the 11th chapter of Romans, and begin with the 21st verse. Of Romans 11.
இப்பொழுது இதை கண்டறிய நாம் ரோமரின் புத்தகத்துக்கு திருப்பி 11 அதிகாரம் 21 வசனத்திலிருந்து ரோமர் 11.
Now we're going to what? Finish the transgression.
நாம் இப்பொழுது எதற்கு போகிறோம்? மீறுதலை தவிர்க்கிறதற்கு.
Romans 11:21. All right.
ரோமர் 11:21, சரியா?
For if God spared not the natural branch,
சுவாப கிளைகளை தேவன் தப்ப விடாதிருக்க,
which was who? Israel.
அது யார்? இஸ்ரவேல்.
Take heed lest also spare not thee,
உன்னையும் தப்ப விட மாட்டார் என்று எச்சரிக்கையாயிரு.
Now I want you, when you go home, to read this whole 11th chapter. I'm just reading this, so mark down the whole 11th chapter and read it.
இப்பொழுது நீங்கள் வீட்டிற்கு போய் இந்த 11 அதிகாரம் முழுவதையும் வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நான் இதை மட்டும் வாசிக்கிறேன். குறித்துக் கொள்ளுங்கள், 11 அதிகாரம் முழுவதையும் வாசியுங்கள். தப்ப விடாதிருக்க.
Behold, therefore the goodness certainty of God on them which fell.
ஆகையால் தேவனுடைய தயவையும் கண்டிப்பையும் பார், விழுந்தவர்களிடத்திலே கண்டிப்பையும்.
But towards thee goodness, if thou continue in the goodness.
உன்னிடத்திலே தயவையும் காண்பித்தார், அந்த தயவிலே நிலைத்திருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும்.
Otherwise thou shalt be cut off, also be cut off.
நிலைத்திராவிட்டால் நீயும் வெட்டுண்டு போவாய்.
And they also, if they abide not still in unbelief, shall be grafted in.
அன்றியும் அவர்கள் அவ்விசுவாசத்திலே நிலைத்திராதிருந்தால் அவர்களும் ஒட்ட வைக்கப்படுவார்கள்.
For God is able to graft them in again.
அவர்களை மறுபடியுமாய் ஒட்ட வைக்கிறதற்கு தேவன் வல்லவராய் இருக்கிறாரே.
See, telling that there will be a time that when the Gentile will be cut out and Israel come back in again.
ஒரு நேரம் வரும், பாருங்கள், அப்பொழுது புறஜாதியார் வெட்டப்பட்டு இஸ்ரவேல் மீண்டுமாக ஒட்ட வைக்கப்படும் என்று கூறுகின்றது.
For if thou were cut out of the olive tree which is wild by nature.
சுவாபத்தின்படி காட்டொலிவ மரத்திலிருந்து நீ வெட்டப்பட்டு
Gentiles,
புறஜாதியார்
and were grafted contrary to nature.
சுவாபத்துக்கு விரோதமாய் நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால்
we were contrary to nature, aliens, without mercy, without God, with no hope at all.
நாம் சுவாபத்துக்கு விரோதமாயிருந்தோம், அந்நியராய், இரக்கம் பெறாதவர்களாய், தேவனற்றவர்களாய், எந்தவித நம்பிக்கையும் அற்றவர்களாய்.
And God, by His mercy, to give us a chance.
ஆனால் தேவனோ அவருடைய இரக்கத்தினால் நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கும்படியாக
cut off righteous Israel because of transgressions and turn them aside.
நீதியுள்ள இஸ்ரவேலை மீறுதல்களின் நிமித்தமாக வெட்டி போட்டு அவர்களை அப்படியே பக்கமாய் தள்ளிவிட்டார்.
The tame olive tree and brought in a wild olive tree. Contrary to nature.
சுவாபத்துக்கு விரோதமான காட்டொலிவ மரத்தை உள்ளே கொண்டு வந்து நல்ல ஒலிவ மரத்தை தள்ளி போட்டார்.
Unto a good tree, how much more shall these which be the natural branches be grafted into their own olive tree?
நல்ல ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்பட்டிருந்தால் சுவாப கிளைகளாகிய அவர்கள் தங்கள் சுய ஒலிவ மரத்திலே ஒட்ட வைக்கப்படுவது அதிக நிச்சயம் அல்லவா?
All right. Let's read on.
சரி, நாம் தொடர்ந்து வாசிப்போம்.
For I would not, brethren, that you should be ignorant of this mystery, lest you should be wise in your own conceit.
மேலும் சகோதரரே, நீங்கள் உங்களைய புத்திமான்கள் என்று எண்ணாதபடிக்கு ஒரு ரகசியத்தை நீங்கள் அறிய வேண்டும் என்றிருக்கிறேன்.
That blindness is part of happiness of Israel, happiness to Israel, until the fullness of the Gentiles come in.
அதென்னவெனில் புறஜாதியாருடைய நிறைவு உண்டாகும் வரைக்கும் இஸ்ரவேலில் ஒரு பங்குக்கு கடினமான மனது உண்டாயிருக்கும்.
Until God is finished with the Gentiles, Israel was blinded.
தேவன் புறஜாதியாரின் காலத்தை முடிக்கும் வரைக்கும் இஸ்ரவேல் குருடாக்கப்பட்டிருக்கும்.
They went off into sin and to transgressions against God because God blinded their eyes that we might be grafted in.
அவர்கள் தேவனுக்கு விரோதமாய் பாவத்துக்குள் சென்றார்கள், மீறுதலுக்குள் ஆனார்கள். ஏனென்றால் தேவன் அவர்களுடைய கண்களை குருடாக்கி போட்டு அதன் மூலமாக நாம் ஒட்ட வைக்கப்படும்படியாக. உங்களுக்கு அது புரிகின்றதா?
26 verse now.
இப்பொழுது 26 வசனம்.
And so all Israel shall be saved.
இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்.
God blinded them purposely for you and I.
உங்களுக்காகவும் எனக்காகவும் தேவன் அவர்களை ஒரு நோக்கத்தோடே குருடாக்கினார்.
They cannot see because God blinded them.
அவர்களால் காண முடியாது, ஏனென்றால் தேவன் அவர்களை குருடாக்கி இருந்தார்.
And all Israel, true Israel, shall be saved.
இஸ்ரவேலர் எல்லாரும், உண்மையான இஸ்ரவேல் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள்.
What did the angel say?
தூதன் என்ன கூறினான்?
Glory to finish the transgressions of Israel.
மகிமை, இஸ்ரவேலின் மீறுதல்களை தவிர்க்கிறதற்கு.
I come to tell you that there will come a time when Israel's transgressions will be finished.
ஒரு காலம் வரும், அப்பொழுது இஸ்ரவேலின் மீறுதல்கள் தவிர்க்கப்பட்டிருக்கும் என்பதை கூற நான் வந்தேன் என்றான்.
God will cut off that wild branch and draft into that back that real branch again.
காட்டொலிவ மரக்கிளையை தேவன் வெட்டி போட்டு அதற்குள் நல்ல ஒலிவ மரக்கிளையை திரும்பவுமாக ஒட்ட வைத்திருப்பார்.
Oh, sometimes it makes my heart jump. See, I'm poor, miserable. People cut off out there not knowing where they're going.
ஓ, சில சமயங்களில் அது என்னுடைய இருதயத்தையே துள்ளச் செய்யும். பாருங்கள், அந்த பாவம், அந்த பரிதபிக்கப்படத்தக்க ஜனங்கள் அக்கறையிலே வெட்டப்பட்டு எங்கே போகிறோம் என்பதையே அறியாதவளா இருக்கிறார்கள். தேவன் அவருடைய இரக்கத்தினால் நாம் ரட்சிக்கப்படும்படியாக அதை செய்தார். அவர்களுடைய சொந்த மேசியாவிடமிருந்து அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டு காதுகள் செவிடாக்கப்பட்டு அவருக்கு செவி கொடுக்க கூடாமற் போயிற்று. இருப்பினும் அவருடைய அற்புதங்களை நேராக கண்டனர். அவர் செய்து கொண்டிருந்த காரியங்களையும் அவருடைய அற்புதங்களையும் நேரடியாக கண்டனர்.
Matthew, I mean the 12th chapter, 8th or 12th chapter, says, though Jesus had done so many miracles, yet they could not believe.
நான் நினைக்கிறேன் மத்தேயு 12 அதிகாரம் அல்லது 8 அல்லது 12 அதிகாரத்தில் என்று அவர் இத்தனை அற்புதங்களை செய்திருந்தும் அவர்களால் அவரை விசுவாசிக்க கூடாமற் போயிற்று.
Because God said they got eyes and they can't see and ears and they can't hear unless they would see with their eyes and hear with their ears and I would convert them.
ஏனென்றால் அவர்களுக்கு கண்கள் இருந்தும் காண முடியாது, காதுகள் இருந்தும் கேட்க முடியாது. அவர்களுடைய சொந்த கண்களினால் கண்டும் சொந்த காதுகளினால் கேட்டால் ஒழிய நான் அவர்களை குணப்படுத்த முடியாது என்று தேவன் கூறுகிறார்.
But so that we could have a chance, he pulled the curtain down over his own children's eyes.
ஆனால் நமக்கு ஒரு தருணம் உண்டாயிருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய சொந்த பிள்ளைகளின் கண்களின் மேல் அவர் திரையை இழுத்து விட்டார்.
Turn his own children away from the table and turn them off the leanness of spirit that he might find that we might have a chance to live. Given us life.
அவருடைய சொந்த பிள்ளைகளை பந்தியிலிருந்து புறம்பாக்கி ஆவியின் பலன் குன்றுதலுக்கு அவர்களை திருப்பி ஜீவிப்பதற்கு நமக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும்படியாக ஜீவனை கொடுக்க அப்படி செய்தார்.
26th verse again.
மீண்டுமாய் 26th வசனம்.
And so all Israel shall be saved, that it is written, there shall come out of Zion the deliverer and shall turn away ungodliness from Jacob.
இந்த பிரகாரம் இஸ்ரவேலர் எல்லாரும் ரட்சிக்கப்படுவார்கள். மீட்கிறவர் சியோனில் இருந்து வந்து அவபக்தியை யாக்கோபை விட்டு விலக்குவார் என்றும்.
Yes, he will come to Mount Zion one of these days.
ஆம், இந்நாட்களில் ஒன்றில் அவர் சியோன் மலைக்கு வருவார்.
Upon the Mount of Olives, they will recognize him and all Israel will know it's him.
ஒலிவ மலையின் மேல் அவர்கள் அவரை அடையாளம் கண்டுகொள்வார்கள். இஸ்ரவேலர் எல்லாரும் அது அவர்தான் என்று அறிந்து கொள்வார்கள். அப்பொழுது புறஜாதியாரின் காலம் முடிவடைந்திருக்கும். ஒட்ட வைக்கப்பட்ட அந்த கிளையிலிருந்து சேகரிக்கப்பட்ட கனிகளை தேவன் அதனின்று எடுத்துக்கொள்வார். அந்த காட்டொலிவ மர கிளையே.
And I remember all back in here as you read.
இப்பொழுது நினைவிருக்கட்டும் இதற்கு முன்னால் இருக்கும் வசனங்களை நீங்கள் வாசித்தால்.
He said, if that roots was holy, and that roots was a holy root, also the fruit that comes up from that holy root will bring holy fruit.
வேர்கள் பரிசுத்தமாய் இருந்தால் அந்த வேரானது ஒரு பரிசுத்த வேறாய் இருக்கிறது. மட்டுமல்லாமல் அந்த பரிசுத்த பெயரிலிருந்து வரும் கனிகளும் பரிசுத்தமாய் இருக்கும் என்று அவர் கூறுகிறார்.
And if that root was Jesus Christ, who is both root and offspring of David.
அந்த வேர் இயேசு கிறிஸ்துவானால் அவரே தாவீதின் வேரும் சந்ததியுமாய் இருக்கிறார்.
If that life was in him, come up through the Jewish generation and was cut off from them and their eyes blinded, that we might see our lives will have to pattern with that blessed branch.
And the Jeevanadi, Avarukkul Irundal, Adi Yudha Thalaimargalin Moolamaga Vandu, Avargalilirundu Vettappattu, Naam Kaanumbadiyaga, Avargaludaiya Kangal, Kurudakkappattathu, Nammudaiya Jeeviyangal. அந்த ஆசீர்வதிக்கப்பட்ட கிளை போன்றதா இருக்க வேண்டும்.
Oh yes brother. That's right.
Amen.
ஓ ஆம் சகோதரனே, அது உண்மை.
God cut them off purposely and blinded their eyes so we could have a chance to see. Given us an opportunity we walk around like we're somebody.
தேவன் அவர்களை ஒரு நோக்கத்தோடு வெட்டி போட்டு அவர்களுடைய கண்களை குருடாக்கி அதன் மூலமாக நாம் காண்பதற்கான ஒரு தருணத்தை உண்டாக்கி நமக்கு ஒரு சந்தர்ப்பத்தை கொடுக்கிறார். நாமோ சுற்றி நடந்து யாரோ போன்று இருக்கிறோம். பவுல் இங்கே அவர்களுக்கு எப்படி அதை செய்தீர்கள் என்று எச்சரிக்கையாய் இருங்கள்
என்கிறான்.
எச்சரிக்கையாயிருங்கள், சுவாப கிளையை தேவன் தப்ப விடாதிருக்க, இதற்கு மேலும் காட்டொலிவ மர கிளையை, கிளையின் மேல் அவருக்கு எப்படி இறக்கும் உண்டாகும்? அது ஏற்கனவே நாமோ அப்படியே சுற்றி நடந்து நான் ஒரு பிரஸ்பிடேரியன், நான் ஒரு மெத்தடிஸ்ட், நான் ஒரு பாப்டிஸ்ட், நான் ஒரு பெண்டெகோஸ்தே என்று கூறுகிறோம். தேவனுக்கு அதெல்லாம் ஒன்றுமே இல்லை. மேலிருந்து வந்ததான அந்த பரிசுத்த ஆவியினால் நீங்கள் மறுபடியும் பிறந்தவளாய் இருக்க வேண்டும். இப்பொழுது நினைவிருக்கட்டும், அவர் புறஜாதியாரை குறித்து இங்கு பேசவில்லை. புறஜாதியாரின் தருணம் எங்கே இருக்கிறது என்று நீங்கள் காணும்படியாக நான் இதை தூக்கி இங்கே
எறிகிறேன்.
ஆனால் மீறுதலை தவிர்க்கிறதற்கு அவர் வந்தார், அதற்கு ஒரு முடிவை உண்டாக்க.
Now if we go back into Daniel again, and we'll find out that in Daniel we find out here, the 24th verse.
இப்பொழுது நாம் மீண்டுமாக தானியேலுக்கு போவோமானால் தானியேலில் 24ஆம் வசனத்தில் இதை காணலாம்.
All right, to finish the transgression.
சரி, மீறுதலை தவிர்க்கிறதற்கு.
To finish what?
எதை தவிர்க்கிறதற்கு?
To finish Israel's transgression.
இஸ்ரவேலின் மீறுதலை தவிர்க்கிறதற்கு.
What is a transgress?
ஒரு மீறுதல் என்றால் என்ன?
Is to go against something.
ஏதோ காரியத்துக்கு விரோதமாக போவதாகும்.
A transgress against me is to do a wrong to me.
எனக்கு எதிரான ஒரு மீறுதல், எனக்கு எதிராக ஒரு தவறு செய்வதாகும்.
Transgress against you is to do a wrong to you.
மீறுதல் என்பது உங்களுக்கு எதிராக ஒரு தவறை செய்வதாகும்.
So Israel did a wrong to God.
எனவே இஸ்ரவேல் தேவனுக்கு எதிராக ஒரு தவறானதை செய்தான்.
And in this 70th week, what's going to happen?
இந்த 70ஆவது வாரத்தில் என்ன சம்பவிக்க போகின்றது?
God is going to finish the transgression of Israel.
இஸ்ரவேலின் மீறுதலை தேவன் தவிர்க்க போகிறார்.
Finish the transgression. We'll be turning away the ungodliness from Jacob.
மீறுதலை தவிர்க்கிறதற்கு என்பது யாக்கோபில் இருந்து அவபக்தியை விலக்குவதாகும். அதற்கு பிறகு இஸ்ரவேல் மறுபடியும் பிறந்தவர்களாக இருப்பார்கள். அவர்கள் எல்லாருமாக பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்வார்கள். இப்பொழுது இரண்டாவது உங்களுடைய காகிதத்தில் எழுதி கொள்ளுங்கள்.
We could stay a long time on that, but I don't want to go to preaching on it.
அதன் பேரிலேயே அதிக நேரம் எடுத்துக் கொள்ளலாம், ஆனால் அதன் பேரில் பிரசங்கத்தை எடுக்க விரும்பவில்லை.
Just want to talk to you so that you can get it down close.
நான் உங்களோடு பேச வேண்டும் என்றிருக்கிறேன், அதனால் நீங்கள் அதை நன்றாக புரிந்து குறித்துக் கொள்ளலாம்.
When we get into these seven seals, then you'll just move right on through the church, through the seals.
to the flags and know where we're standing.
நாம் ஏழு முத்திரைகளுக்குள்ளாக போகும்போது அப்பொழுது உங்களால் அப்படியே தொடர்ந்து ஏழு சபைகள் ஊடாகவும் முத்திரைகளின் ஊடாகவும் வாதைகளின் ஊடாகவும் சென்று எங்கே நாம் நின்று கொண்டிருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்ளலாம்.
All right. Number two, make an end of sin.
சரி, இரண்டாவது பாவங்களை தொலைக்கிறதற்கும்.
Now let's read again. Daniel, to finish transgression and make an end of sin.
இப்பொழுது நாம் மீண்டுமாக வாசிப்போம். மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவங்களை தொலைக்கிறதற்கும்.
That's the second purpose of coming.
அது அவருடைய வருகையின் இரண்டாவது நோக்கமாக இருக்கிறது.
First is to finish Israel's transgression and to make an end of sin.
முதலாவது இஸ்ரவேலின் மீறுதலை தவிர்த்து பாவங்களை தொலைக்கிறதற்கு.
Where did Israel sin?
இஸ்ரவேல் எங்கே பாவம் செய்தது?
Where did they do their vital sin?
எங்கே அவர்களுடைய முக்கியமான பாவத்தை செய்தார்கள்?
Where did they separate themselves from God?
எங்கே அவர்களை தேவனிடத்திலிருந்து அவர்கள் வேறு பிரித்துக் கொண்டார்கள்?
Now, listen close.
இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
Let's turn to St. Matthew 24.
நாம் பரிசுத்த மத்தேயு 24 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
And here's where Israel made her fatal mistake.
இஸ்ரவேலர் இங்கேதான் அவர்களுடைய மரணத்துக்கு ஏதுவான தவறு
செய்தார்கள்.
இங்கேதான் அவள் அவளுடைய கடைசி பாவத்தை
செய்தாள்.
இதன் காரணமாகத்தான் அவள் இன்றைக்கு இந்த நிலையில்
இருக்கிறாள்.
மத்தேயு எழுதின சுவிசேஷம் 27 அதிகாரம் 25 வசனம்.
Let's begin about the 21st verse.
நாம் 21 வசனம் முதல் துவங்குவோம்.
The governor answered and said unto them, whether all these twain will ye that I release unto you?
தேசாதிபதி ஜனங்களை நோக்கி, இவ்விருவரில் எவனை நான் உங்களுக்கு விடுதலையாக்க வேண்டும் என்று கேட்டான்.
And they said Barabbas.
அதற்கு அவர்கள் பரபாசு என்றார்கள்.
Now remember, that's Israel.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், அது இஸ்ரவேல் ஆகும்.
Barabbas.
பரபாசு.
Pilate said unto them, what shall I do with Jesus which is called Christ?
பிலாத்து அவர்களை நோக்கி, அப்படியானால் கிறிஸ்து என்னப்பட்ட இயேசுவை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான்.
Listen at them.
அவர்கள் கூறுகிறதை கவனியுங்கள்.
They all said unto him, let him be crucified.
அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று எல்லாரும் கூக்குரலிட்டு சொன்னார்கள்.
Remember, that's their Messiah that Daniel said would come.
நினைவிருக்கட்டும், அது தானியேல் வருவார் என்று கூறியுள்ள அவர்களுடைய மேசியாவார்.
Remember this morning, in the lesson here, he'll be cut off, not for himself, not nothing he did.
இன்று காலையில் நாம் தியானித்த பாடத்திலே அவர் சங்கரிக்கப்படுவார், ஆனால் தமக்காக அல்ல என்பது நினைவிருக்கட்டும். அவர் எந்த காரியமும் செய்யவில்லை.
Let him be crucified.
அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்றார்கள்.
And the governor said, why, what evil has he done?
தேசாதிபதியோ, ஏன் என்ன பொல்லாப்பு செய்தான் என்றான்.
But they cried out the more, saying, let him be crucified.
அதற்கு அவர்கள் அவனை சிலுவையில் அறைய வேண்டும் என்று அதிகம் அதிகமாய் கூக்குரலிட்டு சொன்னார்கள்.
Then Pilate saw that he could prevail nothing, but rather a tumult was made, and he took water and washed his hands before the multitude, saying, I am innocent of the blood of this just person, see to it.
கலகம் அதிகமாகிறதே அல்லாமல் தன் பிரயோஜனத்தினாலே பிரயோஜனம் இல்லை என்று பிலாத்து கண்டு தண்ணீரை அள்ளி ஜனங்களுக்கு முன்பாக கைகளை கழுவி, இந்த நீதிமானுடைய இரத்த படிக்கு நான் குற்றமற்றவன், நீங்களே பார்த்துக் கொள்ளுங்கள் என்றான்.
Listen, here's your mistake. Here's your sin.
கவனியுங்கள், அவர்களுடைய தவறு இங்கேதான் இருக்கிறது, அவர்களுடைய பாவம் இங்கேதான் இருக்கிறது.
Then answered the people and said,
His blood be on us and on our children.
அதற்கு ஜனங்கள் எல்லாரும் இவனுடைய இரத்தப்படி எங்கள் மேலும் எங்கள் பிள்ளைகள் மேலும் இருப்பதாக என்று சொன்னார்கள். அங்கேதான் அவர்கள் அதை செய்தார்கள்.
He was making in the sin for them.
அவர்களுக்காக அவர் பாவத்தை தொலைத்துக் கொண்டிருந்தார்.
How could he do anything else but forgive them, knowing that we had to blind their eyes that we could come in?
நாம் உள்ளே வருவதற்காக அவர்களுடைய கண்களை அவர் குருடாக்க வேண்டி இருந்ததை அறிந்து அவர்களை மன்னியாமல் அவரால் வேறு என்ன காரியம் செய்ய முடியும்? அவருடைய சொந்த பிள்ளைகளே அவருடைய ரத்தம் வேண்டும் என்று கேட்பது போல் இருக்கின்றது. அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள், அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள் என்பதையும் அவர் அறிந்திருந்தார்.
That's the reason he cried for forgiveness for them.
அந்த காரணத்தினால் தான் அவர்களுக்காக அவர் மன்னிப்பை வேண்டிக் கொண்டார்.
Forgive them, Father, for they don't know what they are doing.
பிதாவே, இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
They were blind. For our sake, they were made blind.
அவர்கள் குருடாயிருந்தார்கள், நம் நிமித்தமாக அவர்கள் குருடாக்கப்பட்டார்கள்.
In their unbelief. They did this.
அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே அவர்கள் அதை செய்தார்கள்.
But when they see him again,
Amen.
ஆனால் அவர்கள் மீண்டுமாய் அவரை காணும் போது ஆமென்.
For an end of sin.
பாவத்தை தொலைக்கிறதற்கும்.
What is sin?
Unbelief.
பாவம் என்றால் என்ன? அவிசுவாசம்.
They did not believe that was the Messiah.
அவர்தான் மேசியா என்று அவர்கள் விசுவாசிக்கவில்லை. மேசியா செய்ய வேண்டியதான எல்லா அடையாளங்களையும் செய்திருந்தும் மேசியாவாக அவர்களால் அவரை காண முடியவில்லை. ஆனால் அவர்களால் அதை காண முடியவில்லை, அவர்கள் குருடாயிருந்தார்கள்.
So when you see people say, I don't believe in divine healing, I can't see it. I can't see this baptism of the Holy Ghost.
ஆகையினால் எனக்கு தெய்வீக சுகத்தில் நம்பிக்கை கிடையாது, என்னால் அதை காண முடியவில்லை, இந்த பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்னால் காண முடியவில்லை என்று ஜனங்கள் கூறுவதை நீங்கள் காண்கையில்,
Don't be angry with them. They are blind.
அவர்கள் மேல் கோபம் கொள்ளாதேயுங்கள், அவர்கள் குருடாயிருக்கிறார்கள். அவர் வருகிறார் என்றுதானே இந்த செய்தியை என்னால் காண முடியவில்லை. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை என்னால் காண முடியவில்லை, சர்ப்பத்தின் வித்தை என்னால் காண முடியவில்லை, இந்த காரியத்தை என்னால் காண முடியவில்லை என்று அவர்கள் கூறுகிறார்கள். அவர்கள் குருடாயிருக்கிறார்கள், அதை அறியாதிருக்கிறார்கள்.
Right.
அவர்களுக்காக ஜெபியுங்கள், சரிதானே?
In their unbelief, but when they see him, when he comes again, it will make an end of their unbelief. Oh my.
அவர்களுடைய அவிசுவாசத்தினாலே, ஆனால் அவரை காணும் பொழுது அவர் மீண்டுமாய் வரும்போது அது அவர்களுடைய அவிசுவாசத்துக்கு ஒரு முடிவை உண்டு பண்ணும். ஓ என்னே,
Let's just turn first to Genesis, the 45th chapter, and get a type of it.
நாம் முதலாவதாக ஆதியாகமம் 45 அதிகாரத்துக்கு திருப்பி அதன் ஒரு பாவனையை பார்க்கலாம்.
I got wrote down here some at Genesis 45. You just taking down the notes.
நான் இங்கே ஆதியாகமம் 45 என்று குறித்து வைத்திருக்கிறேன், குறிப்பெழுதுபவர்கள் எழுதி கொள்ளலாம்.
Oh, how I love this good old gospel.
ஓ, இந்த பழைய நல்லதான சுவிசேஷத்தை நான் எப்படியாய் நேசிக்கிறேன்.
All right. Now we know where we're at.
சரி, இப்பொழுது நாம் எங்கே இருக்கிறோம் என்று நமக்கு தெரியும்.
Can you hear me? All right, back to the building.
கட்டிடத்தின் பின்னாக இருக்கின்ற உங்களை தான் நான் கூறுவதை உங்களால் சரியாக கேட்க முடிகின்றதா? கேட்க முடிந்தால் உங்கள் கரங்களை உயர்த்தி காட்டுங்கள், இதை இன்னும் சற்று நெருக்கமாக வைத்திருக்கிறேன். இப்பொழுது நாம் இந்த வேத வார்த்தையின் ஒரு பாகத்தை வாசிக்க போகிறோம். வேதாகமம் இல்லாதவர்கள் இதை கூர்ந்து கவனிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
First, let's start in the 44th chapter, beginning with the 27th verse.
வேதாகமத்தை உடையவர்களுக்கு இது ஆதியாகமம் முதலாவது நாம் 44 அதிகாரம் 27 வசனம் முதல் துவங்குவோமா.
இட்ஸ் ஜோசப் அண்ட் ஜோசப் வாஸ் எ பெர்ஃபெக்ட் டைப் ஆஃப் கிரைஸ்ட் வி நோ தட்.
அது யோசேப்பாய் இருக்கிறது. யோசேப்பு இயேசு கிறிஸ்துவின் ஒரு பரிபூர்ண பாவனையாய் இருந்தான். நாம் அதை அறிந்திருக்கிறோம். எத்தனை பேர்களுக்கு அது தெரியும்? அவனுடைய சகோதரர்களால் வெறுக்கப்பட்டான். ஏன்? ஏனென்றால் அவன் ஆவிக்குரியனாய் இருந்தான். அவன் தரிசனங்கள் கண்டான். அவன் சொப்பனங்களுக்கு அர்த்தம்
கூறினான்.
சகோதரர்கள் மத்தியில் அவன் ஒரு ஆவிக்குரிய மனிதனாய் இருந்தான். அவர்கள் அவனை வெறுத்தார்கள். அவனுடைய தகப்பனோ அவனை
நேசித்தான்.
அதே விதமாக இயேசுவும் ஸ்தாபன சபைகளால் வெறுக்கப்பட்டார். ஆனால் அவருடைய பிதாவாகிய தேவனால் அன்பு கூறப்பட்டார். அவர்கள் ஏன் அவரை வெறுத்தார்கள்? ஏனென்றால் அவர் ஆவிக்குரியவராக இருந்தார். ஏனென்றால் அவன் ஒரு குறி சொல்லுகிறவன், ஒரு பிசாசு என்று அவர்கள் கூறினார்கள். யோசேப்பின் சகோதரர்கள் அவனிடத்தில் என்ன கூறினார்கள் என்பது உங்களுக்கு நினைவிருக்கின்றதா? இதோ வருகிறான் சொப்பனக்காரன். புரிகின்றதா? பாருங்கள், அதே காரியம். யூதாஸ் இயேசுவானவரை விற்று போட்டு ஏறக்குறைய அதே கிரயத்துக்கு அவர்கள் யோசேப்பை விற்று போட்டனர், 30 வெள்ளி காசுகள். அவனை ஒரு குழியிலே தூக்கி எரிந்து அவர்களுடைய தகப்பனிடத்தில் சென்று ஏதோ காரியம் அவனை கொன்று போட்டது, அவன் மரித்து போனான்
என்றனர்.
ஆனால் அவன் இந்த குழியிலிருந்து மேலே
எடுக்கப்பட்டான்.
கிறிஸ்துவும் ஒரு குழியிலே போடப்பட்டு மேலே எடுக்கப்பட்டார். அங்கே இருந்து அவன் பூமியின் மேலுள்ள மிக உயர்ந்த ஸ்தானத்தை அடைந்தான். யோசேப்பு பார்வோனின் வலது பாரிசத்துக்கு சென்றான். இயேசுவானவரோ தேவனுடைய வலது பாரிசத்துக்கு சென்றார். அவனுடைய உயர்த்தப்படுதலுக்கு முன்பாக அவன் சோதனையிலே
இருந்தான்.
இயேசுவானவர் அவருடைய உயர்த்தப்படுதலுக்கு முன்பாக சோதனைக்குள்ளாக சென்றார். சிலுவையில் அறுபட்ட நாளன்று ஒவ்வொரு மரமும் லட்சக்கணக்கான தூதர்களை உடையதாக இருந்தது என்று அந்த மகத்தான சுவிசேஷகனாகிய பில்லி சண்டே தான் கூறினார் என்று நான்
நம்புகிறேன்.
உம்முடைய கரத்தை அப்படியே இழுத்து எங்களை நோக்கி காட்டும், நாங்கள் அப்படியே அந்த காட்சியையே மாற்றிவிடுவோம் என்று கூறினார்களாம். ஆனால் அவரால் அதை செய்ய முடியவில்லை.
தன்னை
ரட்சித்துக் கொண்டான், மற்றவர்களையோ அவனால் ரட்சிக்க முடியவில்லை என்று காய்பா கூறினான். அவன் குறை கூறுதலை சொன்னான் என்பதை அவன் அறியாதிருந்தான். அவர் மட்டும் தம்மை ரட்சித்துக் கொண்டிருந்தால் அவரால் மற்றவர்களை ரட்சித்திருக்க முடியாது. ஆகையினால் மற்றவர்களை ரட்சிக்கும்படியாக அவர் தம்மை தாமே கொடுத்தார். பாருங்கள், அதை காண முடியாதபடி அவ்வளவு குருடாய் இருந்தார்கள். பின்னர் அவன் அவனுடைய உயர்த்தப்படுதலிலே அல்லது அவன் உயர்த்தப்படுவதற்கு முன்னர் அவன் சோதனைக்குள்ளாக
இருந்தான். நினைவிருக்கிறதா?
யோசேப்பு நிரபராதியாய் இருந்த காரணத்தினால் அவன் சிறையிலே
அடைக்கப்பட்டான்.
போத்திபார் என்ற பெயருடைய ஒரு இஸ்ரவேல் சேனாதிபதி இருந்தான். போத்திபா ஒரு பிரயாணமாய் தூர போயிருந்தான்.
He had a pretty wife and his wife had Joseph come into the house to do something
And he tried to get Joseph to do something wrong.
அவனுக்கு ஒரு நல்ல தோற்றமுள்ள ஒரு மனைவி இருந்தால் வீட்டில் ஏதோ காரியத்தை செய்வதற்காக அவள் யோசேப்பை வர சொல்லி இருந்தால் யோசேப்பை தவறான காரியத்தை செய்ய வைக்கும்படி முயற்சித்தால்
He was loyal to God.
அவன் தேவனுக்கு உண்மையா இருந்தான்.
I tell you they always
நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவர்கள் எப்பொழுதுமே
You women out holler at you now we'll take up for you a minute.
ஸ்திரீகளே உங்களை தான் உங்களை நோக்கி சத்தமிடுகிறேன் இப்பொழுது நான் உங்கள் சார்பாக ஒரு நிமிடம் பேசப் போகிறேன் புரிகின்றதா ஸ்திரீயானவள் மிகவும் பலவீனமான பாண்டமாய்
இருக்கிறாள்
ஒரு கெட்ட ஸ்திரீயானவள் இருப்பதற்கு முன்னர் ஒரு கெட்ட மனிதன் இருக்கவே முடியாது என்பது எனக்கு தெரியும்
And take advantage of a woman. Shame on you.
ஆனால் அதை அறிந்திருக்கின்ற ஆண்கள் நீங்கள் ஒரு தேவனுடைய குமாரன் என்று அறிந்திருக்கின்ற ஆண்கள் ஒரு ஸ்திரீயின் பலவீனத்தை சாதகமாக எடுப்பாயானால் உனக்கு அது வெட்கக்கேடானதாயிருக்கிறது
No matter what she does, she's a weaker vessel.
அவள் என்ன செய்கிறாள் என்பதை பற்றி கவலை இல்லை அவள் ஒரு பலவீனமான பாண்டம்
You know that.
உங்களுக்கு அது தெரியும் அவள் வெளியே போகும்போது ஸ்திரீக்குரிய லட்சணத்தோடு நடந்து கொள்ளவில்லை என்றால் அவளுடைய கரத்தை பிடித்துக் கொண்டு போய் ஒரு சகோதரியை போன்று அவளிடத்தில் பேசுங்கள் நீங்கள் ஒரு தேவகுமாரனாய் இருக்கிறீர்கள் நீங்கள் அவர்களுக்கு பொல்லாத காரியங்களை செய்யாதீர்கள் யோசேப்பை நோக்கி பாருங்கள் அவன் ஒரு உதாரணமாய் உங்களுக்கு
இருக்கிறான்
இந்த அழகான கருத்துக்குரிய உயர்மட்டமான தேசத்தில் இருந்த மேன்மையான ஸ்திரீகளில் ஒருத்தியாய் இருந்த போர்த்திபாலின் மனைவி அவனிடம் கெஞ்சினாள் இசைந்து போகும்படியாய் வருத்தினாள் அவனோ அப்படியே திரும்பினான் அவளோ அவனை அப்படியே பற்றி கொண்டு அவள் அண்டையில் அவனை கட்டி அணைக்க முயற்சித்தாள் அவனோ அவளிடமிருந்து உதறி கொண்டு வர பிரயாசித்ததில் அவனுடைய மேலங்கியை அவள் கரத்தில் விடும் அளவிற்கு ஆகி அவளிடமிருந்து விலகி ஓடி போய்விட்டான் ஆமையா அவன் உள்ளே வந்தபோது அவர்கள் அவன் மேல் ஒரு பொய் கூறி அவன் அவளை கெடுக்க வந்தான் என்றும் அவனுடைய மேலங்கியை அங்கே விட்டுவிட்டு போனான் என்றும் கூறினார்கள் அதற்காக அவன் இருட்டறைக்கு
சென்றான் He was a type of the son of prosperity.
ஆனால் அந்த இருட்டறையில் தேவன் அவனோடு இருந்தார் அவர்கள் அவனை எங்கே போட்டார்கள் என்பது காரியம் அல்ல அவன் செழிப்பின் குமாரனுக்கு ஒரு பாவனையாயிருந்தான்
Everything Joseph done prospered.
யோசேப்பு செய்த எந்த காரியமும் விருத்தி அடைந்தது
When Jesus returns in the millennium, that's the reason that deserts will blossom as a rose. Everything he does will prosper.
இயேசுவானவர் ஆயிரம் வருட அரசாட்சியில் திரும்ப வரும்போது அதன் காரணமாகத்தான் பாலைவனங்கள் சோனைவனங்களாகும் அவர் செய்கின்ற எல்லா காரியமும் செழிப்படையும் அவர் செழிப்பின் குமாரனாயிருக்கிறார் நீங்கள் யோசேப்பை எங்கு போட்டாலும் அது ஆசீர்வதிக்கப்பட்டது இயேசுவானவர் எங்கெல்லாம் இருக்கிறாரோ அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் எனவே அவரை உங்கள் இருதயத்தில் வைத்திருங்கள் அது ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும் ஆக இப்பொழுது யோசேப்பு சிறையில் போடப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம் அங்கே சிறைச்சாலைக்குள் இரண்டு புருஷர்கள் இருந்தார்கள் அவர்களில் ஒருவன் ரட்சிக்கப்பட்டான் ஒருவன் இழக்கப்பட்டான்
Jesus and his temptation On the cross, one thief was lost and the other was saved.
இயேசுவானவர் சிலுவையின் மேல் சோதனையில் இருந்தபோது ஒரு கள்ளன் இழக்கப்பட்டான் இன்னொரு கள்ளன் ரட்சிக்கப்பட்டான்
When he was exalted, he went to the right hand of God.
அவர் உயர்த்தப்பட்ட போது அவர் நேராக தேவனின் வலது பாரிசத்துக்கு சென்றார்.
When Joseph was exalted, he went to the right hand of Pharaoh.
யோசேப்பு உயர்த்தப்பட்ட போது அவர் நேராக பார்வோனின் வலது பாரிசத்துக்கு சென்றான்.
And no man could speak to Pharaoh without speaking to Joseph first and getting permission.
முதலாவதாக யோசேப்பினிடத்தில் பேசி உத்தரவை பெறாமல் எந்த ஒருவனும் பார்வோனிடத்தில் போக முடியாது.
And when Joseph left the palace, oh my.
யோசேப்பு அரண்மனையை விட்டு புறப்படும் போது ஓ என்னே.
When Joseph left the palace, trumpets sounded. And man run ahead of him saying, "Bow the knee. Joseph is coming." Amen.
யோசேப்பு அரண்மனையை விட்டு புறப்படும் போது எக்காலங்கள் முழங்கும், மனிதர்கள் அவனுக்கு முன்னோடி தண்டனிட்டு பணியுங்கள், யோசேப்பு வருகிறார் என்று கூறினார்கள். ஆமேன்.
And when Jesus leaves the right hand of the majesty above, the trumpets will sound and every knee shall bow and every tongue shall confess. Jesus is coming.
Hallelujah.
இயேசுவானவர் உயிரே மகத்துவமானவருடைய வலது பாரிசத்தை விட்டு எழும்பும் போது எக்காலங்கள் முழங்கும், முழங்கால்கள் யாவும் முடங்கும், இயேசு வருகிறார் என்று நாவுகள் யாவும் அறிக்கையிடும். நிச்சயமாக.
And remember, when he was rejected of his brethren, what did he do?
நினைவிருக்கிறதா, அவனுடைய சகோதரர்களால் அவன் புறக்கணிக்கப்பட்ட போது அவன் என்ன செய்தான்?
He got a Gentile wife. He got an Egyptian wife.
அவன் ஒரு புறஜாதியான மனைவியை பெற்றான். அவன் ஒரு எகிப்திய ஸ்திரீயை மனைவியாய் பெற்றான்.
When Jesus was cut off from his brethren back there, the Jews, he married a Gentile bride.
இயேசுவானவர் அங்கே அப்போது அவருடைய யூத சகோதரர்களால் தள்ளப்பட்ட போது அவர் ஒரு புறஜாதி மனவாட்டியை மணந்து கொண்டார்.
But now, after years, after children had been born, Ephraim and Manasseh, he had a family.
ஆனால் இப்பொழுது வருடங்களுக்கு பிறகு பிள்ளைகள் அவனுக்கு பிறந்த போது எப்பிராயீம் மனாசே என்பவர்கள் அவனுக்கு ஒரு குடும்பம் இருந்தது.
Then one day, his brother came to visit him.
பின்னர் ஒரு நாள் அவனுடைய சகோதரர்கள் அவனை சந்திக்க வந்தனர்.
Watch, we know the story. How he put the little thing in there, stand back.
கவனியுங்கள், நமக்கு அந்த கதை தெரியும். எப்படியாய் அந்த சிறிய காரியங்களை அவனுடைய பைக்குள்ளாக வைத்து அனுப்பினான் என்று.
Act like he couldn't even speak their language. Had an interpreter for the Hebrew when he was a Hebrew himself.
அவர்களுடைய பாஷையை கூட பேச தெரியாதவன் போன்று நடித்தான். ஒரு மொழிபெயர்ப்பாளரை பக்கத்தில் வைத்துக் கொண்டான். அவன்தானே ஒரு எபிரேயனாய் இருந்து கொண்டு ஒரு எபிரேய மொழிபெயர்ப்பாளரை வைத்துக் கொண்டான்.
And their brother come down. They didn't know him.
அவர்களுடைய சகோதரன் வந்தான். அவர்களுக்கு அவனை தெரியாது.
He was a mighty prince.
அவன் ஒரு வல்லமையான அரசு குமாரனாய் இருந்தான்.
And right now, Christ visits the Jews, heals their sick and stuff, and they still don't know who he is.
Amen.
That Messiah.
இப்பொழுதோ கிறிஸ்து யூதர்களை சந்திக்கிறார், அவர்களுடைய சுகபீன முதலானவைகளை சுகப்படுத்துகிறார். அப்படி இருந்தும் அவர் யார் என்றும் அவர் மேசியா என்றும் அறியாதவளாய் இருக்கிறார்கள்.
Ephesians 27 verse, the 44th chapter.
இப்பொழுது நாம் 44 அதிகாரம் 27 வசனத்திலிருந்து பார்ப்போம்.
And thy servant, my father, said unto us, you know that my wife bare me 2 sons.
அப்பொழுது உம்முடைய அடியானாகிய என் தகப்பனார், என் மனைவி எனக்கு 2 பிள்ளைகளை பெற்றாள்.
And one of them went out from me.
அவர்களில் ஒருவன் என்னிடத்திலிருந்து போய்விட்டான்.
That was Joseph, the very one they were talking to.
அது யோசேப்பு. அவனிடத்தில் தான் அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார்கள்.
And I said, surely he is torn to pieces. And I saw him not since.
அவன் பீரண்டு போயிருப்பான் என்றிருந்தேன். இதுவரைக்கும் அவனை காணாதிருக்கிறேன். இதெல்லாம் நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள்.
And if you take this also from me and mischief befall him, you shall bring down my gray hairs with sorrow to the grave.
நீங்கள் இவனையும் என்னை விட்டு பிரித்து அழைத்து போகும் இடத்தில் இவனுக்கு மோசம் நேரிட்டால் என் நரைமயிரை வியாகுலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்ணுவீர்கள் என்றார்.
They had a little Benjamin down there, his little brother.
அவர்களுக்கு அங்கே வீட்டிலே ஒரு சிறு பென்யமின் இருந்தான். அவனுடைய சிறிய தம்பி.
பென்யமீன்
யாருக்கு பிரதிநிதித்துவமா இருக்கிறான் என்பது உங்களுக்கு தெரியுமா?
This new bunch of real genuine Jews is gathering there now to make that 144,000. This race is coming up.
இந்த புதிய கூட்டமான இந்த 144,000 பேர்களை உண்டு பண்ண இப்போது கூடி இருக்கின்றதான அசலான யூதர்கள் வந்து கொண்டிருக்கின்ற இந்த இனத்தார்கள் தான் அவர்கள் ஆவர்.
Not these Wall Street crooks. No, no. That's more cannon fodder.
இந்த வால் வீதியில் இருக்கின்ற மாறுபாடானவர்கள் இல்லை இல்லை, அது அதிகப்படியான எரிக்கப்பட்ட மாட்டு தீவனம். அவர்கள் ஒன்று யூதர்கள் அல்ல, அவர்கள் யூதர்கள் அல்ல. அசலான யூதர்கள் என்பவர்கள் இங்கே பலஸ்தீனாவுக்குள்ளாக வந்து கொண்டிருக்கின்றதான சிறிய பென்யமீன்கள், இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையே சேவையில் கேளாதவர்கள்.
Now therefore, come unto me, and thy father, and my father, and the lad be not with us, seeing that his life is bound up in the lad's life.
ஆகையால் இளையவனை விட்டு நான் என் தகப்பனாகிய உமது அடியானிடத்துக்கு போனால் அவருடைய ஜீவன் இவனுடைய ஜீவனோடு ஒன்றாய் இணைக்கப்பட்டிருக்கிறபடியால்.
God's own life is bound with Israel.
தேவனுடைய சொந்த ஜீவன் இஸ்ரவேலோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அவர் அவளுக்கு திருமணமானவராயிருக்கிறார். கர்த்தருக்கு சித்தமானால் இன்னும் ஒரு சில நிமிஷங்களில் நாம் அதை பார்க்க போகிறோம். அவர் இஸ்ரவேலை மணமுடித்திருக்கிறார். அவருடைய ஜீவன் அவளோடு இணைக்கப்பட்டிருக்கிறது. அங்கே பின்னால் உட்கார்ந்து கொண்டிருக்கிற என் மனைவியாக திருமதி பிரன்னாமுடன் நான் இணைக்கப்பட்டிருப்பது போன்று நீங்கள் உங்கள் மனைவியோடு இணைக்கப்பட்டிருப்பது
போன்று
உங்களுடைய ஜீவன் அதனோடு சுற்றப்பட்டிருக்கிறது. தேவன் இஸ்ரவேலை மணமுடித்திருக்கிறார். அது என்னவாயிருக்கிறது?
Jacob said, "My life is wrapped and bound in this child."
என்னுடைய ஜீவனானது இந்த பிள்ளைக்குள் சுற்றப்பட்டு இணைக்கப்பட்டிருக்கிறது என்று யாக்கோபு கூறினான்.
I shall, and it shall come to pass when he seeth that the lad is not with us.
அந்த இளையவன் வரவில்லை என்று அறிந்த மாத்திரத்தில்
Joseph is going to keep the lad. You know, we know the story.
யோசேப்பு அந்த சிறியவனை அங்கே வைத்துக் கொள்வதாய் இருந்தான் என்பது உங்களுக்கு தெரியும். நமக்கு அந்த கதைதான் தெரியுமே. இறந்து போவார் அவனுடைய தகப்பனார். இப்படி உமது அடியாராகிய நாங்கள் உமது அடியானாகிய எங்கள் தகப்பனுடைய நரைமயிரை வியாகுலத்துடனே பாதாளத்தில் இறங்க பண்ணுவோம். இப்பொழுது ரூபன் கொடுக்கின்ற மன்றாட்டுக்கு சற்றே செவி
கொடுங்கள்.
இந்த இளையவனுக்காக உமது அடியானாகிய நான் என் தகப்பனுக்கு உத்தரவாதி. அன்றியும் நான் இவனை உம்மிடத்துக்கு கொண்டு வராவிட்டால் நான் என்னாலும் உமக்கு முன்பாக குற்றவாளியாய் இருப்பேன் என்று அவருக்கு சொல்லி
இருக்கிறேன்.
இளையவன் தன் சகோதரருடைய கூட போக விரும்பும்படி மன்றாடுகிறேன். உம்முடைய அடியானாகிய நான் இளையவனுக்கு பதிலாக இங்கே
இருப்பேன். ஓ
என்னே, பாருங்கள், அவனுடைய சகோதரனாகிய யோசேப்புக்கு முன்பாக நேராக அங்கே நின்று கொண்டிருக்கிறான்.
This is Joseph and he don't know him.
இதுதான் யோசேப்பு, அவன் அதை அறியாதிருக்கிறான்.
Oh, wait till that millennium starts, brother.
ஓ சகோதரனே, அந்த ஆயிரம் வருட அரசாட்சி துவங்கும் வரைக்கும் காத்திருங்கள்.
Instead of the lad, a bondsman to my Lord.
இளையவனுக்கு பதிலாக இங்கே நான் ஆண்டவனுக்கு அடிமையாயிருக்கிறேன்.
Listen at him, confess him Lord.
அவன் கூறுவதை கவனியுங்கள். அவனை ஆண்டவனே என்று அறிக்கை செய்கிறான்.
And let
the Lord go up with his brethren.
இளையவன் தன் சகோதரோடு கூட போக விடும்படி மன்றாடுகிறேன்.
For how shall I go up to my father and the lad be not with me?
இளையவனை விட்டு எப்படி என் தகப்பனிடத்திற்கு போவேன்?
Lest peradventure I see the evil that shall become on my father.
போனால் என் தகப்பனுக்கு நேரிடும் தீங்கை நான் எப்படி காண்பேன் என்றான்.
Pleading, giving his own life.
மன்றாடுகிறான், அவனுடைய சொந்த ஜீவனை கொடுத்து
மன்றாடுகிறான்.
அவர்களுடைய கரங்கள் விரிக்கப்பட்டதாய் இந்த யூதர்கள் எப்படி நிற்க போகிறார்கள்?
Watch now the 45th verse. Listen close, don't miss it.
கவனியுங்கள், இப்பொழுது 45th வசனத்தை கவனியுங்கள், கூர்ந்து கவனியுங்கள், அதை தவறவிடாதேயுங்கள்.
Then Joseph could not refrain himself before all them that stood with him.
அப்பொழுது யோசேப்பு தன் அருகே நின்று எல்லாருக்கும் முன்பாக தன்னை அடக்கிக் கொண்டிருக்க கூடாமல்.
Brother, that's when sins go be made into the unbelief is going to scatter.
சகோதரனே, பாவம் தொலைய பண்ண போகிற நேரத்தின் போது அது சம்பவிக்கும். அவ்விசுவாசம் சிதறி போக போகின்றது.
Cried and caused every man to go from him.
யாவரையும் என்னை விட்டு வெளியே போக பண்ணுங்கள் என்று கட்டளையிட்டான்.
And there stood no man with him while Joseph made himself known to his brethren.
யோசேப்பு தன் சகோதரருக்கு தன்னை வெளிப்படுத்துகையில் ஒருவரும் அவன் அருகில் நிற்கவில்லை.
What is it?
அது என்னவாயிருக்கிறது?
Even his own wife went back to the palace.
அவனுடைய சொந்த மனைவியும் கூட அரண்மனைக்கு திரும்பி சென்றாள்.
Oh my, the bride in glory. While Jesus returns, we get into it here. Amen. To make himself known.
Oh, enne Yesuvanavar thammai avargalukku theriya panna thirumbi varugail malavaatti magibiyil irpaal naam adai kurithu inge paarpom.
And he wept aloud.
Avan sathamittu aludan.
Joseph just couldn't hold it any longer. He screamed out.
Adarku mel Yosephinal adaki veikka mudiyamal sathamittu aludan.
And the Egyptians and the house of Pharaoh heard it.
அதை எகிப்தியர் கேட்டார்கள், பார்வோனின் வீட்டாரும் கேட்டார்கள்.
Come back over into the palace. Amen. They heard Joseph screaming.
அப்படியே அங்கே நேராக பின்னால் அரண்மனையில் யோசேப்பு அழுவதை அவர்கள் கேட்டார்கள்.
And that was a type of Christ meeting the Jews.
இப்பொழுது இது இயேசு கிறிஸ்து யூதர்களை சந்திப்பதின் ஒரு பாவனையாய் இருக்கிறது.
But he knows he blinded them. So that we can have a chance.
அதாவது நமக்கு ஒரு தருணம் உண்டாயிருக்கும்படியாக அவர் அவர்களை குருடாக்கினார் என்பதை அவர் அறிந்திருந்தார்.
But when he comes to them again, sin of Israel will be over.
ஆனால் அவர் மறுபடியும் அவர்களிடத்தில் வரும்போது இஸ்ரவேலுடைய பாவம் தொலைந்து போயிருக்கும்.
And Joseph said unto his brethren, I am Joseph.
யோசேப்பு தன் சகோதரரை பார்த்து நான் தான் யோசேப்பு என்றான்.
What do you think Jesus will say?
இயேசுவானவர் என்ன சொல்லுவார் என்று நீங்கள் நினைக்கிறீர்கள்?
I am your Messiah. I am the one that you crucified.
நான் உங்கள் மேசியாவாய் இருக்கிறேன். நீங்கள் சிலுவையில் அறைந்தது என்னைதான்.
Does my father yet live?
என் தகப்பனார் இன்னும் உயிரோடு இருக்கிறாரா என்றான்.
And his brothers could not answer him, for they were troubled at his presence.
அவனுடைய சகோதரர் கலக்கமுற்றிருந்ததினாலே அவனுக்கு உத்தரம் சொல்ல கூடாமல் இருந்தார்கள்.
Oh, I gotta stop here just a minute.
ஓ, இங்கே நான் ஒரு நிமிடம் நிறுத்த வேண்டும்.
Let's turn over to Zechariah, the 12th chapter.
நாம் சகரியா 12 அதிகாரத்துக்கு திருப்புவோம்.
Turn with me now to the book of Zechariah. The 12th chapter of Zechariah.
நீங்கள் இப்பொழுது 12 அதிகாரத்துக்கு என்னுடன் திருப்புங்கள். சகரியா 12 அதிகாரம்.
Maybe I'm taking a little too much time and starting preaching on this, but I hope not.
ஒரு கால் நான் சற்று அதிகப்படியான நேரத்தை பிரசங்கத்தை துவங்க எடுத்துக்கொண்டிருக்கலாம், ஆனால் அப்படி அல்ல என நம்புகிறேன்.
And I want you to get it so bad.
நீங்கள் அதை அவ்வளவாய் அறிந்திருக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Zechariah, let's get the 12th chapter of Zechariah and see what he's going to say now when he stand before his brethren.
சகரியா 12 அதிகாரத்தை நாம் எடுத்து அவருடைய சகோதரர்களுக்கு முன்பாக நின்று அவர் என்ன கூற போகிறார் என்பதை நாம் பார்ப்போம்.
Zechariah 12 and the 10th.
சகரியா 12 அதிகாரம் 10 வசனம்.
Making him to sin now. All right.
இப்பொழுது பாவத்தை தொலைக்கிறதற்கு சரி.
12 chapter and 10th verse.
12 அதிகாரம் 10 வசனம்.
Notice. And I speaking here of the remnant.
கவனியுங்கள், அவர் இங்கே மீதியாயுள்ளவர்களை குறித்து பேசுகிறார்.
The siege of Jerusalem, the beast and the armies is tucked away and so forth.
எருசலேமின் முற்றுகை, மிருகமும் அதன் சேனையும் எடுத்து போடப்பட்டது முதலானவைகள்.
All things have come to the end now.
எல்லா காரியங்களும் இப்பொழுது முடிவுக்கு வந்துவிட்டது.
This is almost to the millennium, fixing to start the millennium right now.
ஏறக்குறைய 1000 வருட அரசாட்சி துவக்குவதற்கான நேரமாயிருக்கும்.
And I will pour upon the house of David and upon the habitations of Jerusalem the spirit of what?
நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். என்ன ஆவி? கிருபையின் ஆவி. ஆமென். ஆச்சரியமான கிருபை.
Upon the house inhabitants of Jerusalem.
தாவீதின் குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
Daniel's holy city.
தானியேலின் பரிசுத்த நகரம்.
The spirit of grace and of supplication.
கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
And they shall look upon me whom they have pierced.
அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து
And they shall mourn for him as one mourns for his only son.
ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி
And shall be in bitterness for him as one that is in bitterness for his firstborn.
ஒருவன் தன் தலைச்சின் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனங்கசந்து துக்கிப்பார்கள்.
Listen what a morning there will be when he stand there making himself known to them like Joseph did. Listen.
கவனியுங்கள், அவர் நின்று கொண்டு தம்மை அவர்களுக்கு அறியும்படியாய் செய்து கொண்டிருக்கும் போது யோசேப்பு செய்தது போன்றே அது என்ன ஒரு துக்கம் கொண்டாடுதலாயிருக்கும்.
And in that day shall there be such great mourning in Jerusalem as the mourning of
அந்நாளிலே மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதா திரிமோனின் புலம்பலை போல எருசலேமின் புலம்பல் பெரியதாயிருக்கும்.
என்னால்
அந்த பெயரை உச்சரிக்க முடியவில்லை. ஆதா
திரிமோனின்
மெகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதா திரிமோன்
And in the land shall be mourning every family apart.
தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும், ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும்.
The family of the house of David apart and their wives apart.
தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும்.
And the family of the house of Nathan apart and their families apart.
நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும்.
The house of Levi and their wives and families apart. The Simeon and theirs apart.
லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும். சீமேயி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும்.
And all the families that remain, every family and their wives apart.
மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியேயும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியேயும் புலம்புவார்கள்.
They'll be so ashamed of themselves when they stand there and see that that very one that they crucified in the night standing there, their own precious Joseph.
அவர்களை குறித்து அவர்களுக்கே வெட்கமடைவார்கள். அவர்கள் அங்கே நின்று கொண்டு அவர்கள் நிராகரித்து சிறுவையில் அறைந்த அவர் நின்று கொண்டிருக்கிறதை அவர்களுடைய சொந்த வெளியேற பெற்ற யோசேப்பை அவர்கள் காணும்போது அவர்களை குறித்து அவர்களே வெட்கமடைவார்கள். அங்கே அப்பேற்பட்டதான ஒரு துக்கம் கொண்டாடுதல் இருக்கும். இந்த படுக்களை நீர் எங்கே பெற்றீர் என்று அவர்கள் கூறுவார்கள். அதற்கு அவர் என் சிநேகிதரின் வீட்டிலே என்பார். வாருங்கள், நான் என்ன கூறுகிறேன் என்று உங்களுக்கு புரிகின்றதா?
To make an end of sin of unbelief.
அவிசுவாசமாகிய பாவத்தை தொலைக்கிறதற்கு.
That's what he's coming for.
அதற்காக தான் அவர் வருகிறார்.
And the 70th year of Daniel, 70th week rather.
இந்த தானியேலின் 70வது வாரத்தில்
coming to make an end of sin, put it away.
பாவத்தை தொலைக்கிறதற்கு, நீக்கி போடுவதற்காக அவர் வருகிறார்.
You understand now?
இப்பொழுது உங்களுக்கு புரிகின்றதா?
What's the first? To finish the transgression, to make an end of sin.
முதலாவது என்ன? மீறுதலை தவிர்க்கிறதற்கும் பாவத்தை தொலைக்கிறதற்கும்.
Number three, to make reconciliations for iniquity. He's writing it down.
மூன்றாவது, அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் எழுதி கொள்ளுகிறவர்கள் குறித்துக் கொள்ளுங்கள்.
I had about six other scriptures there, but I'll just pass over it because it's hot.
இன்னும் ஆறு வேத வாக்கியங்களை நான் குறித்து வைத்துக் கொண்டிருக்கிறேன், ஆனால் அவைகளை நான் விட்டு விடுகிறேன். ஏனென்றால் மிகவும் உஷ்ணமாயிருக்கிறது. அதிகப்படியான நேரத்தை எடுத்துக் கொள்ள வேண்டியதில்லை. எவ்வளவு முடியுமோ அவ்வளவையும் எடுத்துக் கொள்ள விரும்புகிறேன், ஆனால் அதிக நேரம் உங்களை இங்கே வைக்க நான் விரும்பவில்லை. சரி, அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமம் என்றால் ஒரு தவறான காரியத்தை செய்வதாகும், சிலுவையில் அவர்கள் செய்தது
போன்று.
அவர் நிவர்த்தி பண்ணுதலை செய்தார், ஆனால் அது அவர்களுக்கு பிரயோகிக்கப்படாது.
It was not applied to them. Why?
அதை அவர்களுக்கு பிரயோகிக்கப்படவில்லை. ஏன்?
Because they were blinded and could not see it.
ஏனென்றால் அவர்கள் குருடாக்கப்பட்டிருந்தபடியினாலே அதை காண முடியாதிருந்தார்கள்.
And why did they blind?
அவர்கள் ஏன் குருடாயிருந்தார்கள்?
You say, well, maybe today because I'm blind. You're willfully blind.
நீங்கள் கூறலாம், சரி இன்றைக்கு ஒரு கால் நான் குருடாயிருக்கிறேன் என்று. நீங்கள் வேண்டுமென்றே குருடாயிருக்கிறீர்கள். அவர்களோ தேவன் அவர்களை குருடாக்கினபடியால் அவர்கள் குருடாயிருந்தார்கள். ஆனால் நீங்கள் குருடாக்கப்பட்டீர்கள். ஏனென்றால் நீங்கள் வேண்டுமென்றே குருடாயிருக்கிறீர்கள். உங்களுக்கு எந்த நிவர்த்தி பண்ணுதலும் கிடையாது.
That's right.
நானே அவர் என்று நீங்கள் விசுவாசியாவிட்டால் உங்கள் பாவங்களிலே சாவீர்கள் என்று இயேசு கூறினார். அது சரியே.
Now, let's turn back to Zechariah again, the 13th chapter.
இப்பொழுது நாம் மறுபடியும் சகரியா 13 அதிகாரத்திற்கு திருப்புவோம்.
Now, let's listen here. Make reconciliation.
இப்பொழுது நாம் இங்கே கவனிப்போம், நிவர்த்தி பண்ணுதல்.
I was looking for someone here to hear this, but maybe the Lord will get it somewhere.
இதை கேட்கக்கூடிய யாரையாவது நான் தேடிக்கொண்டிருக்கிறேன், ஆனால் ஒரு கால் தேவன் அதை எவ்விதத்திலாவது கொண்டு போவார். அந்த நாளிலே, அங்கே அந்நாளிலே,
Dr. Schofield has here in his footnotes or his paragraphs headings, the remnant, the repented remnant pointed to the cross.
டாக்டர் ஸ்கோஃபீல்ட் அவர்கள் அவருடைய வேதாகம அடிக்குறிப்பில் அல்லது பத்தி தலைப்பில் மீடியா இருப்பவர்கள், மனம் திரும்புகின்ற மீடியா இருப்பவர்கள் சிலுவையை நோக்கி சுட்டி காட்டப்படுகின்றனர் என்று குறித்திருக்கிறார். அக்கிரமத்தை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும். அக்கிரமம் என்பது நீங்கள் ஏதாவது காரியத்தை தவறாக செய்ததாகும், அது உங்களுக்கு நன்றாக தெரியும் நீங்கள் செய்திருக்க கூடாதென்று.
என்னுடைய
இருதயத்தில் நான் அக்கிரமத்தை வைத்துக் கொண்டிருப்பேனால் தேவன் எனக்கு செவி கொடுக்க மாட்டார்.
Now, in Zechariah, the 13th chapter, let's begin at the first verse.
இப்பொழுது சகரியா 13 அதிகாரத்தில் முதலாம் வசனத்திலிருந்து துவங்குவோம்.
In that day there shall be a fountain open in the house of David and to the inhabitants of Jerusalem for sin and uncleanness.
அந்நாளிலே பாவத்தையும் அழுக்கையும் நீக்க தாவீதின் குடும்பத்தாருக்கும் எருசலேமின் குடிகளுக்கும் திறக்கப்பட்ட ஒரு ஊற்று உண்டாயிருக்கும். அங்கே ஒரு திறக்கப்பட்ட வீடு உண்டாயிருக்கும். தொடர்ந்து போங்கள், நாம் வாசித்துக் கொண்டே போகலாம். நீங்கள் அதை வாசிக்கும்படியாக நீங்கள் அதை குறித்துக் கொள்ள வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
But now I've got marked out here to start at the 6th verse and read to the 10th.
ஆனால் இப்பொழுது நான் இங்கே 6ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் மட்டும் என்று குறித்திருக்கிறேன்.
All right, let's read now and see. Read to the 9th, brother.
சரி, இப்பொழுது நாம் வாசிக்கலாம் 9ஆம் வசனம் முடிய.
And one shall say to him that what are these wounds in thy hand?
அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி உன் கைகளில் இருக்கிற இந்த வடுக்கள் ஏதென்று கேட்டால்,
Then he shall answer those which I have was let's see answer those with which I was wounded in the house of my friends.
என் சிநேகிதரின் வீட்டிலே காயப்பட்டதினால் உண்டானவைகள் என்பான்.
Awake, O sword, against the shepherd and against the man that is my fellow, saith the Lord of hosts.
பட்டயமே எழும்பு, என் மேய்ப்பின் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார்.
Smite the shepherd and the sheep shall be scattered.
மேய்ப்பனை வெட்டி அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும்.
And I will turn my hand upon the little ones.
ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன்.
Now Jesus quoted that scripture. See?
இப்பொழுது இயேசுவானவர் அந்த வேத வாக்கியத்தை குறிப்பிட்டார். பாருங்கள்,
Smite the shepherd and scatter the sheep.
மேய்ப்பனை வெட்டுவேன், மந்தையின் ஆடுகள் சிதறடிக்கப்படும்.
But notice the next paragraph.
ஆனால் அடுத்த பத்தியை கவனியுங்கள்.
He just quoted that much of it.
அந்த பகுதியை மட்டும்தானே அவர் குறிப்பிட்டார்.
But watch what the next sentence of it says, the next part of it.
ஆனால் அந்த வாக்கியம் என்ன கூறுகிறது என்று கவனியுங்கள், அதன் அடுத்த பகுதியை பாருங்கள்.
And I will turn my hand to the little ones.
ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன்.
What? The Benjamin group is coming up now.
யார் மேல்? இப்பொழுது வந்து கொண்டிருக்கிற பென்யமீன் குழுவே அருவாகும்.
I will turn my hand to the little ones.
என் கரத்தை திரும்ப சிறுவர் மேல் வைப்பேன்.
Smite the shepherd, Israel, first Israel, smote the shepherd, scattered the sheep to all the world.
மேய்ப்பனை வெட்டுவேன், இஸ்ரவேல். முதலாவதாக இஸ்ரவேல் மேய்ப்பனை வெட்டினான், ஆடுகள் எல்லா உலகத்துக்கும் சிதறடிக்கப்பட்டன. ஆனால் தேவன் சொன்னார், கடைசி நாட்களில் அந்த சிறுவர்களை கொண்டு வருவதற்காக நான் என் கரத்தை திருப்புவேன் என்று.
When reconciliation for iniquity has been made.
எப்பொழுது அக்கிரமமானது நிவிர்த்தி பண்ணப்பட்டவுடன்.
Israel will be saved, every one of them.
இஸ்ரவேல ரட்சிக்கப்படுவார்கள், அவர்கள் ஒவ்வொருவரும்.
Let's turn to Isaiah. Isaiah, the 66th chapter of Isaiah.
நாம் ஏசாயாவுக்கு திருப்புவோம், ஏசாயா 66ஆம் அதிகாரம்.
And read just for a moment. And see what God says about Israel being saved. How long it will take to save Israel.
ஒரு நிமிடம் அதை வாசிப்போம். இஸ்ரவேல் ரட்சிக்கப்படுவதை குறித்து தேவன் என்ன சொல்கிறார் என்பதையும், இஸ்ரவேலை ரட்சிக்க எவ்வளவு காலம் செல்லும் என்பதையும் நாம் பார்ப்போம்.
Watch how quick it'll come.
அது எவ்வளவு சீக்கிரமாய் வரும் என்று கவனியுங்கள்.
In Isaiah, the 66th chapter and the 8th verse.
ஏசாயா 66ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம்.
If you want to read it all right.
அதையெல்லாம் வாசிக்க வேண்டும் என்றால் சரிதான்.
Who has heard such a thing? Who has seen such a thing?
இப்படிப்பட்டவைகளை கேள்விப்பட்டது யார்? இப்படிப்பட்டவைகளை கண்டது யார்?
Shall the earth be made and bring forth one day in one day?
ஒரு தேசத்துக்கு ஒரே நாளில் பிள்ளை பேறு வருமோ? ஒரு ஜாதி ஒருமிக்க பிறக்குமோ?
For as soon as Zion travaileth, she brought forth her children.
சியோனோவில் ஒருமிக்க வேதனை பட்டும் தன் குமாரரை பெற்றும் இருக்கிறது.
As soon as Zion saw that that was their Messiah, she was born again.
Amen.
In one day.
அவர்தான் அவர்களுடைய மேசியா என்று சியோன் கண்ட மாத்திரத்தில் ஒரே நாளில் அவள் மறுபடியும் பிறந்தாள்.
Make reconciliations for sins and to make reconciliations for iniquity, uncleanness. Oh my!
ஆபத்தை தொலைக்கிறதற்கும் அக்கிரமத்தை அசுசியை நிவர்த்தி பண்ணுகிறதற்கும் ஓ என்னே.
They did that what was evil, that which was wrong.
பொல்லாதது என்னவோ அதை, தவறானது என்னவோ அதை அவர்கள் செய்தார்கள்.
Reconciliations was made for their iniquity.
அவர்களுடைய அக்கிரமத்துக்கான நிவர்த்தி பண்ணுதல் செய்யப்பட்டாயிற்று.
Number four, to bring in everlasting righteousness.
நான்காவது, நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும்.
That's the fourth thing that he come for. The fourth what he come to do.
அதுதான் அவர் வந்ததற்கான நான்காவது காரியமாய் இருக்கிறது. நான்காவது அவர் என்ன செய்ய வந்தார்?
To bring in everlasting righteousness, make an end of sin, reconciliation, and to bring in everlasting righteousness.
நித்திய நீதியை வருவிப்பதற்காக வந்தார், பாவத்தை தொலைக்கிறதற்கும் நிவிர்த்தியாகுதல், பின்பு நித்திய நீதியை வருவிக்கிறதற்காகவும்.
When Israel transgressions had come to an end, when Israel's transgression,
இஸ்ரவேல் அக்கிரமங்கள் ஒரு முடிவுக்கு வந்தபோது, அப்பொழுது இஸ்ரவேலின் மீறுதல்.
Now we're going to, I want you to catch this, because when we bring that woman and the dragon cast out, you're going to come right back to this same scripture again.
நீங்கள் அதை பற்றிக்கொள்ள வேண்டும் என நான் விரும்புகிறேன். ஏனென்றால் அந்த ஸ்திரீயையும் தள்ளப்பட்ட வலுசெருப்பத்தையும் நாம் கொண்டு வரும்போது நீங்கள் மறுபடியும் இதே வேத வார்த்தைகளுக்கு மீண்டும் வர வேண்டியதாயிருக்கும்.
Be sure to put it down.
அதை குறித்துக் கொள்ள நிச்சயம் உள்ளவர்களாயிருங்கள்.
When Israel's transgression has come to an end, Satan, who is their accuser and our accuser, Satan will be sealed up in the bottomless pit.
இஸ்ரவேலின் மீறுதல்கள் ஒரு முடிவுக்கு வந்ததும் அவர்களுடைய குற்றம் காட்டுகிறவனும் நம்முடைய குற்றம் சாட்டுகிறவனும் ஆகிய சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்பட்டு அதன் மேல் முத்திரையிடப்பட்டது.
When what?
எப்பொழுது என்ன?
When bringing in everlasting righteousness, something that cannot end.
நித்திய நீதியை வருவிக்கும் போது முடிவு பெற முடியாத ஏதோ காரியம்.
All that caused unrighteousness will be done away with.
அநீதிக்கு காரணமாயிருந்த எல்லாமும் இல்லாதபடியாகி போய்விடும்.
Let's get Revelation, the 20th chapter, the 13th verse, just a minute. And let's read here just a minute.
நாம் வெளிப்படுத்தல் 20:13 வசனத்தை எடுத்து அதை ஒரு நிமிஷம் வாசிப்போம்.
Revelation 20:13.
வெளிப்படுத்தல் 20:13.
No, I beg your pardon. Revelation 1:3 it is.
இல்லை, என்னை மன்னிக்கவும். 1-3 வரையிலும்.
I didn't see that little mark between it. My perspiration here gets in my eyes.
அதற்கு இடையில் இருந்த அந்த சிறிய குறியை நான் பார்க்கவில்லை. என்னுடைய வியர்வை கண்ணுக்குள் போய்விட்டது.
Revelations, the 20th chapter. And let's see.
வெளிப்படுத்தல் 20 நாம் பார்ப்போம்.
And I saw an angel come down from heaven, having the keys to the bottomless pit, and a great chain in his hand. He laid hold on the dragon, that old serpent, which is the devil and Satan, and bound him 1,000 years, and cast him into the bottomless pit, and shut him up, and set a seal upon him, that he should deceive the nation no more until the 1,000 years should be fulfilled, and after that must be loosed a little season.
ஒரு தூதன் பாதாளத்தின் திருவுகோலையும் பெரிய சங்கிலியையும் தன் கையிலே பிடித்துக் கொண்டு வானத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். பிசாசென்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய வலு சர்ப்பத்தை அவன் பிடித்து அதை 1,000 வருஷம் அளவும் கட்டி வைத்து அந்த 1,000 வருஷம் நிறைவேறும் வரைக்கும் அது ஜனங்களை மோசம் போக்காதபடிக்கு அதை பாதாளத்திலே தள்ளி அடைத்து அதன் மேல் முத்திரை போட்டான். அதற்கு பின்பு அது கொஞ்சம் காலம் விடுதலை ஆக வேண்டும்.
Make an everlasting, bring in everlasting righteousness.
நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும்
Satan in the bottomless pit.
சாத்தானோ பாதாளத்தில் இருக்கிறான்.
And when he does that, and seals up the devil, which has deceived the people.
அவர் அதை செய்கையில் ஜனங்களை வஞ்சித்து போட்ட பிசாசை உள்ளே தள்ளி அதன் மேல் முத்திரை போட்டார்.
Now let's turn back to to Habakkuk, the second chapter. Habakkuk, the second chapter.
நாம் திரும்புவோமாக ஆபகூக் இரண்டாம் அதிகாரத்துக்கு திருப்புவோம். ஆபகூக் இரண்டாம் அதிகாரம்.
And now we're going to see why he sealed up this old serpent and what it was done for and what takes place immediately after he is sealed up.
அவர் ஏன் இந்த பழைய பாம்பை முத்திரை போட்டார்? எதற்காக அது செய்யப்பட்டது? அவன் முத்திரிக்கப்பட்ட பின்னர் உடனே என்ன சம்பவிக்கிறது என்பதை நாம் பார்க்க போகிறோம்.
I like this, don't you?
நான் இதை விரும்புகிறேன். நீங்கள் விரும்புகிறீர்களா?
It brings us to a knowledge of something.
அது நம்மை அறிவுக்குள்ளாக கொண்டு வருகிறது.
Habakkuk, the second chapter and the 14th verse, I believe it is. I want to read.
ஆபகூக் இரண்டாம் அதிகாரம் 14 வசனம் என்று நான் நம்புகிறேன். நான் வாசிக்க விரும்புகிறேன்.
When this takes place, watch.
இது சம்பவிக்கும் போது கவனியுங்கள்.
For the earth shall be filled with the knowledge and the glory of the Lord as the waters covers the sea.
Hallelujah.
சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தருடைய மகிமையை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
In other words, when the enemy has been put away, the end of sin has come. The bringing in of everlasting righteousness has come.
வேறு வார்த்தைகளில் கூறினால், எதிராளி ஆரவன் நீக்கப்பட்ட பின்னர் பாவத்தின் முடிவு வந்துவிட்டது. நித்திய நீதியை வருவிக்கிறது வந்தாயிற்று.
Satan is sealed up in the bottomless pit. And the knowledge of the Lord shall cover the earth as the waters covers the sea.
சாத்தான் பாதாளத்தில் தள்ளப்பட்டு முத்திரிக்கப்பட்டாயிற்று. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும்.
Amen. Glory to God. It's coming, brother. It's coming.
Amen. தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. அது வந்து கொண்டிருக்கிறது சகோதரனே. அது வந்து கொண்டிருக்கின்றது.
Women will be ladies and men will be gentlemen.
ஸ்திரீகள் சீமாட்டிகளாயும் ஆண்கள் சீமான்களாயும் இருப்பார்கள். ஆமேன்.
When the knowledge of the Lord shall fill the earth and sea and sky.
தேவனை அறிகிற அறிவு சமுத்திரத்தையும் வானத்தையும் பூமியையும் நிறைக்கும் பொழுது.
Oh, my heart is growing crying for that day of sweet release.
அந்த இனிமையான வெளியாகுதலின் நாளுக்காக என்னுடைய இருதயம் வேதனையோடு அழுகிறது. அப்பொழுது எங்களுடைய இயேசுவானவர் பூமிக்கு திரும்பி நிச்சயமாக வருவாரே. ஆமேன். சரியா? இப்பொழுது 1000 வருஷ அரசாட்சி நடந்து கொண்டிருக்கும் பொழுது, அது 1000 வருஷ அரசாட்சியின் போது நகரம் கட்டப்பட வேண்டியதாக இருக்கிறது.
நான்
இன்னும் 6 வேத வாக்கியங்களை குறித்து வைத்திருக்கிறேன். ஆனால் நாம் வேகமாய் பார்ப்போம். நாம் திரும்பி வரும்போது இந்த மற்ற வேத வாக்கியங்களை நான் எடுத்துக்கொள்வேன். ஆனால் அதனுடைய பொது கருத்தை உங்களுக்கு கூறுவதற்காகவே.
Number 5, to seal up the vision and prophecy.
5th, தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்கிறதற்கும். பாருங்கள், அந்த தூதன் தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்க
வந்தான்.
இதை நான் கூறவிருக்கிறேன். ஆனால் அன்றொரு நாள் யாரோ மகத்தான ஆசிரியர் எழுதினதை நான் வாசித்துக் கொண்டிருந்தேன். அவன் அதை குழப்பாமல் இருந்திருந்தால் நலமாயிருக்கும். அது என்னவென்று அவன் கூறியிருந்தான் என்றால், அது அவன் எவ்வளவு புத்தி இல்லாதவன் என்பதை தான் காட்டுகிறது. ஓ, என்னை மன்னியுங்கள். அப்படி சொல்ல வேண்டும் என்று கருதி நான் கூறவில்லை. என்னை மன்னியுங்கள், அந்த கருத்தில் நான் கூறவில்லை. உண்மையாகவே நான் செய்யவில்லை. இல்லை, ஒரு அபிஷேகம் இல்லாத மனிதன். பாருங்கள்,
the man said, you see here that visions and prophecy was always allowed to the Jewish church.
அந்த மனிதன் இவ்விதமாய் கூறியிருக்கிறார், தரிசனங்களும் தீர்க்க தரிசனங்களும் எப்பொழுதுமே யூத சபைக்கு மட்டுமே அனுமதிக்கப்பட்டிருக்கிறது என்பதை நீங்கள் இங்கே பார்க்கிறீர்கள் என்று.
And said from Daniel's time on, when Daniel comes, it meant that they would have no more vision or no more prophecy.
தானியேலின் காலம் முதற்கொண்டு தானியேல் வந்தபோது அதற்கு மேல் அவர்களுக்கு தரிசனமோ அல்லது தீர்க்க தரிசனமோ கிடையாது என்றுதான் அர்த்தம்.
That all these things today that they talk about having visions and prophecy was all a thing of the devil. That there was no such a thing as visions and prophecy.
இன்றைக்கு அவர்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த காரியங்கள் எல்லாம், அதாவது தரிசனம் காண்கிறோம் தீர்க்க தரிசனம் உரைக்கிறோம் என்பதெல்லாம் ஒரு பிசாசின் காரியமாய் இருக்கிறது. தரிசனம் தீர்க்க தரிசனம் என்று அப்படி ஒரு காரியமே கிடையாது என்று
கூறியிருக்கிறான். After Daniel,
சகோதரனே, தானியேலுக்கு பின்னர் டஜன் கணக்கான தீர்க்க தரிசிகள் இருந்தனர்.
And there were John the Baptist, there were Jesus Christ, there was the prophets to the New Testament.
யோவான் ஸ்நானகர் இருந்தான், இயேசு கிறிஸ்து இருந்தார், புதிய ஏற்பாட்டின் ஊடாகவும் அங்கே தீர்க்க தரிசிகள் இருந்தார்கள். அங்கே தரிசனங்கள் இருந்தது, அங்கே தூதர்கள் இருந்தார்கள். இந்த உலகத்தில் எப்படி ஒரு மனிதன் ஆண்டவரிடமாக கூற முடியும்?
ஆனால்
நீங்கள் பாருங்கள், அது ஒரு சுயநல நோக்கத்துடன் கூறப்பட்டது. ஜனங்களின் மேல் ஏதோ காரியத்தை தள்ளி அதை ஒரு சபையின் உபதேசமாக்க அல்லது ஒரு சிறிய அற்ப காரியத்தை ஜனங்களுக்கு ஒரு உண்மை பொருளாய் ஆக்குவதற்காக கூறப்பட்டது. ஜனங்களிடத்தில் பரிசுத்த ஆவி இல்லை என்றால் அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போவார்கள். இப்பொழுது ஒரு மனிதன் என்ன கூறினானோ அதை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அதை நிரூபிப்பதற்கு அங்கே ஒரு வேத வாக்கியமும் கிடையாது. ஆகையினால் என்னால் அதை எப்படி எடுத்துக்கொள்ள முடியும்? முத்தரித்தல் என்பது உண்மையிலேயே என்ன என்று நாம் கண்டறிவோம். கவனியுங்கள், அவர் அதை செய்யும்படியாய் வந்தார். தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரிக்க அவர் வந்தார். இப்பொழுது நாம் ஏற்கனவே பார்த்துக் கொண்டிருந்ததான தானியேலின் புத்தகத்துக்கு திருப்புவோமாக. தானியேலின் புத்தகத்தில் அது என்ன கூறி இருக்கிறது என்பதை நாம் கண்டறியலாம். இப்பொழுது நாம் தானியேலின் புத்தகம் 12 அதிகாரத்திற்கு திருப்புவோம்.
As we get to Daniel 12,
நாம் தானியேல் 12 போகையில்,
how we can begin and read from when you go home, I want you to read the first verse on.
நீங்கள் வீட்டிற்கு போய் முதலாம் வசனத்திலிருந்து வாசிக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன்.
Let's just read from the first verse down to the fourth.
நாம் முதலாம் வசனம் துவங்கி 4 வசனம் மட்டுமாக வாசிப்போம்.
And at that time Michael shall stand, the great prince, which shall stand for the children of thy people.
உன் ஜனத்தின் புத்திரருக்காக நிற்கிற பெரிய அதிபதியாகிய மிகாவேல் அக்காலத்தில்
எழும்புவான்.
இப்பொழுது இது கடைசி நேரத்தில் சம்பவிக்க போகின்றதாக இருக்கிறது. யாதொரு ஜாதியாரும் தோன்றினது முதல் அக்காலம் மட்டும் உண்டாகிராத ஆபத்து காலம் வரும். முதலாம் முத்திரையின் போது குதிரையின் மேல் ஏறி போகிறவனாகிய அண்டி கிறிஸ்து அவன் ஸ்தானத்தை எடுக்கையிலே சம்பவிக்கிறதா இருக்கிறது. அக்காலம்
மட்டும்
தீர்த்தராயன் எருசலேமின் மதில்களை தாக்கின நேரம் அல்ல அது, அது ஒரே ஒரு இடத்தில்
தான்.
கவனியங்கள், வரப்போகிற பிரபுவாகிய அந்த அண்டி கிறிஸ்து வரும்போது அவன் எப்பொழுது வருகிறான் என்று பாருங்கள்.
Even to the same time, and at that time thy people shall be delivered, everyone that's found written in the book.
அக்காலத்திலே புஸ்தகத்தில் எழுதி இருக்கிறவர்களாக காணப்படுகிற உன் ஜனங்கள் அனைவரும் விடுவிக்கப்படுவார்கள்.
Thy people, Israel, shall be written in a book.
Hallelujah! உன் ஜனங்கள் இஸ்ரவேல் ஒரு புத்தகத்தில் எழுதப்பட்டிருப்பார்கள்.
And many of them that sleep in the dust of the earth
shall awake some to everlasting life and some to shame and everlasting contentment.
பூமியின் தூளிலே நித்திரை பண்ணுகிறவர்களாகிய அநேகரில் சிலர் நித்திய நிந்தைக்கும் இகழ்ச்சிக்கும் விழித்து எழுந்திருப்பார்கள்.
How in the world could that have been when Titus took the walls of Jerusalem?
தீத்து எருசலேமின் மதில்களை தாக்கின போது எப்படி இப்படிப்பட்ட உலகத்தில் அது சம்பவித்திருக்க கூடும்?
How could it have been?
அது எப்படி நடந்திருக்க முடியும்?
It couldn't be.
நடந்திருக்கவே முடியாது.
See, he's speaking of the end time at the resurrection.
பாருங்கள், அவன் முடிவு காலத்து குறித்து உயிர்த்தெழுதலின் போது நடக்கின்றதை பேசுகிறான்.
Is that right?
அது சரிதானே.
Now, and they that be wise shall shine as the brightness of the firmament, and they that turn away that turn many to righteousness, the stars forever.
இப்பொழுது ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும் அநேகரே நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள்.
Listen, here is the real true ceiling.
கவனியுங்கள், இங்கே இருக்கிறது தத்ரூபமான உண்மையான முத்தரித்தல்.
But thou, Daniel, shut up the words and seal the book even to the time of the end.
தானியேலாகிய நீயோவென்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தையை புதை பொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை போடு. அது என்னவாயிருக்கிறது? ஓ அல்லேலூயா! கேட்டுக் கொண்டிருப்பவர்களே, உங்களுக்கு அது புரிகின்றதா?
This revelation of Jesus Christ and of his power, of his coming, of the end time was sealed up until this time.
இயேசு கிறிஸ்துவை, அவருடைய வல்லமையை, அவருடைய வருகையை, கடைசி நேரத்தை பற்றினதுமான இந்த வெளிப்படுத்தல் இந்த நேரம் மட்டுமாக முத்திரிக்கப்பட்டிருக்கிறது.
That's what he come to do.
அதை செய்யத்தான் அவர் வருகிறார்.
It's hidden from the scholars.
அது ஞானிகளுக்கு மறைக்கப்பட்டிருக்கிறது.
No wonder they want to apply sealing it up back then. There's no prophets and everything way back.
அக்காலத்திலேயே முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர்கள் எந்த தீர்க்கதரிசிக்கும் பயன்படுத்த விரும்பினதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. அது ஒவ்வாததாக இருக்கிறது. ஆனால் தரிசனம், இந்த தரிசனமானது இது மட்டுமாக, இப்பொழுது மட்டுமாக முத்திரிக்கப்பட்டிருந்தது. தேவன் அந்த 70 வாரங்களை வெளிப்படுத்துவார் என்று நான் என்னுடைய விசுவாசத்தை அங்கே நான் பொருத்துகிறேன்.
ஆமேன்.
முடிவு காலம் மட்டும் இதை முத்திரை போடு என்று அவர் சொன்னார்.
Close up the words and seal the book until the end time.
வார்த்தைகளை மூடி முடிவு காலம் வரைக்கும் புத்தகத்தை முத்திரை போடு.
What do you do to seal up the vision and the prophecy?
அவன் என்ன செய்தான்? தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திரை போட.
Daniel had prophesied these things.
தானியேல் இந்த காரியங்களை தீர்க்க தரிசனமாய் உரைத்தான்.
He saw in a vision.
அவன் அதை ஒரு தரிசனத்தில் கண்டான்.
And the angel come down to seal the vision and to seal the prophecy.
தரிசனத்தை முத்தரிக்கவும் தீர்க்க தரிசனத்தை முத்தரிக்கவும் தூதன் கீழே இறங்கி வந்தான்.
They can read it but can't understand it. Until the end time.
அவர்களால் அதை வாசிக்க முடியும், ஆனால் முடிவு காலம் வரைக்குமாய் அதை புரிந்து கொள்ள முடியாது.
The end time, what is the end time?
முடிவு காலம், முடிவு காலம் என்றால் என்ன?
The end of the 70th week when that priest Antichrist will be revealed at this time, making himself God.
70th வாரத்தின் கடைசி அப்பொழுது அந்த பிரபுவாகிய அந்தி கிறிஸ்து வெளிப்படுத்தப்படுவான். இந்த நேரத்தில் அவன் தன்னை தானே தேவனாக ஆக்கிக் கொண்டிருப்பான். இந்த நேரம் மட்டுமா இது முத்திரிக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் எப்படி அறிந்து கொள்வீர்கள்? தானியேல் கூறி முடித்து விட்டான். இதுதான் தானியேலின் கடைசி அதிகாரமாயிருக்கிறது.
This afternoon.
சகோதரி சிம்சன் இன்று பிற்பகல் என்னிடத்தில்,
She said, Brother Branham, I read the entire book of Daniel. I just didn't know more when I stopped, got through than I did when I started.
சகோதரி பிரணம், தானியேலின் முழு புத்தகத்தையும் வாசித்தேன். நான் படித்து முடித்துவிட்டு நிறுத்தின போது, படிக்க துவங்கும் போது எனக்கு என்ன அறிந்திருந்தேனோ அதற்கும் அதிகமாக நான் அறியவில்லை என்றார். சகோதரி சிம்சன், இன்றிரவு நீங்கள் இங்கே இருந்தால், அதோ அங்கே
இருக்கிறாள்,
அவள் அங்கே உட்கார்ந்து கொண்டிருக்கிறது நான் காண்கிறேன் என்று
நினைக்கிறேன்.
நான் ட்ரெய்லரில் ஒரு காரியத்தை கூறவில்லை, நான் அமைதியாக இருந்தேன். ஏனென்றால் ஒரு கால் நான் அதை பற்றியும் பேசலாம் என்று
நினைத்தேன். That Daniel had saw down there where the river was sealed up until the end time.
ஆனால் தானியேல் அங்கே ஆற்றங்கரையில் கண்ட அந்த தரிசனம் முடிவு மட்டுமாய் முத்திரிக்கப்பட்டிருந்தது. நான் தொடர்ந்து போய் அதை வாசிக்கிறேன், புரிகின்றதா?
But thou, O Daniel, shut up the words and seal the book even to the end time.
தானியேல் ஆகிய நீயோ என்றால் முடிவு காலம் மட்டும் இந்த வார்த்தைகளை புரைபொருளாக வைத்து வைத்து இந்த புஸ்தகத்தை முத்திரை
போடு.
அப்பொழுது அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகிபோம்
என்றான்.
அப்பொழுது தானியேல் ஆகிய நான் ஆற்றுக்கு இக்கரையில் ஒருவனும் ஆற்றுக்கு அக்கரையில் ஒருவனும் ஆகிய வேறே இரண்டு பேர் நிற்க
கண்டேன். Which was upon the waters of the river, how long shall it be to the end of these wonders?
சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவரும் ஆகிய புருஷனை ஒருவன் நோக்கி, இந்த ஆச்சரியமானவைகளின் முடிவு வர எவ்வளவு காலம் செல்லும் என்று கேட்டான்.
Now listen.
இப்பொழுது கவனியுங்கள்.
And I heard the man clothed in linen, which is upon the waters of the river.
அப்பொழுது சணல் வஸ்திரம் தரித்தவரும் ஆற்றின் தண்ணீர்களின் மேல் நிற்கிறவருமாகிய புருஷன்
தம்முடைய
வலதுகரத்தையும் தம்முடைய இடதுகரத்தையும் வானத்துக்கு நேராக ஏறெடுத்து ஒரு காலமும் காலங்களும் அரை காலமும் செல்லும் என்றும், பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும் போதே இவைகளெல்லாம் நிறைவேறி தீரும் என்றும் என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவர் பேரில் ஆணையிட கேட்டேன்.
Now we get right exactly.
இப்பொழுது நமக்கு சரியாக கிடைக்கிறது.
Time, time and a half time.
காலம் காலங்களும் அரை காலமும் செல்லும்.
Now you watch when you get in Daniel 70 weeks, how that comes out.
இப்பொழுது நாம் தானியேலின் 70 வாரங்களுக்குள் போகும் போது அது எப்படி வெளிவருகிறது என்று நீங்கள் கவனியுங்கள்.
That's when the mystery is going to be revealed.
ரகசியம் வெளிப்படுத்தப்படும் போது அது வெளிவரும், சரிதானே?
Time, time and a half time.
காலம் காலங்கள் அரை காலம்.
And when he shall, he, personal pronoun now, the Antichrist.
அவன் அதை செய்யும் போது அவன் ஒரு தனிப்பட்ட பிரதிபெயர், இப்பொழுது அது அந்திகிறிஸ்துவாய் இருக்கிறது.
Shall accomplish to scatter the power of the holy people.
பரிசுத்த ஜனங்களின் வல்லமையை சிதறடித்தல் முடிவு பெறும்போது,
that's when he breaks his covenant in the middle of the week.
வாரத்தின் மத்தியிலே அவன் உடன்படிக்கையை முறிக்கும் போது உண்டாவதாக இருக்கிறது.
All these things shall be fulfilled.
Amen.
Amen.
இவைகள் எல்லாம் நிறைவேறி தீரும். ஆமென்.
I heard but I understood not.
நான் அதை கேட்டும் அதன் பொருளை அறியவில்லை.
Then said I, O Lord, what shall be the end of these things?
ஆகையால் என் ஆண்டவரே, இவைகளின் முடிவு என்னமா இருக்கும் என்று கேட்டேன்.
And he said, go your way, Daniel, for the words are closed up and sealed until the time of the
அதற்கு அவன், தானியேலே போகலாம், இந்த வார்த்தைகள் முடிவு காலம் மட்டும் புதை பொருளாக வைக்கப்பட்டும் முத்திரிக்கப்பட்டும் இருக்கும். அதை நீங்கள் மறக்க வேண்டாம்.
Until the time of the end,
முடிவு காலம் மட்டும்
many shall be purified and made white and tried, but the wicked shall do wickedly.
அநேகர் சுத்தமும் மென்மையுமாக்கப்பட்டு புடமிடப்பட்டவர்களாய் விளங்குவார்கள். துன்மார்க்கரோ துன்மார்க்கமாய் நடப்பார்கள்.
And none of the wicked shall understand, but the wise shall understand.
துன்மார்க்கர்களில் ஒருவனும் உணரான், ஞானவான்களோ உணர்ந்து கொள்வார்கள்.
The end time message shall reveal it, the last church age.
கடைசி கால செய்தியானது கடைசி சபை காலம் அதை வெளிப்படுத்தும்.
There you are.
மகிமை அங்கேதான் காரியம். என்ன அதை நினைத்தாலே அது என்னை குலுக்குகிறது.
The mystery, the things that the church world baptizes and says it's nonsense.
ரகசியம், சபை உலகமானது அர்த்தமற்றது என்று கூறி அவர்களுடைய கண்களை சிமிட்டுகிற காரியங்கள்.
The mystery of who Jesus Christ was.
இயேசு கிறிஸ்து யாரா இருந்தார் என்ற ரகசியம்.
Not a third person, not the second person, not the third person, but the person of God.
ஒரு மூன்றாவது நபர் அல்ல, ஒரு இரண்டாவது நபர் அல்ல, ஒரு மூன்றாவது நபர் அல்ல, ஆனால் தேவனாகிய நபராய் இருக்கிறார்.
All these other mysteries of God will be revealed because it's wrote here in this book and be revealed to the end time generation.
தேவனை பற்றின மற்ற எல்லா ரகசியங்களும் வெளிப்படுத்தப்படும். ஏனென்றால் அது இந்த புத்தகத்தில் எழுதப்பட்டு கடைசி கால தலைமுறைக்கு வெளிப்படுத்தப்படும்.
They can no more sit in seminaries and schools and denominations if the Jews could see Jesus being the Messiah.
யூதர்களால் எவ்வாறு இயேசு தான் மேசியா என்பதை காண முடியாமற் போனதோ அதுபோன்றே குருமார் கல்லூரிகளிலும் பள்ளிகளிலும் ஸ்தாபனங்களிலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. அவர்கள் உங்களை பைத்தியம் என்று கூறுவதில் வியப்பொன்றும் இல்லை. அவர்கள் உங்களை மதியினர் என்று கருதுவதில் வியப்பொன்றும் இல்லை. உங்களால் ஏன் அவர்களோடு ஒத்துத்தாளம் போட முடியவில்லை என்று அவர்கள் புரிந்து கொள்ளாதிருப்பதில் வியப்பொன்றும் இல்லை.
Because there's a power and a vision behind it, a word of God that's been revealed to give the person order for the rapture and the going home.
ஏனென்றால் அதற்கு பின்னால் அங்கே ஒரு வல்லமையும் ஒரு தரிசனமும் இருக்கிறது. வீட்டிற்கு போவதற்கும் எடுத்துக்கொள்ள படுதலுக்கும் சபையை ஒழுங்குபடுத்தவும் ஒரு வெளிப்படுத்தப்பட்ட தேவனுடைய வார்த்தை அங்கே இருக்கிறது.
Yes, many shall run to and fro and knowledge shall increase.
ஆம், அநேகர் இங்கும் அங்கும் ஓடி ஆராய்வார்கள், அறிவும் பெருகி போம் நிச்சயமாக. இப்பொழுது அறியப்படும் அந்த இன்னொரு காரியம் என்ன? இன்றைக்கு நீங்கள் சபைகளை நோக்கி பாருங்கள். இதோ அது இருக்கிறது, அது உங்களை புண்படுத்தாது நம்புகிறேன், ஆனால் நான் அதை சொல்லியாக வேண்டும்.
In that day there will be an antichrist rise.
அந்த நாளிலே அங்கே ஒரு அந்திகிறிஸ்து எழும்பி இருப்பான்.
Now remember when we get in the seals, that antichrist rides right out over those seals.
இப்பொழுது நினைவிருக்கட்டும், நாம் முத்திரைகளை குறித்து பார்க்கும் போது அந்த அந்திகிறிஸ்துவானவன் அந்த முத்திரைகளில் குதிரையின் மேல் சவாரி செய்கிறான்.
Daniel spoke of it, you're the prince that would come.
தானியேல் அதை குறித்து இங்கே பேசியிருக்கிறான், வரப்போகிற பிரபு என்று.
He would be cut off. Jesus would to make reconciliations for the people.
அவர் சங்கரிக்கப்படுவார், இயேசுவானவர் ஜனங்களுக்காக நிவர்த்தி பணிகளை செய்வதற்காக சங்கரிக்கப்படுவார்.
But that prince that would stand up, that would cause the abomination to make desolation, that was Rome through Titus.
ஆனால் அந்த பிரபுவோ எழும்பி நின்று அழிவை உண்டு பண்ணும்படி பாழாக்கும் அருவருப்பை கொண்டு வருவான். அது ரோமாபுரி தீத்துவை கொண்டு நடப்பித்ததாகும்.
And this time it's a prince coming out of Rome who'll do it.
இந்த முறை அது ரோமாபுரியிலிருந்து வரும் பிரபுவாய் இருப்பான், அவன் அதை செய்வான்.
And he will be revealed in the last days.
அவன் இந்த கடைசி நாளில் வெளிப்படுவான்.
Now listen, making himself God as the Holy Ghost warns us in 2 Thessalonians the 2nd.
2 தெசலோனிக்கேயர் 2 அதிகாரத்தில் பரிசுத்த ஆவியானவர் நம்மை எச்சரித்தது போன்று தன்னைதான் தேவன் என்று காண்பிப்பான்.
Let's just go to it. 2 Thessalonians.
நாம் அதை பார்ப்போம். 2 தெசலோனிக்கேயர்.
Then you'll have not my word but God's word.
அப்படி செய்வதால் உங்களுக்கு என் வார்த்தையாய் இருக்காது, ஆனால் அது தேவனுடைய வார்த்தையாய் இருக்கும்.
2 Thessalonians the 2nd chapter and the 12th verse.
2 தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம்.
Let's see, 2 Thessalonians, the second chapter, and the 12th verse.
நாம் பார்ப்போம், 2 தெசலோனிக்கேயர் இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம்.
Let's see. Let's begin above that. The 7th verse.
நாம் பார்ப்போம், அதை நாம் ஏழாம் வசனம் முதல் துவங்குவோம்.
For the mystery of iniquity does already work.
அக்கிரமத்தின் ரகசியம் இப்பொழுதே கிரியை செய்கிறது.
This is Paul speaking to the Holy Ghost.
அப்போஸ்தலனாகிய பவுல் இதை பரிசுத்த ஆவியை கொண்டு பேசுகிறார்.
Only he whom now letteth will let until he be taken out of the way.
தடை செய்கிறவன் நடுவில் இருந்து நீக்கப்படும் முன்னே அது வெளிப்படாது.
Who is he here? Does anybody know? The Holy Ghost.
Yeah.
He that letteth.
இங்கே அவன் என்று சொல்லப்படுவது யார்? யாருக்காவது தெரியுமா? பரிசுத்த ஆவியானவர் தடை
செய்கிறவன்.
நீக்கப்படும் போது எப்பொழுது அந்த அக்கிரமக்காரன்
வெளிப்படுவான்?
எப்பொழுது பரிசுத்த ஆவியானவர் எடுக்கப்படுகின்ற வேளையிலே அவர் இப்பொழுது போய்விட எல்லாம் சரியா இருக்கிறது.
What's he leaving for?
அவர் எதற்காக போகிறார்?
Taking the church with him.
சபையை அவரோடு கொண்டு போகிறார்.
Revealed.
வெளிப்படுவான்.
Paul speaking under the inspiration.
பவுல் இங்கே ஆவியின் ஏவுதலால் பேசுகிறான்.
Whom the Lord shall consume with the spirit of his mouth and shall destroy with the brightness of his coming.
அவனை கர்த்தர் தம்முடைய வாயின் சுவாசத்தினாலேயே அழித்து தம்முடைய வருகையின் பிரசன்னத்தினாலேயே நாசம் பண்ணுவார்.
The wicked one, of course.
அக்கிரமக்காரன் நிச்சயமாக.
Even him whose coming is after the working of Satan with all power and signs and lying wonders.
அந்த அக்கிரமக்காரனுடைய வருகை சாத்தானுடைய செயலின்படி சகல வல்லமையோடும் அடையாளங்களோடும் பொய்யான அற்புதங்களோடும் இருக்கும்.
We are the greatest church. We have this, we have this.
நாம் தான் மகத்தான சபை. நம்மிடத்தில் இது இருக்கிறது, நம்மிடத்தில் அது இருக்கிறது.
All of you consolidate together, see?
நீங்கள் எல்லாரும் ஒன்றாக கூடுங்கள், பாருங்கள்.
We are the greatest. Lying wonders.
நாங்கள் தான் மகத்தானவர்கள் போன்ற பொய்யான அற்புதங்கள்.
And with all of unrighteousness in them that perish because they receive not of the love of the truth that they might be saved.
கெட்டு போகிறவருக்குள்ளே அநீதியினால் உண்டாகும் சகலவித பஞ்சகத்தோடும் இருக்கும் ரட்சிக்கப்படத்தக்கதாய் சத்தியத்தின் மேலுள்ள அன்பை அவர்கள் அங்கீகரியாமற் போனபடியால் அப்படி நடக்கும்.
And for this cause God has sent them strong delusions that they should believe a lie and that they might be damned who believe not the truth but has pleasure in unrighteousness.
ஆகையால் சத்தியத்தை விசுவாசியாமல் அநீதியில் பிரியப்படுகிற யாவரும் ஆக்கினைக்குள்ளாக்கப்படும்படிக்கு அவர்கள் பொய்யை விசுவாசிக்கத்தக்கதாக கொடிய வஞ்சகத்தை தேவன் அவர்களுக்கு அனுப்புவார். உங்களுக்கு இது புரிகின்றதா?
ஓ
என்ன.
Now, Paul speaking, the time when the seal of God is being made known.
இப்பொழுது பவுல் பேசுகிறார், தேவனுடைய முத்திரை தெரியப்படுத்தப்படும் நேரத்தின் போது.
His spirit, his name, his grace, all these other great mysteries is going forth now, planned for his church to go in the rapture. The outpouring of the Holy Ghost has done this.
இப்பொழுது போய் கொண்டிருக்கின்றதான அவருடைய ஆவி, அவருடைய நாமம், அவருடைய கிருபை, இந்த மற்றெல்லா மகத்தான ரகசியங்களும் அவருடைய சபையானது எடுத்துக்கொள்ளப்படுதலில் போவதற்கான திட்டங்களாய் இருக்கிறது. பரிசுத்த ஆவியின் ஊற்றப்படுதலானது இதை செய்தது.
That's what he's done in the last days.
இந்த கடைசி நாட்களில் அவர் அதைதான் செய்தார்.
Now, let's see. Have we got time for this last one?
இப்பொழுது நாம் பார்ப்போம், இந்த கடைசி ஒன்றிற்கு நமக்கு நேரம் இருக்கின்றதா?
The sixth. Anoint the Most High.
ஆறாவது மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும்.
Here's the one.
ஓ என்ன, இதோ இருக்கிறது அந்த ஒன்று.
The last thing he used to do was to what?
அவர் கடைசியாக செய்ய வேண்டிய காரியம் என்ன செய்ய வேண்டும்?
Now let's just go back over in Daniel. Find out what all he's to do right here.
இப்பொழுது நாம் தானியேலுக்கு போய் சரியாக இங்கே அவர் என்னவெல்லாம் செய்ய வேண்டி இருக்கிறது என்பதை நாம் கண்டறிவோம். 70
வாரங்கள்
இந்த குறித்த நேரத்தில் என்ன செய்து தீர்க்க வேண்டும்? சரியா?
Are determined upon thy people and thy holy city to finish transgressions of the people, to make an end of sin for the people, and to make reconciliations for their iniquity, and to bring in everlasting righteousness for the Jews, and to seal up the vision and prophecy to the time of the end, and to anoint the most holy.
மீறுதலை தவிர்க்கிறதற்கும் ஜனங்களின் மீறுதல்கள், பாவங்களை தொலைக்கிறதற்கும் ஜனங்களுக்காக, அக்கிரமத்தை நிவிர்த்தி பண்ணுகிறதற்கும் நித்திய நீதியை வருவிக்கிறதற்கும் யூதர்களுக்கு தரிசனத்தையும் தீர்க்க தரிசனத்தையும் முத்திருக்கிறதற்கும் முடிவு நேரம் மட்டுமாக மகா பரிசுத்தமுள்ளவரை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் உன் ஜனத்தின் மேலும் உன் பரிசுத்த நகரத்தின் மேலும் 70 வாரங்கள் செல்லும்படி குறிக்கப்பட்டிருக்கிறது. அதுதான் அவருடைய வருகையின் 6 விதமான நோக்கங்களாகும். இப்பொழுது மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுகிறதற்கும் இப்பொழுது அநேக போதகர்களுக்கு இது சிறிது வினோதமாயிருக்கலாம். ஒரு நிமிஷத்துக்கு பொறுமையாயிருங்கள். ஆனால் இப்பொழுது இதை குறித்து பற்றி கொண்டு இது எப்படி வருகிறது என்று பாருங்கள்.
This is the anointing. Not of a man. Jesus is already anointed. Is that right?
இது ஒரு மனிதனை பற்றினதான அபிஷேகம் அல்ல. இயேசுவானவர் ஏற்கனவே அபிஷேகிக்கப்பட்டாயிற்று. அது சரிதானே?
The book of Acts said that God anointed Jesus with the Holy Ghost. He went around doing good and healing the sick and so forth.
அப்போஸ்தல நடபடிகளின் புஸ்தகம் தேவன் இயேசுவானவரை பரிசுத்த ஆவியினால் அபிஷேகித்தார். அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்து வியாதியஸ்தர்களை சுகமாக்கினார், முதலடைவுகளை செய்தார் என்று கூறுகிறது.
Jesus is already, he is Messiah, and Messiah means the anointed one. Is that right?
இயேசுவானவர் ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டார். அவர்தான் மேசியா. மேசியா என்றாலே அபிஷேகம் பண்ணப்பட்டவர் என்று அர்த்தமாகும். அது சரிதானே?
But here at the end time, he's to anoint the most holy.
ஆனால் இங்கு கடைசி நேரத்தில் மகா பரிசுத்தம் உள்ளதை அவர் அபிஷேகிக்க வேண்டியதாயிருக்கிறது.
What is the most holy?
மகா பரிசுத்தம் உள்ளது என்ன?
To my way of seeing it, which I believe I can prove it by the scripture, is to anoint the most holy, which will be the tabernacle that will be used during the millennium.
நான் அதை புரிந்து கொண்ட விதத்தில் நான் அதை விசுவாசிக்கிறேன். வேற வார்த்தைகளை கொண்டு என்னால் அதை நிரூபிக்க முடியும். மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ண என்பது 1000 வருஷ அரசாட்சியில் உபயோகிக்க போகும் வாசஸ்தலமாகும். இப்பொழுது கவனியுங்கள், நான் ஏன் அப்படி புரிந்து கொண்டேன் என்று பாருங்கள்.
Described in Ezekiel, the 43rd chapter, 1st and 6th verse.
எசேக்கியேல் 4 அதிகாரத்தில் விளக்கப்பட்டிருக்கிறது இல்லை. 43 அதிகாரம் 1 வசனம் முதல் 6 வசனம் மட்டுமாய்.
Let's go back to Ezekiel and find out how these pictures in the millennium, how they will anoint the...
நாம் எசேக்கியேலுக்கு திரும்பி போய் 1000 வருட அரசாட்சியை அவர் எப்படி சித்தரித்து காட்டுகிறான் என்றும் அவர்கள் எப்படி அபிஷேகிக்க போகிறார்கள் என்றும் பார்ப்போம்.
Ezekiel 43, let's just read a little bit here now and see what he's going to do in this millennium. Anointing.
எசேக்கியேல் 43, நாம் சிறிது வாசித்து இந்த 1000 வருஷ அபிஷேகத்தில் அவர் என்ன செய்ய போகிறார் என்பதை பார்ப்போம்.
Ezekiel 43. All right. And now let's begin with the first to the sixth verse.
எசேக்கியேலில் 43. சரியா? இப்பொழுது நாம் 1 வசனம் முதல் 6 வசனம் வரை வாசிப்போம்.
You read the whole thing after you get home, of course. Just put it down. Ezekiel 43.
நீங்கள் வீட்டிற்கு போன பிறகு முழுவதையும் வாசியுங்கள். நிச்சயமாக எழுதி கொள்ளுகிறவர்கள் குறித்துக்
கொள்ளுங்கள்.
இப்பொழுது கவனியுங்கள்.
Description of the temple that is to be built in the millennium.
ஆயிர வருட அரசாட்சியில் கட்டப்பட போகின்ற ஆலயத்தின் விவரங்களை கவனியுங்கள்.
Anyone, any reader that knows that from Ezekiel the 40th chapter until about the 44th chapter is nothing in the world but the millennium temple being erected on earth. Anyone knows that. See?
இப்பொழுது எந்த வேத வாசகனும் அறிவான், எசேக்கியேலில் 40 அதிகாரம் முதல் சுமார் 44 அதிகாரம் வரைக்குமாய் 1000 வருட அரசாட்சியில் ஆலயம் கட்டப்படுவது அல்லாமல் அதில் உலகத்தில் வேறு எந்த காரியங்களும் கிடையாது என்று யாரும் அதை அறிந்திருக்கிறார்கள். பாருங்கள், அப்பொழுது கர்த்தருடைய மகிமை அதை நிரப்பும். இன்னும் அதை போன்றவை.
Now we're going to describe the temple in the 43rd chapter and the first to the 6th verse.
இப்பொழுது 43 அதிகாரத்தில் 1 முதல் 6 வசனம் வரைக்குமாய் ஆலயத்தை குறித்து நாம் விளக்க போகிறோம்.
After he brought me to the gate, even the gate that looked towards the east.
பின்பு அவர் என்னை கீழ்த்திசைக்கு எதிர்வாசலாகிய வாசலுக்கு அழைத்துக் கொண்டு போனார்.
And behold, the glory of God of Israel came from the way of the east. And the voice was like the voice of many waters, and the earth shined with the glory.
இதோ இஸ்ரவேலின் தேவனுடைய மகிமை கீழ்த்திசையிலிருந்து வந்தது. அவருடைய சத்தம் பெருவெள்ளத்தின் இருச்சலை போல இருந்தது. அவருடைய மகிமையினால் பூமி பிரகாசித்தது.
And it was according to the appearance of the vision which I saw, even according to the visions that I saw when I came to destroy the city. And the vision was like unto the vision that I saw by the river, Chidbar. And I fell upon my face.
நான் கண்ட இந்த தரிசனம் நகரத்தை அழிக்க வந்தபோது கண்ட தரிசனம் போல இருந்தது. இந்த தரிசனங்கள் கேவார் நதியண்டையிலே நான் கண்டிருந்த தரிசனத்தை போலும் இருந்தது. நான் முகங்குப்புற விழுந்தேன்.
And the glory of the Lord, the glory of the Lord came into the house by the way of the gate whose prospect is towards the east.
கர்த்தருடைய மகிமை கீழ்த்திசைக்கு எதிரான வாசல் வழியாய் ஆலயத்துக்குள் பிரவேசித்தது.
So the Spirit took me up and brought me into the inner court, and behold, the glory of the Lord filled the house.
அப்பொழுது ஆவி என்னை எடுத்து உட்பிரகாரத்திலே கொண்டு போய்விட்டது. இதோ கர்த்தருடைய மகிமை ஆலயத்தை நிரப்பிற்று.
And I heard him speak unto me out of the house, and the man stood by me.
அவர் ஆலயத்திலிருந்து என்னோட பேசுகிறதை கேட்டேன். அந்த புருஷன் என் அண்டையில் நின்றிருந்தார்.
Anointing that temple for the millennial reign.
அபிஷேகம் பண்ணுதல், அந்த ஆலயத்தை 1000 வருட அரசாட்சி ஆளுகைக்காக அபிஷேகம் பண்ணுதல்.
Now no, in Leviticus, watch how it was dedicated in Leviticus.
லேவியர் ஆகமத்தில் இப்பொழுது கவனியுங்கள். லேவியர் ஆகமத்தில் அது எந்த விதமாய் பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பதை இப்பொழுது கவனியுங்கள்.
Now if we go back to Leviticus, we find out that Moses anointed the temple.
இப்பொழுது நாம் லேவியர் ஆகமத்துக்கு திருப்பிச் சென்றால் மோசே ஆலயத்தை அபிஷேகம் செய்தான் என்பதை கண்டறிவோம்.
Let's just go back while we're at it. We got that much time.
இதை நாம் தியானித்துக் கொண்டிருப்பதால் அதை பார்ப்போம். நமக்கு அவ்வளவு நேரம் இருக்கிறது.
And let's go back to Leviticus and find out when Moses anointed the temple. Leviticus, the 8th chapter.
நாம் லேவியர் ஆகமத்துக்கு திரும்பி போய் எப்பொழுது மோசே ஆலயத்தை அபிஷேகம் செய்தான் என்பதை கண்டறிவோம். லேவியர் ஆகமம் 8 அதிகாரம். இந்த வேத வார்த்தைகளை வேத வார்த்தைகளோடு ஒப்பிட்டு பார்ப்பது என்பது எனக்கு அவ்வளவு பிரியம்.
Don't you love it?
நீங்கள் அதை விரும்பவில்லையா?
And then you just got an idea of what we're looking for and what we're doing.
அப்படி என்றால் நாம் எதை தேடிக் கொண்டிருக்கிறோம், நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றின ஒரு கருத்து உங்களுக்கு இருக்க வேண்டும்.
Now, any of you realize that we're just using the scripture now and then on it.
இப்பொழுது நாம் ஒரு வேத வார்த்தையை இப்பொழுதும் அப்பொழுதுமாக அதன் பேரில் உபயோகிக்கிறோம் என்பதை உங்களில் யாராவது உணர்ந்தீர்களா?
Now, the 8th chapter of Leviticus.
இப்பொழுது லேவியர் ஆகமம் 8 அதிகாரம்.
Now I've got marked down here the 10th verse.
நான் இங்கே குறித்து வைத்திருக்கிறேன் பத்தாவது வசனம்.
Note Leviticus 8 and 10. Let's see.
இப்பொழுது லேவியராகமும் எட்டாம் அதிகாரம் பத்தாம் வசனம் நாம் பார்ப்போம்.
And Moses took the anointing oil and poured anointing oil and anointed the tabernacle and all that was therein and sanctified them.
பின்பு மோசே அபிஷேக தைலத்தை எடுத்து வாசஸ்தலத்தையும் அதில் உள்ள யாவற்றையும் அபிஷேகம் பண்ணி பரிசுத்தப்படுத்தி அதில் கொஞ்சம் எடுத்து பலிபீடத்தின் மேல் ஏழு தரம் தெளித்து பலிபீடத்தையும் அதன் சகல பனிமுட்டுகளையும் தொட்டியையும் அதன் பாதத்தையும் பரிசுத்தப்படுத்தும்படிக்கு அபிஷேகம் பண்ணி
and he poured anointing oil upon Aaron's head and anointed him to sanctify him.
அபிஷேக தைலத்திலே கொஞ்சம் ஆரோனின் சிரசின் மேல் வார்த்து அவனை பரிசுத்தப்படுத்தும்படி அபிஷேகம் பண்ணினான்.
Moses in the wilderness sanctifying or anointing the tabernacle of worship for the children of Israel when they were in their journey. It was anointed.
இஸ்ரவேல் பிள்ளைகளின் யாத்திரையின் போது தொழுது கொள்ளும் கூடாரத்தை மோசே அவர்களுக்காக வனாந்திரத்தில் பரிசுத்தம் பண்ணினான் அல்லது அபிஷேகம் பண்ணினான். அது அபிஷேகம் பண்ணப்பட்டது.
Now in 2 Chronicles, turn over and we'll see the dedication that when the Holy Spirit took his seat at the tabernacle and watch what's taking place now.
இப்பொழுது இரண்டாவது நாளாகமத்தில் திருப்பி பார்த்தால் நாம் பிரதிஷ்டையை அங்கு காணலாம். அதாவது பரிசுத்த ஆவியானவர் அவருடைய சிங்காசனத்தை வாசஸ்தலத்தில் எடுத்துக்கொண்ட போது என்ன நடந்தது என்று கவனியுங்கள்.
In 2 Chronicles, the 5th chapter, and let's begin at the 13th verse.
இரண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் 13 வசனம் முதல் துவங்குவோம்.
2 Chronicles, the 5th chapter, and begin at the 13th verse.
இரண்டு நாளாகமும் ஐந்தாம் அதிகாரம் 13 வசனம் முதல்.
And it came to pass, as the trumpets and the singers were to make one sound to be heard, the praising and thanksgiving of the Lord, and when they lifted up their voices with the trumpet and the cymbals and the instruments of music and praising the Lord and singing, for he is good. And his mercies endureth forever. That then the house was filled with a cloud, even the house of the Lord, so that the priest could not stand to minister by reasons of the cloud, for the glory of the Lord had filled the house of God.
அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏகசத்தமாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்திலிருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள் தாளங்கள் கீத வாத்தியங்களை உடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை ஸ்தோத்தரிக்கையிலும் கர்த்தருடைய வீடாகிய தேவாலயம் மேகத்தினால் நிறையப்பட்டது. அந்த மேகத்து நிமித்தம் ஆச்சாரியர்கள் ஊழியம் செய்து நிற்கக்கூடாமல் போயிற்று. கர்த்தருடைய மகிமை தேவனுடைய ஆலயத்தை நிரப்பிற்று.
Came into the sanctuary that was to be anointed and was given over to him for the people to come to worship.
ஜனங்கள் வந்து தொழுது கொள்வதற்காக அவருக்கு கொடுக்கப்பட்ட அபிஷேகம் பண்ணுவதற்கான வாசஸ்தலத்துக்குள் தேவன் வந்தார்.
So to anoint not the holy place, but to anoint the most holy place.
எனவே அபிஷேகம் பண்ண உம்முடைய பரிசுத்தமானதை ஸ்தலத்தை அல்ல, ஆனால் உம்முடைய மகா பரிசுத்த ஸ்தலத்தை அபிஷேகம்
பண்ண.
புதிய எருசலேம் தான் மகா பரிசுத்த ஸ்தலம் என்பதை நாம் கவனித்தோம்.
And the anointing will be upon the new Jerusalem.
Amen.
That descends from God out of heaven prepared as a bride adorned for her husband.
தன் மணவாளனுக்காக அலங்கரிக்கப்பட்டு ஒரு மணவாட்டியை போல ஆயத்தம் பண்ணப்பட்டு தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு கீழே இறங்கி வரும் புதிய எருசலேமின் மேல் அந்த அபிஷேகம் தங்கியிருக்கும். அபிஷேகம் அவர்கள் மேல் தங்கியிருக்கும். இப்பொழுது ஆலயம் திரும்பவுமாய் எடுப்பித்து கட்டினதற்கு பின்னர் செருபாபேல் அவனுடைய ஆலயத்தை பிரதிஷ்டை செய்த போது
it was not anointed again because it was already been anointed and been tore down. It was just instructed again.
ஆலயம் மீண்டுமாய் அபிஷேகம் பண்ணப்படவில்லை. ஏனென்றால் அது ஏற்கனவே அபிஷேகம் பண்ணப்பட்டாயிற்று. இடித்து தள்ளப்பட்டது. மீண்டுமாய் அதை எடுப்பித்து கட்டப்பட்டது.
The destruction had come to it.
அழிவானது அதனிடத்திற்கு வந்தது.
It had been instructed again and put up so there was no anointing of it anymore.
அது மீண்டுமாய் எடுப்பித்து கட்டப்பட்டது. எனவே அதற்கு அபிஷேகம் இனி பண்ணப்படவில்லை. அது ஒருமுறை அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அந்த அபிஷேகம் அப்படியே தொடர்ந்து இந்த நேரம் மட்டுமாய் சென்றது.
But when God sets up the millennium tabernacle, he will anoint the most holy.
ஆனால் தேவன் அவருடைய ஆயிர வருஷ அரசாட்சி வாசஸ்தலத்தை ஸ்தாபிக்கும் போது அவர் அந்த மகா பரிசுத்தமானதை அபிஷேகம் பண்ணுவார். உம்முடைய பரிசுத்தம் உள்ளதை அல்ல, ஆனால் மகா பரிசுத்தம் உள்ளதை. ஆனால் ராஜாவானவர் அவருடைய சிங்காசனத்தை 1000 வருடங்களுக்கு எடுத்துக் கொள்ளும் போது மகிமை இப்பொழுது அவளுக்கு எல்லாம் முடிந்துவிட்டது.
Anointing of the most holy of the last thing take place.
மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணுதல் என்பது சம்பவிக்கின்ற காரியங்களில் கடைசியானதாக இருக்கிறது.
When the tabernacle is erected, the resurrection has come, the Jews has returned.
வாசஸ்தலமானது கட்டப்பட்ட போது உயிர்த்தெழுதல் உண்டாயிருந்திருக்கும். யூதர்கள் திரும்பி வந்திருப்பார்கள்.
Christ and his bride has come, the Jews 144,000 are sealed. The millennium is taking place.
கிறிஸ்துவும் அவருடைய மனவாட்டியும் வந்தாயிற்று. 144,000 யூதர்கள் முத்திரிக்கப்பட்ட ஆயிற்று. 1000 அரசாட்சி சம்பவித்தது.
There will be an anointing when the most holy place will be anointed.
மகா பரிசுத்த ஸ்தலம் அபிஷேகம் பண்ணப்படும் போது அங்கே ஒரு அபிஷேகம் உண்டாயிருக்கும்.
The holy, holiest of holies and the most holy.
பரிசுத்தமானது பரிசுத்தமானதில் பரிசுத்தமானது மகா பரிசுத்தமானது.
One of the most holy places is sanctuary where God lived between the cherubims.
அப்பொழுது மகா பரிசுத்த ஸ்தலமானது கேருவீன்கள் மத்தியில் தேவன் வாசம் பண்ணும் வாசஸ்தலமாயிருக்கும்.
And this time Christ will sit in the most holy place with the anointing upon him.
இந்த நேரத்தில் கிறிஸ்துவானவர் அபிஷேகத்தை அவர் மேல் கொண்டு வராய் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் அமர்ந்திருப்பார்.
And there will need no sun there, for the Lamb is the midst of the city shall be the light.
அவர்களுக்கு இதன் பிறகு சூரிய வெளிச்சம் தேவையாய் இருக்காது. ஏனென்றால் நகரத்தின் மத்தியில் இருக்கும் ஆட்டுக்குட்டியானவரே அவர்களுக்கு வெளிச்சமாயிருப்பார்.
The sun will never go down in that city, as Uncle Jim used to say.
சூரியன் இந்த பட்டணத்தின் மேல் ஒருபோதும் அஸ்தமிக்காது. வயதான ஜிம் மாமா வழக்கமாக கூறுவது போன்று.
And it never will, because Christ will be that light.
அபிஷேகம் பண்ணப்பட்டவரான கிறிஸ்து அங்கே வெளிச்சமாய் இருப்பதினால் அங்கே அஸ்தமனமே உண்டாயிராது. ராஜா வந்து 1000 வருடங்கள் அரசாளுவதற்காக அவருடைய சிங்காசனத்தை எடுத்துக் கொள்வார். எரேமியா 3:12-18 முடிய நாம் அதை வாசிப்போம்.
Over in Jeremiah, the 18th chapter, I believe, yeah, no, the 12th chapter, pardon me.
நான் நினைக்கிறேன் அங்கே எரேமியா 18 அன்று, ஆம் இல்லை 12 அதிகாரம், என்னை மன்னிக்கவும்.
The 12th chapter of Jeremiah, and let's begin with Jeremiah 3, pardon me.
எரேமியா 12 அதிகாரம், மன்னிக்கவும், எரேமியா 3.
Jeremiah 3, I've written down here where...
எரேமியா 3, நான் இங்கே எங்கேயோ குறித்து வைத்திருக்கிறேன்.
While studying the Holy Spirit, moving me just from place to place, I just jotted these down the best I could.
நான் தியானித்துக் கொண்டிருக்கையில் பரிசுத்த ஆவியானவர் ஒரு இடத்திலிருந்து இன்னொருத்துக்கு வேதா வார்த்தைகளில் அசைத்துக் கொண்டு போக என்னால் முடிந்த அளவுக்கு நான் அவைகளை குறித்துக் கொண்டேன்.
Jeremiah 3 and then 12 to 18 inclusive. Let's read it.
எரேமியா 3 பின்னர் 12 18 முடிய நாம் அதை வாசிப்போம்.
Go and proclaim these words towards the north and say, Return thou backslidden Israel. Saith the Lord.
நீ போய் வடதிசையை நோக்கி கூற வேண்டிய வார்த்தைகள் என்னவென்றால், சீர்கட்ட இஸ்ரவேலே திரும்பு என்று கர்த்தர் சொல்கிறார்.
And I will not cause my anger to fall upon you, for I am merciful, saith the Lord, and I will not keep anger forever.
நான் உங்கள் மேல் என் கோபத்தை இறங்க பண்ணுவதில்லை. நான் கிருபை உள்ளவர் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் என்றென்றைக்கும் கோபம் வைக்க மாட்டேன்.
Only acknowledge thine iniquity that thou hast transgressed against the Lord thy God and hast scattered thy ways to the stranger under every green tree.
நீயோ உன் தேவனாகிய கர்த்தருக்கு விரோதமாய் துரோகம் பண்ணி பச்சையான சகல மரத்தின் கீழும் அந்நியரோடே சோர மார்க்கமாய் நடந்து உன் அக்கிரமத்தையும் கிழக்கிலிருந்தும் மேற்கிலிருந்தும் எல்லா தேசமும் அதைதான் அவர்கள்
செய்தார்கள்.
என் சத்தத்துக்கு செவி கொடாமல் போனதையும் ஒத்துக்கொள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள், இதற்கு செவி கொடுங்கள்.
Turn, O backslidden children, saith the Lord, for I am married. I am married unto you.
சீர்கட்ட பிள்ளைகளே, திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகர். நாயகாயிர். நான் உங்கள் நாயகர்.
Arise, we're blinded, because I give the Gentiles a chance.
அவர்களுடைய கண்கள் குருடாக்கப்பட்டிருந்தது. ஏனென்றால் நான் புறஜாதியாருக்கு ஒரு தருணத்தை கொடுக்கிறேன்.
But you return, for I am married unto you, and I will take you one of a city and two of a family.
ஆனால் நீங்கள் திரும்புங்கள். ஏனென்றால் நான் உங்கள் நாயகர். நான் உங்களை ஊரில் ஒருவனும் வம்சத்தில் ஒருவனுமாக தெரிந்து.
Not all that calls themselves Jews will go in. But that elected group will go in.
தங்களை யூதர்கள் என்று அழைத்துக் கொள்ளுகின்ற அனைவரும் உள்ளே போவார்கள் என்று அல்ல. ஆனால் அந்த தெரிந்து கொள்ளப்பட்ட கூட்டம் உள்ளே போகும்.
That little Benjamin that come up down there before Joseph.
அது யோசேப்புக்கு முன்பாக அங்கே வந்த அந்த சிறிய பென்யமீன்.
That group from out of every nation, one out of a city and out of a family.
ஒவ்வொரு தேசத்திலிருந்து ஒரு ஊரில் ஒருவனும் ஒரு வம்சத்தில் ஒருவனுமாய் இருக்கும் அந்த கூட்டம் உள்ளே போகும்.
And I will bring you to Zion.
உங்களை சியோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து.
And I will give you a pastor according to thy heart, which shall feed you with knowledge and understanding.
உங்களுக்கு என் இருதயத்துக்கு ஏற்ற மேய்ப்பர்களை கொடுப்பேன். அவர்கள் உங்களை அறிவோடும் புத்தியோடும் மேய்ப்பார்கள்.
And it shall come to pass when you be multiplied and increased in the land in those days, saith the Lord.
நீங்கள் தேசத்திலே பெருகி பலுகுகிற அந்நாட்களிலே.
They shall say no more, the ark or the covenant of the Lord.
அவர்கள் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டி என்று இனி சொல்லுவதில்லை.
Neither shall it come to mind, neither shall they remember it.
அது அவர்கள் மனதில் எழும்புவதும் இல்லை. அது அவர்கள் நினைவில் வருவதும் இல்லை.
Neither shall they visit it. Neither shall it be done anymore.
அதை குறித்து விசாரிப்பதும் இல்லை. அது இனி செப்பனிடப்படுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்கிறார்.
At that time they shall call Jerusalem the throne of the Lord.
அக்காலத்திலே எருசலேமை கர்த்தருடைய சிங்காசனம் என்பார்கள்.
As he'll be there, see?
ஏனென்றால் அவர் அங்கு இருப்பார். பாருங்கள்.
And all the nations shall gather. Hallelujah. Unto it, and the name of the Lord to Jerusalem, neither shall they walk any more after their own imaginations and the evil of their heart.
சகல ஜாதியாரும் எருசலேமில் விளங்கிய கர்த்தருடைய நாமத்து நிமித்தம் அதனிடமாக சேர்வார்கள். அவர்கள் இனி தங்கள் பொல்லாத இருதயத்தின் இச்சையின்படி நடவார்கள். அந்த நகரம் அபிஷேகம் பண்ணப்படும் போது அது நடக்கும். புதிய எருசலேம் அபிஷேகம் பண்ணப்படும் போது அது நடக்கும். அந்த நகரத்தின் எல்லா ஜாதிகளும் வெளிப்படுத்தல் 22 அதிகாரம் இப்படி கூறுகிறது, அங்கே ராக்காலம் இல்லாதபடியால் அதன் வாசல்கள் அடைக்கப்படுவதே இல்லை. பூமியின் ராஜாக்கள் எல்லாரும் தங்கள் கனத்தையும் மகிமையையும் அந்த நகரத்துக்குள்ளே கொண்டு வருவார்கள்.
Its walls will be jasper and sardis stone, 12 manner stones.
அதனுடைய மதில்கள் வஜ்ஜிரக்கல்லும் பதுமராகமும் 12 விதமான ரத்தின கற்களால் ஆனதாக இருக்கும்.
And 12 gates shall be one solid pearl on each gate.
12 வாசல்களும் ஒவ்வொரு வாசலும் ஒவ்வொரு முத்தாய் இருந்தது.
There shall be no need of the candle in there.
அங்கே உள்ளாக அவர்களுக்கு விளக்கு தேவையில்லை.
There will be no more sunlight. For the land that's in the midst of the city shall be the light.
இனி அங்கே ஒருபோதும் சூரிய வெளிச்சம் இருக்காது. ஏனென்றால் அந்த நகரத்தின் மத்தியில் இருக்கின்ற ஆட்டுக்குட்டியானவரே அதற்கு வெளிச்சமாயிருப்பார்.
And he shall lead his people in the everlasting life.
அவர் அவருடைய ஜனங்களை நித்திய ஜீவனுக்குள்ளாக வழி நடத்துவார்.
There will be two trees standing, one on either side of the river, and they for the healing of the nation.
அங்கே நதியின் இரு கரையிலும் இரண்டு மரங்கள் இருக்கும், அவைகள் ஜனங்களின் ஆரோக்கியத்திற்காக இருக்கிறது. இதுதான் வரும் என்ற அந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இதுதான் தேவனிடத்திலிருந்து பரலோகத்தை விட்டு இறங்கி பூமியின் மேல் வருகின்ற அந்த பரிசுத்த நகரமாக இருக்கிறது. அந்த நேரத்தில் என்ன சம்பவிக்கும் என்பதை இப்போது நாம் எடுத்து பார்ப்போம். நீங்கள் அதை நேசிக்கிறீர்களா? நாம் ஒரு நிமிஷம் ஏசாயா 65 திருப்புவோம். இடையிடையே இப்படி விட்டு விட்டு பேசுவது நன்றாக இருக்கிறது, அப்படியே விட்டு விடுவது இன்னும் நன்றாக இருக்கும். ஒருவேளை சற்று உஷ்ணமாக இருக்கலாம், ஆனால் நாம் தொடர்ந்து போவோம். ஏசாயா 65 அந்த நேரத்தில் என்ன சம்பவிக்க போகிறது என்பதற்கு செவி கொடுங்கள்.
And just ask yourself, sinner friend, if you could afford to miss this.
பாவியான நண்பனே, உன்னால் இதை தவறவிட முடியுமா என்று உன்னையே நீ கேட்டுக்கொள்.
Isaiah 65, let's begin with about the 17th verse.
ஏசாயா 65 நாம் 17 வசனத்திலிருந்து துவங்குவோம்.
Listen, everybody close now.
எல்லாருமாக இப்பொழுது கூர்ந்து கவனியுங்கள்.
This is during the time of the millennium when the most holy is anointed.
இது 1000 வருஷ அரசாட்சியின் போது மகா பரிசுத்தம் உள்ளதை அபிஷேகம் பண்ணப்படும் போது சம்பவிக்கிறதாயிருக்கிறது. இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியையும்
சிருஷ்டிக்கிறேன்.
முந்தினவைகள் இனி நினைக்கப்படுவதும் இல்லை, மனதிலே தோன்றுவதும் இல்லை. நான் சிருஷ்டிக்கிறதுனாலே நீங்கள் என்றென்றைக்கு மகிழ்ந்து களி கூர்ந்திருங்கள்.
For behold, I create Jerusalem. I create Jerusalem. That's the new Jerusalem. A joy and her people a joy.
இதோ எருசலேமை சிருஷ்டிக்கிறேன். நான் எருசலேமை சிருஷ்டிக்கிறேன். அதுதான் புதிய எருசலேம். எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும்
சிருஷ்டிக்கிறேன்.
அபிஷேகமானது
என்ன?
கர்த்தருடைய சந்தோஷமாகும். எருசலேமை களி கூறுதலாகவும் அதன் ஜனத்தை மகிழ்ச்சியாகவும்
சிருஷ்டித்தேன்.
நான் எருசலேமில் களி கூர்ந்து
on the royal majesty of the throne, the eternal throne, and the eternal people with an eternal joy in an eternal city. Oh, my. And I will rejoice in Jerusalem and joy in my people.
Raja singhasanathin mel, rajareega magathumullavarin singhasanathin mel, nithyamana singhasanathin mel irukke, nithyamana janangal, நித்தியமான சந்தோஷத்துடன் ஒரு நித்தியமான நகரத்தில் இருப்பார்கள். ஓ இன்னே நான் எருசலேமில் களி கூர்ந்து என் ஜனத்தின் மேல் மகிழ்ச்சியாயிருப்பேன்.
And the voice of weeping shall be no more heard in her, nor the voice of crying.
அழுகையின் சத்தமும் கூக்குரலின் சத்தமும் அதில் இனி கேட்கப்படுவதில்லை.
There shall be no more thin infant of days.
இனி அங்கே அற்பாயுசுள்ள பாலகனும்
nor an old man that has not fulfilled his days.
தன்னாட்கள் பூரணமாகாத கிழவனும் உண்டாயிரார்கள்.
For the child shall die 100 years old, but a sinner being 100 years old shall be accursed.
100 வயது சென்று மரிக்கிறவனும் வாலிபன் என்று எண்ணப்படுவான். 100 வயது உள்ளவனாகிய பாவியோ சபிக்கப்படுவான்.
And they shall build houses and inhabit them.
வீடுகளை கட்டி அவைகளில் குடியிருப்பார்கள்.
They shall plant vineyards and they shall eat the fruit of them.
தாட்சி தோட்டங்களை நாட்டி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள்.
They shall not build and another inhabit.
அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும்
that is you die and your son take your place.
அரண்டவென்றால் நீங்கள் மறித்து போய் உங்களுடைய குமாரன் உங்களுடைய இடத்தை எடுத்துக் கொள்ளுகிறான்.
Build another inhabit.
அவர்கள் கட்டுகிறதும் வேறொருவன் குடியிருக்கிறதும்
they shall not plant and another eat thereof.
அவர்கள் நாட்டுகிறதும் வேறொருவன் புசிக்கிறதுமாயிருப்பதில்லை.
For as the days of a tree shall the days of my people.
ஏனெனில் விருட்சத்தின் நாட்களை போல் என் ஜனத்தின் நாட்கள் இருக்கும்.
And my elect long shall they enjoy the works of their hands.
நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள்.
They shall not labor in vain to bring forth for trouble.
அவர்கள் விருதாவாக உழைப்பதில்லை. அவர்கள் துன்பம் உண்டாக பிள்ளைகளை பெறுவதுமில்லை.
For they are the seed of the blessed of the Lord and their offsprings with them.
அவர்களும் அவர்களோட கூட அவர்கள் சந்தானமும் கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததியாயிருக்கும்.
And it shall come to pass before they call, I will answer.
அப்பொழுது அவர்கள் கூப்பிடுவதற்கு முன்னே நான் மறு உத்தரவு கொடுப்பேன்.
That glorious anointing in behind the cherubim.
கேருபீன்களுக்கு அப்பால் உள்ளே உள்ள அந்த மகிமையான அபிஷேகம்.
I'll answer. And while they are yet speaking, I will hear.
நான் மறு உத்தரவு கொடுப்பேன். அவர்கள் பேசும் போதே நான் கேட்பேன்.
The wolf and the lamb shall feed together.
ஓனாயும் ஆட்டுக்குட்டியும் ஒருமித்து மேயும்.
The lion shall eat straw like the bullock.
சிங்கம் மாட்டை போல வைக்கோலை தின்னும்.
The dust shall be the serpent's meat.
புழுதி சர்ப்பத்துக்கு இரையாகும்.
And they shall not hurt nor destroy all my holy mountains, saith the Lord.
என் பரிசுத்த பர்வதமெங்கும் அவைகள் தீங்கு செய்வதும் இல்லை, கேடுண்டாக்குவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார்.
Can you miss it? No.
உங்களால் இது தவறவிட முடியுமா? முடியாது.
Jerk right back here again, Isaiah speaking again at the 11th chapter, the first verse to the 9th.
அப்படியே சரிதியாய் மீண்டும் சற்று திரும்பி பார்ப்போம். ஏசாயா மீண்டும் பேசுகிறார். 11 அதிகாரம் 1 வசனம் முதல் 9 வசனம் வரை.
Listen what he says here again. When he catches a vision, after he sees the women, the way they'll be acting in the last days.
அவன் இங்கே மீண்டும் என்ன கூறுகிறான் என்று பாருங்கள். அவன் ஒரு தரிசனத்தை கண்டு கடைசி நாட்களில் ஸ்திரீகள் எந்த விதமாய் நடந்து கொள்வார்கள் என்பதை கண்ட பின்னர் கூறுகிறான். ஏசாயா 11 அதிகாரம் 1 வசனம் முதல்.
And there shall come forth a rod out of the stem of Jesse, a branch that shall grow out of his roots. Who was that? Christ, out of his root.
ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். அது யார்? கிறிஸ்து. அதன் வேர்களிலிருந்து.
And the spirit of the Lord shall rest upon him, the spirit of wisdom, of understanding, the spirit of counsel, might, the spirit of knowledge, and the fear of the Lord.
ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையும் பலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை அருளும் ஆவியும் ஆகிய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார்.
And shall make him of quick understanding and the fear of the Lord. And he shall not judge after the sight of his eyes, neither after the hearing of his ears.
கர்த்தருக்கு பயப்படுதல் அவருக்கு உகந்த வாசனையாயிருக்கும். அவர் தமது கண் கண்டபடி நியாயம் தீர்க்காமலும் தமது காது கேட்டபடி தீர்ப்பு செய்யாமலும்
But with righteousness shall he judge the poor, and reprove their iniquity for the meek of the earth, and he shall smite the earth with the rod of his mouth, and with the breath of his lips shall he slay the wicked.
நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார்.
The righteous shall be girded of the loins, and the faithful the gird of the reins.
நீதி அவருக்கு அரை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும்.
And the wolf also shall dwell with the lamb. And the leopard shall lie down with the kid, that's the goat. And the calf, and the young lion, and the fatling, the lion, and the fatling together. And a little child shall lead them.
அப்பொழுது ஓநாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டுக்குட்டியோடே படுத்துக்கொள்ளும், கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும், ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான்.
The cow and the bear shall feed their young ones, and shall lie down together, and the lion shall eat straw like an ox.
பசுவும் கரடியும் கூடிமேயும் அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும், சிங்கம் ஆட்டை போல் வைக்கோல் தின்னும்.
And the suckling child shall play upon the hole of the ass, and the weaned child shall put his hand in the crop that's then.
பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பின் வலையின் மேல் விளையாடும், பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கைய வைக்கும்.
They shall not hurt or destroy in all my holy mountains, for the earth shall be full of the knowledge as the water covers the sea.
என் பரிசுத்த பர்வதமெங்கும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை, சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். அது புதிய எருசலேமில் சம்பவிப்பவைகள். அந்த புதிய ஒன்று
branch here is referred to of the branch of David. He's both branch and offspring.
இங்கே கிளை எனப்படுவது தாவீதின் கிளை என்பதை குறிக்கிறதா இருக்கிறது. அவர் தாவீதின் வேரும் சந்ததியும் ஆக இரண்டும் அவராயிருக்கிறார்.
Now, after this, the bride appears.
இப்பொழுது இதற்கு பிறகு மணவாட்டி தோன்றுகிறாள்.
After the 70 weeks, the bride appears in Revelation, the 19th chapter, the 1st and the 16th verse.
70 வாரங்களுக்கு பிறகு மணவாட்டி வெளிப்படுத்தல் 19 அதிகாரம் 1 முதல் 16 வசனம் வரை தோன்றுகிறாள்.
She arrives with her bridegroom, the mighty king.
வல்லமையுள்ள ராஜாவாகிய அவளுடைய மணமாளனோடு அவள் வந்து சேருகிறாள்.
Oh my, I don't know where we're going to get it all right
now. Oh, என்னே, அதை எல்லாவற்றையும் நான் பார்க்க போகிறோமா அல்லது இல்லையா என்று எனக்கு தெரியாது. எப்படி இருந்தாலும் அதன் ஒரு பகுதியை நாம் வாசிப்போம். இதற்கு பின்னர் மணவாட்டி ஆனவள் இங்கே தான் வருகிறாள். புரிகின்றதா? 1000 வருட அரசாட்சி அமைத்த பின்னர் கிறிஸ்து அவருடைய மனைவியுடன் திரும்பி வருகிறார்.
The 19th chapter.
சரி, 19 அதிகாரம் 1 முதல் 16 வரை.
And after these things,
இவைகளுக்கு பின்பு,
after this tribulation, after the woes, after the seals, after the plague, after the casting out of Satan, after the setting up of the millennium. Watch.
இந்த உபத்திரவங்களுக்கு பின்னர், ஆபத்துகளுக்கு பின்னர், முத்திரைகளுக்கு பின்னர், வாரிகளுக்கு பின்னர், சாத்தான் தள்ளப்பட்ட பின்னர், 1000 வருட அரசாட்சி அமைத்த பின்னர், கவனியுங்கள்.
After these things, I heard a voice of much people in heaven saying, Hallelujah, salvation, glory, honor, power unto the Lord our God.
இவைகளுக்கு பின்பு பரலோகத்தில் திரளான ஜனக்கூட்டம் வருகிற ஆரவாரத்தை கேட்டேன். அவர்கள் அல்லேலூயா, ரட்சணமும் மகிமையும் கனமும் வல்லமையும் நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கே உரியது, அவருடைய நியாய தீர்ப்புகள் சத்தியமும் நீதியுமானவைகள்.
For true and righteous are thy judgments. For he had judged the great whore, which did corrupt the earth with her fornication, and has avenged the blood of his servants at her hand.
தன் வேசிதனத்தினால் பூமியை கெடுத்த மகா வேசிக்கு அவர் நியாய தீர்ப்பு கொடுத்து தம்முடைய ஊழியக்காரரின் ரத்தத்திற்காக அவரிடத்தில் பழி வாங்கினாரே என்றார்கள்.
And again they said, Hallelujah! And her smoke rose up forever and ever.
மறுபடியும் அவர்கள் அல்லேலூயா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள். அவளுடைய புகை என்றென்றைக்குமா எழும்புகிறது என்றார்கள்.
That's the old prostitute church.
அதுதான் அந்த பழைய வேசி சபையாகும்.
Her smoke rose up.
அவளுடைய புகை எழும்புகிறது.
And the 24 elders and the 4 beasts fell down and worshiped God that sat upon the throne saying, Amen! Hallelujah!
24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் வணக்கமாய் ஆமென் அல்லேலூயா என்று சொல்லி சிங்காசனத்தின் மேல் வீற்றிருக்கும் தேவனை தொழுது கொண்டார்கள்.
And the voice came out of the throne saying, Praise our God! Praise our God, all ye his servants, and ye that fear him, both small and great.
மேலும் நமது தேவனுடைய ஊழியக்காரரே, அவருக்கு பயப்படுகிற சிறியோரும் பெரியோருமானவர்களே, நீங்கள் யாவரும் அவரை துதியுங்கள் என்று ஒரு சத்தம் சிங்காசனத்திலிருந்து பிறந்தது.
And I heard as it was the voice of a great multitude.
அப்பொழுது திரளான ஜனங்கள் இடும் ஆரமாரம் போலவும்.
Listen, here you are, church. Actually, she went up the third chapter. Here she comes. See?
கவனியுங்கள், சபையே இங்கேதான் இருக்கின்றாய். மூன்றாம் அதிகாரத்தில் அவள் உயரே போன பின்னர் இதோ அவள் வருகிறாள். புரிகின்றதா? இப்பொழுது ஆறாம் வசனம்.
And I heard as it were the voice of a great multitude, and as the voice of many waters, and as the voice of a mighty thundering, saying, Hallelujah, for the Lord God omnipotent reigneth.
அப்பொழுது திரளான ஜனங்களிடம் ஆரமாரம் போலவும் பலத்த இடி முழக்கம் போலவும் ஒரு சத்தம் உண்டாகி, அல்லேலூயா, சர்வ வல்லமை உள்ள தேவனாகிய கர்த்தர் ராஜ்யபாரம் பண்ணுகிறார்.
Hallelujah! Watch! The marriage of the Lamb comes now. Here she comes.
Hallelujah! கவனியுங்கள், ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. இதோ அவள் வருகிறாள்.
Let us be glad and rejoice and give honor to him, for the marriage of the Lamb is come, and his wife has made herself ready.
நாம் சந்தோஷப்பட்டு களி கூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியானவருடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன்.
Here she comes, both bride and bridegroom.
இதோ அவள் வருகிறாள். மணவாளனும் மணவாட்டியுமாக இருவரும் வருகிறார்கள்.
And to her was granted that she should be arrayed in fine linen, clean and white.
சுத்தமும் பிரகாசமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு அளிக்கப்பட்டது.
For the fine linen is righteousness of saints.
அந்த மெல்லிய வஸ்திரம் பரிசுத்தவான்களுடைய நீதிகளே.
And he said unto me, Right, blessed are they which are called unto the wedding supper of the Lamb.
பின்னும் அவன் என்னை நோக்கி, ஆட்டுக்குட்டியானவரின் கல்யாண விருந்துக்கு அழைக்கப்பட்டவர்கள் பாக்கியவான்கள் எழுது என்றான்.
And he said unto me, These are true sayings of God.
மேலும் இவைகள் தேவனுடைய சத்தியமான வசனங்கள் என்று என்னுடனே சொன்னான்.
And I fell down at the feet to worship him. And he said unto me, See thou doest it not.
அப்பொழுது அவனை வணங்கும்படி அவனுடைய பாதத்தில் வீண்டேன். அவன் என்னை நோக்கி, இப்படி செய்யாதபடிக்கு பார்.
I am of thy fellow servant, thy brethren, and have the testimony of Jesus.
உன்னோடும் இயேசுவை குறித்து சாட்சியிட்ட உன் சகோதரரும் கூட நானும் ஒரு ஊழியக்காரன்.
Worship God for the testimony of Christ, of Jesus is the spirit of prophecy.
தேவனை தொழுது கொள். இயேசுவை கிறிஸ்துவை பற்றின சாட்சி தீர்க்க தரிசனத்தின் ஆவியாயிருக்கிறது. பின்பு பரலோகம் திறந்திருக்க கண்டேன். இதோ ஒரு வெள்ளை குதிரை காணப்பட்டது. ஓ என்னே!
And he that sat there on was called faithful and true, and righteousness does he judge and make war.
அதன் மேல் ஏறியிருந்தவர் உண்மையும் சத்தியமும் உள்ளவர் எனப்பட்டவர். அவர் நீதியாய் நியாயம் தீர்த்து யுத்தம் பண்ணுகிறார்.
And his eyes was as flames of fire, and his head was many crowns.
அவருடைய கண்கள் அக்னி ஜ்வாலையைப் போல் இருந்தன. அவருடைய சிரசின் மேல் அநேக கிரீடங்கள் இருந்தன.
He was crowned what? King of kings.
அவர் என்னவாக முடிசூட்டப்பட்டார்? ராஜாதி ராஜாவாக.
And he had a name written that no man knew but himself.
அவருக்கே அன்றி வேறொருவருக்கும் தெரியாத ஒரு நாமம் எழுதியிருந்தது.
And he was clothed with white vesture dipped in blood, and his name is called the Word of God.
இரத்தத்தில் தோய்க்கப்பட்ட வஸ்திரத்தை தரித்திருந்தார். அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது.
In the beginning was the Word, and the Word was God, and the Word was made flesh and dwelt among us.
ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி நமது மத்தியிலே வாசம் பண்ணினார்.
Who was it? Jesus.
அது யார்? இயேசுவானவர்.
And his name is called the Word of God.
அவருடைய நாமம் தேவனுடைய வார்த்தை என்பது.
And the armies which were in heaven followed him upon white horses, clothed in fine linen, white and clean.
பரலோகத்தில் உள்ள சேனைகள் வெண்மையும் சுத்தமுமான மெல்லிய வஸ்திரம் தரித்தவளாய் வெள்ளை குதிரையின் மேல் ஏறி அவருக்கு பின் சென்றார்கள்.
Glory, here he comes.
மகிமை, இதோ அவள் வருகிறாள்.
And out of his mouth is go a sharp sword, that and that it should smite the nations, and shall rule them with a rod of iron.
புறஜாதிகளை வெட்டும்படிக்கு அவருடைய வாயிலிருந்து கூர்மையான பட்டயம் புறப்படுகிறது, இருப்பு கோலால் அவர்களை அரசாளுவார்.
And he treadeth the winepress of the fierceness of the wrath of Almighty God.
அவர் சர்வ வல்லமை உள்ள தேவனுடைய உக்கிர கோபமாகிய மது உள்ள ஆலையை மிதிக்கிறார்.
And he had on his vesture and on his thigh a name written, King of Kings and Lord of Lords.
ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா இன்னும் நாமம் அவருடைய வஸ்திரத்தின் மேலும் அவருடைய தொடையின் மேலும் எழுதப்பட்டிருந்தது. அது என்ன?
His people just crowning, King of Kings and Lord of Lords, coming back to his holy temple, anointed with the presence of God to live and to reign through the millennium with his church. Amen.
அவருடைய ஜனங்கள் அப்பொழுதுதான் அவரை ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக முடிசூட்டுகிறார்கள். தேவனுடைய பிரசன்னத்தினால் அபிஷேகிக்கப்பட்டவராய் அவருடைய சபையோடு ஆயிரம் வருட அரசாட்சியின் ஊடாக ஜீவிக்கவும் அரசாளவும்படியாக அவருடைய பரிசுத்த வாசஸ்தலத்திற்கு திரும்பி வந்து கொண்டிருக்கிறார். ஆமேன்.
The appearing with the mighty king to take her place at his side, the new royal anointed temple.
புதிய ராஜரீக அபிஷேகம் பண்ணப்பட்ட ஆலயத்தில் அவருடைய பக்கத்தில் அவளுடைய ஸ்தானத்தை எடுத்துக்கொள்ள மகத்துவமுள்ள ராஜாவோடு கூட அவள் தோன்றுகிறாள்.
Now the sixfold purpose of Revelation 6:1 to Revelation 19:21 is fulfilled.
இப்பொழுது வெளிப்படுத்தல் 6:1 முதல் வெளிப்படுத்தல் 19:21 வரை உள்ளதான ஆறு விதமான நோக்கங்களும் நிறைவேறுகின்றன. முடிக்கும் நேரத்தில் இப்பொழுது கவனியுங்கள்.
The seven seals, seven trumpets, seven vials, three wolves, woman in the sun, casting out of the devil, of the red dragon, comes between these times during the great tribulation period.
ஏழு முத்திரைகள், ஏழு எக்காலங்கள், ஏழு கலசங்கள், மூன்று ஆபத்துக்கள், சூரியனில் உள்ள ஸ்திரீ, சாத்தான் அல்லது சிவந்த வலு சர்ப்பம் தள்ளப்படுதல், இவைகள் மகா உபத்திரவ காலத்தின் போது சம்பவிப்பவைகளாகும். இதை மறந்துவிட வேண்டாம்.
All these things take place during this time, but here is the sixfold purpose of his coming.
இந்த காரியங்கள் எல்லாம் இந்த நேரத்தில் சம்பவிக்கின்றனவாகும். ஆனால் இதோ அவருடைய வருகையின் ஆறு வித நோக்கங்கள்.
Do you believe it?
நீங்கள் அதை விசுவாசிக்கிறீர்களா?
What a glorious time lays in store for those who love the Lord.
கர்த்தரை நேசிக்கிறவர்களுக்கு என்ன ஒரு மகிமையான நேரத்தை தேவன் வைத்து வைத்திருக்கிறார்.
I tell you, friends, we can't afford to miss that.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நண்பர்களே, இதை நாம் தவறவிட முடியவே முடியாது.
Don't miss that for whatever you do. Be sure.
நீங்கள் என்ன செய்தாலும் இதை தவறவிட வேண்டாம். நிச்சயம் உள்ளவளாயிருங்கள்.
Now next Sunday, if the Lord is willing, I want to present, if he will help me, to show just exactly for each one of those 7 days where they took place.
இப்பொழுது அடுத்த ஞாயிறு கர்த்தருக்கு சித்தமானால் இதை கூற விரும்புகிறேன். கர்த்தர் எனக்கு உதவி செய்வாரானால் இந்த ஒவ்வொரு 7 நாட்களும் எங்கே சம்பவித்தது என்று சரியாக எடுத்துக்காட்டி
bringing this same thing that I did today.
இன்றைக்கு நான் செய்த அதே காரியத்தை கொண்டு வந்து
and place those 7 times, 7 weeks, 70 if we
right in the place of that Jewish sanctuary and show just exactly where we're living here at the end. Amen. The Lord willing.
And the yedu nerathayum, yedu varangalayum, yedu badu varangalayum, sariyaga and yuda vasasthalathil poruthi kaatti, கடைசியில் நாம் எங்கே ஜீவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதையும் கர்த்தருக்கு சித்தமானால் எடுத்து காட்ட விரும்புகிறேன். நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா? உங்களால் பரலோகத்தை தவற விட்டு இருக்க முடியுமா? நாம் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். அவர் என்ன செய்ய வருகிறார்? முதலாவதாக சம்பவிக்க போகும் காரியம், இயேசுபானவர் பூமிக்கு வருவதற்கு முன்னதாக எந்த காரியம் முதலாவதாக இருக்கும்? சபையானது என்னவாகும்? எடுத்துக் கொள்ளப்படும். இயேசுபானவர் பூமிக்கு வந்து கல்லறைகளை சுற்றி நடந்து அப்பா அம்மாவிடம் கை குலுக்கி இங்கே நாம் எல்லோரோடும் பேசிவிட்டு உயர போவாரா? இல்லை. அது எவ்விதமாய்? நாங்கள் இதை உங்களிடத்தில் கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு செல்கிறோம், உயிரோடு இருக்கிற நாம். 2 தெசலோனிக்கேயர் 5 அதிகாரம், கர்த்தருடைய வருகை மட்டும் உயிரோடு இருக்கிற நாம் நித்திரை அடைந்தவர்களுக்கு முந்திக் கொள்ளுகிறதில்லை. தேவ எக்காலம் துணிக்கும் அப்பொழுது கிறிஸ்துவுக்குள்ளாக மறித்தவர்கள் முதலாவது
எழுந்திருப்பார்கள்.
பின்பு உயிரோடு இருக்கு நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். நாம் ஒரு நிமிஷத்தில் ஒரு இமை பொழுதில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். இந்த சமயத்தின் போது சபை காலம் முடிவடையும்.
Then down here on the earth, God starts dealing with the Jews.
பின்னர் இங்கே கீழே பூமியின் மீது தேவன் யூதர்களோடு இடைபட துவங்குவார்.
There'll be two prophets.
அங்கே இரண்டு தீர்க்கதரிசிகள் இருப்பார்கள்.
The 11th chapter, we'll pick that up.
11 அதிகாரம், நாம் அதை அதில் எடுத்துக்கொள்வோம்.
Two anointed prophets, like Elijah and Moses, who I think it is.
இரண்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட தீர்க்கதரிசிகள், எலியா மோசேயை போன்று, அது அவர்கள்தான் என்று நான் நினைக்கிறேன்.
And they'll bring great curses after they have seen that they have consolidated and Rome has broke its covenant that print.
அவர்கள் ஒன்றாக இணைந்ததை அவர்கள் கண்ட பிறகு அந்த ரோமாபுரியாகிய பிரபு அவனுடைய உடன்படிக்கையை உடைத்து போட்ட பிறகு அவர்கள் மகத்தான சாபங்களை கொண்டு வருவார்கள்.
In the middle of this 7th week, it'll break its covenant with Rome, or Rome will break it with Israel.
70th வாரத்தின் பாதியில் அதனுடைய உடன்படிக்கையை ரோமாபுரியோடு உடைத்து போடும், அல்லது ரோமாபுரி இஸ்ரவேலரோடு உடைத்து
போடுவான்.
அருவருப்பானது படருவதற்கு அது காரணமாயிருக்கும். அந்த மகத்தான வெள்ளம் அங்கேதான் இருக்கும். புறஜாதியில் மீதியாய் விடப்பட்டவர்களும் புத்தியில்லாத கன்னிகைகளின் மேலும் ஸ்திரீயின் வித்தில் மீதியாய் விடப்பட்டு தேவனுடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்களோடு யுத்தம் பண்ணும்படியாக வலு சர்ப்பமானது ரோமாபுரியானது தன் வாயிலிருந்து வெள்ளத்தை ஊற்றிவிட்டது.
Rome will do that.
ரோமாபுரி அதை செய்யும்.
A confederation church will consolidate them together and bring the Jews into this confederation.
சபைகளின் ஐக்கிய சங்கமானது அவர்கள் யாவரையும் ஒன்றாக திரட்டி யூதர்களை இந்த சங்கத்துக்குள்ளாக கொண்டு வந்து
and bring them back to their own temple worship again in the thus saith the Lord out of the Bible, and they will have their own church.
வேதாகமத்திலிருந்து கர்த்தர் உரைக்கிறதாவதில் மீண்டும் அவர்களுடைய ஆலய தொழுகையை கொண்டு வந்து அவர்கள் அவர்களுடைய சொந்த சபையை உடையவர்களாயிருப்பார்கள். இப்பொழுது அவர்கள் என்னவாயிருக்கிறார்கள்? இப்பொழுதுதான் அதை புத்தம் புதியதாய் அறிந்தேன். அவர்கள் இப்பொழுது ஒரு தேசமாய் இருக்கிறார்கள், அங்கீகரிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது சரிதானே? ஆனால் அவர்களுக்கு இன்னும் ஆலய தொழுகை உண்டாயிருக்கவில்லை. அவர்கள் ஆலய தொழுகையை ஸ்தாபித்துக் கொண்டவுடன் சபையானது போய்விட்டிருக்கும். தேவன் ஒரு தேசமாய் யூதர்களோடு இடைப்பட்டுக் கொண்டிருப்பார். அவர்கள் அந்த சபைகளின் ஐக்கிய சங்கத்துக்குள் கொண்டு வரப்படுகையில் ரோமாபுரி அதனுடைய உடன்படிக்கையை 70வது வாரத்தின் பாதியில் உடைத்து மூன்றரை வருடங்களில் அந்த உடன்படிக்கையை முறித்து அருவருப்பானது உள்ளே பரப்பப்பட்டு முடிவு பரியந்தம் அழிவு உண்டாகும். அப்பொழுது அவர்கள் புராட்டஸ்டன்ட்கள் யூதர்கள் அவர்கள் இருவரையும் எடுத்து உபத்திரப்படுத்துவான்.
And at that time these two prophets will stand up and curse the earth that she'll not rain in the days of their prophecy.
அந்த நேரத்தில் இந்த இரண்டு தூதர்களும் எழும்பி நின்று அவர்களுடைய தீர்க்க தரிசனம் சொல்லி வருகிற நாட்களில் பூமியில் மழை பெய்யாதபடி செய்வார்கள்.
They'll call fire out of heaven and everything else.
அவர்கள் வானத்திலிருந்து அக்கினி வரவழைப்பது முதலானவைகளை செய்வார்கள்.
You just wait. We got a lot laying here so far to learn.
நீங்கள் காத்திருங்கள். நாம் கற்றுக்கொள்ளும்படியாக இங்கே நமக்கு சேமித்து வைக்கப்பட்டிருக்கிறது. ஓ, என்ன ஒரு மகத்துவமான தேவனாய் அவர் இருக்கிறார். என்ன ஒரு இரக்கமுள்ள பிதாவாக இருக்கிறார். நண்பர்களே, உங்களுடைய போதகர் என்ற முறையில் இதை நான் கூறட்டும். நீங்கள் எந்த விதமான சிலாக்கியங்களின் கீழ் ஜீவித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் உணராமல் இருக்கிறீர்கள். நீங்கள் உணர்கிறதே இல்லை. அங்கே அநேக மகத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள், அநேக மகத்தான பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள். கடந்து போன நாட்களில் பரிசுத்த ஆவியினால் நிறைந்தவர்களாய் நாம் ஜீவிக்கின்றதான இந்த கடைசி நாளை காண்பதற்கு ஆசையா இருந்த ஆயிரம் ஆயிரமான பரிசுத்த மனிதர்கள் இருக்கிறார்கள். நீங்களும் நானுமாக அதனை சாதகமாக எடுத்துக் கொள்வோம். வேறு எதைதான் நாம் நோக்கி பார்க்க முடியும்? இதற்கு பின்னர் நாம் என்ன செய்ய முடியும்? நாம் எங்கே போகிறோம்? என்ன சம்பவிக்க போகின்றது? நாம் எங்கேயாவது போயாக வேண்டும். எல்லா நேரத்திலும் நாம் இங்கேயே இருக்க முடியாது. நீங்கள் வேண்டுமானால் புல்லை சமன்படுத்தலாம். அடுத்த வாரம் மீண்டுமாய் சமன்படுத்த வேண்டும். ஆம், அந்த நேரத்துக்குள்ளாக இரண்டு முறை செய்ய வேண்டியதாக இருக்கும். உங்கள் பிள்ளைகளை வளர்க்கலாம். அவர்களுக்கு பகல் போஜனம் கொடுக்கலாம். இரவு உணவின் நேரத்தில் அவர்களுக்கு மீண்டும் பசி உண்டாகிறது. அவர்களுக்கு இரவு போஜனம் கொடுங்கள், மீண்டும் காலையில் பசியாயிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு ஜோடி காலணிகளை வாங்கி கொடுங்கள். அவைகள் என்னிடவைகள் போன்றிருந்தால் இரண்டு அல்லது மூன்று மாதங்களில் இன்னொரு ஜோடி வாங்கி கொடுக்கிறீர்கள். இந்த மாதம் அவர்களுக்கு ஆடைகள் வாங்கி தருகிறீர்கள். ஒன்று அல்லது இரண்டு மாதங்களுக்கு பின்னர் மீண்டும் புதிய ஆடைகளை வாங்கி தருகிறீர்கள். புரிகின்றதா? தொடர்ந்து இருக்கும் காரியம் அங்கே ஒன்றுமே இல்லை. நிலைத்திருக்கும் காரியம் அங்கே ஒன்றுமே இல்லை. நிற்கக்கூடியதான காரியம் அங்கே ஒன்றுமே இல்லை. இவ்வுலகின் மாயையான ஐஸ்வர்யத்தை ஆசை கொள்ளாதே, அது அவ்வளவு விரைவில் அழிந்து போகும். நித்தியமான காரியங்களில் உங்கள் நம்பிக்கையை கட்டி எழுப்புங்கள். அவைகள் ஒருபோதும் ஒழிந்து போவதில்லை.
not on earth a move can stand.
விரைவான மாற்றங்களால் காலம் நிறைந்திருக்கிறது. அசைக்க முடியாத உலகில் நிற்கக்கூடியது ஒன்றுமே இல்லை.
Build your hopes on things eternal. Hold to God's unchanging hand.
நித்தியமான காரியங்களில் உங்கள் நம்பிக்கையை கட்டுங்கள். மாறாத தேவனுடைய கரத்தை பற்றிக் கொள்ளுங்கள்.
Hold to God's unchanging hand.
இருக்கையில் நீங்கள் அவருடைய கரத்தை பற்றினதே இல்லை என்றால் இப்பொழுது நீங்கள் வந்து அதை செய்வீர்களா? சிறுபெண்ணே, இப்பொழுது நீ அழகிய சிறுமியாயிருக்கிறாய். உன்னுடைய தலைமயிர் அழகாக இருக்கிறது. உன்னுடைய கன்னங்கள் ரோஜா போன்று இருக்கிறது. ஆனால் உங்களுக்கு தெரியும், அது நாளையாய் இருக்க போகின்றது. அதற்குள் அவைகள் மங்கி போகும். அடுத்த வாரம் பூமிக்கடியில் என்ற அழகான சிறிய ரோஜா கன்னங்களை பூச்சிகள் தின்று கொண்டிருக்காது என்று நாம் எப்படி அறிவோம்? வாலிப சகோதரனே, நீர் பலவானாயிருக்கிறீர். பெரிய பலம் உள்ள தசைகள் இருக்கிறது. நீர் மகத்தான எதிர்பார்க்குதலை உடையவராயிருக்கிறீர். ஆனால் கொஞ்சம் கழித்து நாளைக்கே அந்த அழகான சுருட்டை முடிகள் விழுந்து மீதியாய் உள்ளது நரையாகிவிடும். அந்த பெரிய நிமிர்ந்த தோள்கள் தொங்கிப்போய் கரங்களையும் மாம்சத்தையும் பூச்சிகள் போய் சாப்பிட்டுக் கொண்டிருக்கலாம். அவைகள் உங்களை தூசிக்குள்ளாக கொண்டு போய்விடும். நான் அநேக காட்சிகளை கண்டிருக்கிறேன். இந்த மேஜைக்கு பின்னால் இருந்து ஏறத்தாழ 31 வருடங்கள்
ஆகிவிட்டன.
நான் வருத்தமான காரியங்களை கண்டிருக்கிறேன், மகிமையான காட்சிகளை
கண்டிருக்கிறேன்.
என்னுடைய ஜீவியத்தில் இதுவரை கண்டதில் மிக வருத்தமான காட்சி, வீதிகளில் பசியால் வாடும் சிறு பையன்களை வீதியில் எவ்வளவு கண்டேனோ அந்த அளவிற்கு தாய்மார்கள் ஒரு துண்டு அப்பத்திற்காக பிச்சை எடுக்கிறதை நான்
கண்டேன்.
நான் காண்கிற மிக வருத்தமான காட்சி என்னவென்றால், ஒரு மனிதன் மானிட வர்க்கம் ஒரு தேவனுடைய குமாரனாய் இருக்க வேண்டியவன் தேவனற்றவனாய் மாறித்துக் கொண்டிருக்கிற காட்சியாகும். இந்த சபையில் ஓரிரவு கதவண்டை நின்று கொண்டு என்னை பார்த்து நகைத்தது எனக்கு நினைவிருக்கின்றது. அவள் அவரிடத்தில் இருக்கின்ற அந்த மார்க்கத்தை என் வீட்டில் இருக்கும் ஒரு பசு கூட பின்பற்ற விடமாட்டேன் என்று கூறினாள். சொல்லி ஒரு மணி நேரத்துக்குள் நான் மருத்துவமனைக்கு
அழைப்பிக்கப்பட்டேன்.
அழகான ஸ்திரீ, 22 வயது நிரம்பியவள், அந்த பிரசங்கியாரை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அலறிக்கொண்டிருந்தாள். அவளுடைய விசுவாசத்தின்படி அவள் ஒரு கத்தோலிக்கள். நான் அங்கே நடந்து போய்கொண்டிருந்த போது ஒரு வயதான சகோதரி, சகோதரன் பிரண்ணம், நீர் தாமதமாக வந்துவிட்டீர், 5 நிமிடங்களுக்கு முன்புதான் அவள் மரித்து போனாள் என்று கூறினாள். என்னால் அவளை பார்க்க முடியுமா என்றேன். அவள் உமக்காக கூக்குரலிட்டாள். அவளுடைய கடைசி வார்த்தைகள் இதுதான், அந்த பிரசங்கியாரை, சகோதரன் பிரண்ணாமை இங்கே கொண்டு வாருங்கள் என்று அவள் கூச்சலிட்டாள். அவளுடைய புருஷன் அங்கே நின்று கொண்டு அவளுக்காக ஜெபம் செய்யுங்கள், ஒரு ஜெபம் சொல்லுங்கள் என்று சத்தமிட்டுக் கொண்டிருந்தான். இப்பொழுது காலம் கடந்து விட்டது என்று கூறினேன். அவளை மூடியிருந்த துணியை சற்று விலக்கி பார்த்தேன். அவளுக்கு பழுப்பான பெரிய கண்கள் இருந்தது. அழகான ஸ்திரீ. அவளுடைய முகத்தினூடாக சிறிய புள்ளிகள் இருந்தது. தலைமயிர் செம்பொன் நிறமாய் மிகவும் கபர்ச்சியாயிருந்தது. அவளவளவாய் கஷ்டப்பட்டதினால் அந்த புள்ளிகள் வெளிவந்து முகப்பரு போன்று காணப்பட்டது. அவளுடைய கண்கள் அப்படியே வீங்கி போய் குழியிலிருந்து வெளியே இது போன்று பிதுங்கி வந்திருந்தது. நிச்சயமாக மலமும் சிறுநீரும் அவளுக்கு வெளிவந்திருந்தது. பெருவாரியாக மறுக்கின்ற யாவரும் அதை செய்வார்கள். அந்த நிலையில் அவள் அங்கே கிடத்தப்பட்டிருந்தாள். அவளுடைய வாய் திறந்திருந்தது. அவளுடைய பழுப்பு நிற கண்கள் பாதி மூடியிருந்தது. என்னால் அதை மறக்கவே முடியாது. அந்த பாடல் என் மனதிற்குள் வந்தது. இவ்வுலகின் ஐஸ்வர்யமாகிய அழகு பெருமை இவைகளை ஆசிக்காரே. போர்ட் ஃபல்டனில் மறித்துக் கொண்டிருந்த ஒரு மனிதனின் பக்கத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அவருடைய படுக்கைக்கு பக்கத்தில் வரும்படி என்னை அழைத்தார்கள். ஒரு நாள் நான் அவனோடு இங்கே பீடத்தண்டையில் ஒரு இரவு ஜெபித்துக் கொண்டிருந்தேன். அவன் ஒரு ஸ்திரீயின் மேல் தன் கரத்தை போட்டிருந்தான். உன் கரத்தை அந்த அம்மாள் மேலிருந்து எடு என்று நான் கூறினேன். அதற்கு அவன், நான் அவளை தேவனிடத்தில் வழி நடத்துகிறேன் என்றான். நான் சொன்னேன், உன் கரத்தை அவள் மேல் போட்டுக்கொண்டு அல்ல, அப்படிப்பட்ட காரியத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை என்றேன். அவனுக்கு என்னிடத்தில் கோபம் வந்தது. அவன் காலால் தரையில் உதறி வாசல் வழியாய் வெளியே சென்றான். கொஞ்சம் கடித்து நான் அவனிடம் சென்றேன். அவனோ மறித்துக் கொண்டிருந்தான். அவன் என் முகத்தை நோக்கி பார்த்து, சகோதரன் பில், எனக்காக ஜெபிக்க வேண்டாம், நான் இழக்கப்பட்டேன், நான் போய்விட்டேன், நான் ஆதாயப்படுத்தியது எல்லாவற்றையும் இழந்து விட்டேன் என்று கூறினான். ஒரு மரித்துக் கொண்டிருக்கின்ற மனிதனால் ஒரு நாள் அழைக்கப்பட்டு நான் அங்கே அந்த மூலையில் அவனுடைய படுக்கைக்கு பக்கத்தில் நான் நின்று கொண்டிருந்தேன். அப்பொழுது அவன் மறித்துக் கொண்டிருந்தான். அவன் சொன்னான், எனக்கு எப்பொழுது இன்னினது 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 வேண்டும் என்று கூறுவேன். ஆனால் நான் ஒருபோதும் தேவனை சேவித்ததில்லை. பீடத்தண்டை போவதை நான் அநேக முறைகள் தவிர்த்தேன். சகோதரன் பிரணாம், நான் செய்த காரியங்களுக்காக என்னுடைய சிறு பெண் வேண்டிக் கொள்ள தேவன் அனுமதிப்பாரா? ஒருவேளை அவளால் கர்த்தருக்கு ஏதாவது காரியத்தை செய்யட்டும். அது செய்யப்பட முடியாது சகோதரனே, நீங்கள் செய்திருக்கக்கூடிய காரியங்கள் இழக்கப்பட்டாயிற்று என்று கூறினேன். ஒரு மனிதனுடைய பக்கத்தில் நின்று அவன் பிசாசுகளோடு 24 மணி நேரம் போராடினதை பார்த்துக் கொண்டிருந்தேன். அவனுடைய படுக்கையின் பக்கத்தில் அவைகளின் கழுத்தை சங்கிலிகளால் சுற்றி கொண்டு நின்று கொண்டிருக்கிறது என்றான். அவைகளினை பிடிக்கும்படி விடாதீர்கள், படுக்கையை நெருங்க விடாதீர்கள் என்று அலறிக்கொண்டிருந்தான். அடோ, அவன் நிற்கிறான், உங்களால் அதை பார்க்க முடியவில்லையா? அவன் என்னை நோக்கி வருகிறான் என்றான். அதிக காலம் அவன் தேவனை தள்ளிவிட்டிருந்தான். கோதுமையினாலும் வைக்கோலினாலும் நிறைந்த களஞ்சியங்கள் அவனுக்கு இருந்தது. அருமையான பந்தய குதிரைகள் அவனுக்கு இருந்தன. இதற்கு ஒரு வருடத்திற்கு முன்னர் அவன் தேவனை அவருடைய முகத்துக்கு முன்பாகவே சபித்து இங்கே கூட்டங்களுக்கு வந்ததற்காக அவனுடைய மனைவியை கன்னத்தில் அறைந்தான். என்ன நடந்தது என்று உங்களுக்கு தெரியுமா? மின்னல் அவனுடைய களஞ்சியத்தை தாக்கி குதிரைகள் கொல்லப்பட்டு அவனுடைய வைக்கோல் எரிந்து போயிற்று. மாந்திரிக வசியத்தினால் அவன் மேல் இருந்த பிசாசுகளோடு போராடி கொண்டு மாறித்து
போனான்.
என்னுடைய ஒரு பழைய நண்பன் மகிமை அக்கறையில் நின்று கொண்டிருக்கிறார். அவருடைய பாதையின் முடிவிற்கு அவர் வந்தார். தகப்பனே, நீர் மறிக்கப் போகின்றீரா என்று நான் கேட்டேன். அதற்கு அவர், பில்லி, காரியம் இதுதான் என்று கூறினார். அது எப்படி இருக்கிறது என்றேன். அதற்கு அவர், எல்லாம் நன்றாய்தான் இருக்கிறது என்றார். என்னுடைய பிள்ளைகளையின் படுக்கையின் பக்கமாக கொண்டு வாருங்கள் என்றார். அவனுடைய பலவீனமான கரத்தை ஒவ்வொரு பிள்ளையின் மீதும் வைத்து அவர்களை ஆசீர்வதித்தான். அவனுடைய இரண்டு மகன்களிடத்தில் காலேபும் யோசுவாவையும் போன்று என்னுடைய இரண்டு கரத்தையும் விதித்தவாறு பிடித்திருங்கள் என்றார். அவர் என்னதான் சொல்லப் போகிறார் என்று வியந்தேன். அவர் சொன்னார், என்னுடைய பாவங்களை இயேசு கழுவி அப்புறப்படுத்தினதினால் இன்ப நாள், இன்ப நாள். எப்படி விடுத்திருந்து ஜெபித்து ஒவ்வொரு நாளும் சந்தோஷித்துக் கொண்டிருப்பது என்று அவர் எனக்கு போதித்தார். அந்த காரியங்களில் சில நம்மிடம் இருக்கிறது நண்பர்களே. நல்ல ஆகாரத்தை புசிக்கவும் ஒரு அருமையான மோட்டார் வாகனத்தை ஓட்டிச் செல்லவும் நமக்கு இருக்கக்கூடியவைகளில் மேலானவைகளும் வாஞ்சியாமல் ஒருவனும் இருக்க மாட்டான். நான் அவரை குற்றப்படுத்த மாட்டேன், அதெல்லாம் பரவாயில்லை. நீங்கள் அதை உடையவர்களாய் இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நாம் பாடும்போது நமது கரங்களை உயர்த்துவோமாக. நாம் நின்று கொண்டிருக்கையில் அப்படியே திரும்பி யாரிடத்திலாவது இப்பொழுது கரங்கொலுக்குங்கள். நாங்கள் ஆராதனையை தொடர்ந்து ஒரு சில நிமிஷங்கள் நடத்தப் போகிறோம். ஆனால் அந்த பாடலின் இன்னொரு சரணத்தை பாடும்போது நீங்கள் அப்படியே திரும்ப வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அவருக்காக நீங்கள் சந்தோஷப்படவில்லையா? ஆமென் என்று கூறுங்கள். அவரை நேசிக்கின்ற யாவரும் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று கூறுங்கள். அந்த 4 சதுரம் என்ற நகரத்துக்கு போகிறவர்கள் கரத்தை உயர்த்தி காட்டுங்கள். ஓ, ஒரு நிமிஷம் உங்களுடைய பாடலோடு.
bound for that beautiful city. How's that go now? Lord has prepared for His own, where all the redeemed of all ages sing glory around the white throne. Sometimes I grow homesick for heaven, and the glory there shall be full. What a joy I will be when my Savior I see in that beautiful city of gold. Don't you like that?
உங்களுக்கு விருப்பமா இல்லையா?
I'm bound for that beautiful city. My Lord is prepared for His own. We're all redeemed of all ages. We'll sing glory around the white throne. Oh, sometimes I go homesick for heaven, and the joys of there shall be full. What a joy when my Savior I see in that beautiful city of gold. You love Him?
நீங்கள் அவரை நேசிக்கிறீர்களா?
Then praise the name of Jesus Christ.
இப்பொழுது ஞாயிறு காலை 9:30 மறந்து விடாதீர்கள். பின்னர் கர்த்தருக்கு சித்தமானால் நேரத்தோடு கூட்டத்தை நடத்தி வியாதியஸ்தர்களுக்கு ஜெபிக்க நாம் முயற்சிப்போம். அடுத்த ஞாயிறு காலை 9:30 இப்பொழுது இந்த சரணத்தை கவனியுங்கள். முடிவான வார்த்தைகளையும் வேறு எதையாகிலும் அவர் உங்களுக்கு சொல்ல வேண்டுமானாலும் சொல்லும்படியாக இப்பொழுது நான் கூட்டத்தை போதகர் சகோதரன் நேவிலவரிடத்தில் கொடுக்கிறேன்.